राम राम हरे हरे,
राम हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे,
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे,
हरे
முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல்லிலா வழக்கம்
கற்பகமே விழு கருணை விழுந்திடு கமலக்கண்ணழ் கால் சுதன்கள் சூடிய முடி கனமர்ச்சிகை முடி எப்பொழுதும் எதிராகும் வழிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதில் இல்லை எனக்கெதில் இல்லை எனக்கெதிரே ஆறாமம் குணசஞ்சயசிய சதனம் முக்கியம் சதாசிரேச காருண்யசிய ததாகரோ நிரவதேராதேர்வி சித்தௌஷதம் கோராகௌக கவாக்ரி சஞ்சயகணக சம்சார மேகாநிலக சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவாயின் நாளும் கொடுவினை செய்யும் கூற்றில் தமர்களும் கொள்வதில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சிறும்பரற்று கடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராயில் எழுமையும் ஏதம் சாரா குன்றிலே மாடம் மாறே பொருந்து சேர் செருந்தி கொண்டே மண்டலப்பொழி அனந்த புறநகர் மாயன்னாம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உங்கள் ஊரே ஊரும் புயல் கொடியும் அங்கே உலகெல்லாம் உண்டு விடுகான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதியாகி தீரும் நோய் வினைகளெல்லாம் இன்னும் நாமறிய சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்தொழு சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் மற்றொன்றும் வேண்டா மனதில் மதிலரங்கள் கட்டினம் மேய்த்த கழலினை கீழ் குற்ற திருமாலை பாடும் ஸ்ரீ தொண்டரடி கொடி எம்பெருமாள் எப்பொழுதும் பேசும் கூசமின்றி பெரிய நீர் வேலை சுழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே சுவாமி அம்மாழ்வார் பத்மநாபன் அப்படி அனுபவிக்கிறார். பரமபதத்திற்கு சமமா பரமபதத்தை காட்டிலும் வசத்தியாக அனந்தபுரத்தையும் பத்மநாபனையும் அனுபவிக்கிறார். பெரிய ஒரு பாசுரத்துல ரெண்டு ரன் அனந்தபுர வர்ணன் மீதி ரெண்டு ரன் தான் பத்மநாபன். இன்னா கவனிச்சு பார்த்தோம்னா அனந்தபுரத்துக்கு அவ்வளவு பெரிய மகிமை ஒரு மரியாதையை கொடுக்கிறார் சுவாமி அம்மாழ்வார். என்ன லோகத்திலே துர்லபமான ஸ்தலங்கள் நிறைய உண்டு, அதிலே ஒன்று அனந்தபுரம். பகவத் காருண்யத்தினாலே லபிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் திரு அனந்தபுரம். அந்த பகவான் தானே பிரியப்பட்டு வந்து இங்க படுத்துக் கொண்டிருக்கான். அதனாலதான் துவாரகையில இருந்தவன் ஓடி 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 வந்து இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கான். அதனால துவாரகா கண்ணன் இவ்வளவு தூரம் ஓடி வரணுமா? இந்திய மலையில காடு நதி அதிகே சொல்லிட்டு இருந்து இத்தனை தூரம் கடலோரமாவே ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து இந்த அனந்தன் காடு தாண்டியும் போயிருக்கலாமே, இந்த தாண்டியும் போயிருக்கலாமே. இத்தனை தூரம் ஓடி வந்து இந்த அனந்தன் காட்டில் விளையாடி இருந்தான் எப்படாப்பா திவாகர முனி வருவார் அப்படின்னு. அது வரைக்கும் ஜாலியா விளையாடி இருந்தான். ரகசியமா யாருக்குமே தெரியாதது. திவாகர முனிக்கு மட்டும் தான் அனந்தன் காட்டில் இருப்பதை பிரத்யட்சமாக காட்டி கொடுத்துட்டான். பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அனந்தன் காலம் தெரிஞ்சிருக்கு, அனந்தனோட காடா இருந்திருக்கு. பத்மநாபன் வந்தவர்களே அனந்த புறமாயிடுச்சு. புறம் அப்படின்னா மனிதர்கள் வாழும்படியா பெரியவர்கள் வாழும்படியான ஸ்தலத்துக்கு தான் புறம் அப்படின்றான். இந்த காலத்துல நம்மளா சொன்ன சிட்டி சிட்டி மெட்ரோ சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி புறம் அப்படின்னா ஜனங்களுக்கு எல்லா விதத்திலேயும் சௌகரியங்கள் தந்து அவர்களை வாழ வைக்கும்படியான இடத்துக்கு மட்டும்தான் புறம்னு சொல்ற, எல்லா இடத்தையும் புறம்னு சொல்ற வழக்கம் கிடையாது. செல்வ செழிப்புல கொழிச்சு கிடக்கிற இடத்தையும் தான் புறம்னு சொல்லுவாங்க, அந்த புறம் அப்படின்னு. இந்த புறம்ன்ற வார்த்தைக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை. அந்த புறம் அப்படின்னா ராஜா மட்டும்தான் நுழைய முடியும், ராஜாவிடத்துல நம்பிக்கை உடையவர்கள் தான் நுழைய முடியும். அதுபோல பத்மநாபனுக்கு பிரீத்தி உடையவர்கள், பத்மநாபன் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கான், பத்மநாபன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, பத்மநாபன் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்க வேணா அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரி நம்ம மேல வச்சிருக்காரு. அதனால அவர் நம்பிக்கைக்கு பாத்திரப்பட்ட, நம்பிக்கைக்கு பாத்தியப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த அனந்தபுரத்தில் வாழும். அதனாலதான் நேசம் செய்து உரைகின்றானே அப்படின்றார். ஆழ்வார் சொல்றார், பேசுமின் கூசமின்றி வெட்டப்படாம பேசுங்கள். இதை பத்தி பேசணும் அப்படின்னா பெரிய நீர் வேலையில் சூழ்ந்து, ஒரு பக்கம் கடலாலே சூழப்பெற்ற பெரிய நீர் வேலையில் சூழ்ந்து வயல் அணி அனந்தபுரம், பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலையை சூழ்ந்து, வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம், வாசமே கமழும் சோலை. எத்தனையோ சோழர்கள் இன்னைக்கெல்லாம் பார்க்கெல்லாம் நிறைய பண்ணிட்டாங்க, ஆனா ஒன்னும் வாசமே இல்லை. ஏதோ குரோட்டன் சுச்சுட்டா ஒன்னும் புஷ்பங்களுடைய வாசமோ இல்லாட்டி பட்சிகளுடைய நாதமோ இல்லாத இருக்கு. ஒரு சோலை அப்படின்னா நல்ல வாசம் கமழக்கூடிய புஷ்பங்கள் இருக்கணும், நன்னா பழங்கள்லாம் இருக்கணும். 365 நாளுமே அந்த சோலை வசந்த காலம் போலே ஜோரா இருக்கணும். பசு பட்சி மனிதர்கள் எல்லாம் அனுபவிக்கும்படியா இருக்கணும். திருவனந்தபுரம் அப்படி இருக்கான், வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம். வயல்கள்லாம் அழகழகா இருக்கான், வயல் அணி அனந்தபுரம். நேசம் செய்து உரைகின்றானே, நேசம் நேசத்தோட பிரியத்தோட இங்கேயே இருக்கணும்னு உறைஞ்சு போயிட்டு அப்படி சொல்ல முடியாது. தயிர் உரையிறது, தண்ணி உரையிறது, அந்த மாதிரி இந்த அனந்தபுரம் அழகுல பத்மநாபரே உறைஞ்சு போய் என்னமா இருக்கு, குறைஞ்சவர் இன்னும் கரையவே முடியாது அப்படி அப்படியே கற்கிறார். நேசம் செய்து உரைகின்றான், அப்படி ஒரு பிரியம். அவளுக்கு சில சில இடங்கள்ல ஒரு அபிமானம் இருக்கும், அந்த அபிமானத்தை விட முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாரும் பிரம்ம ருத்ராதி தேவர்கள்லாம் சொன்னாங்க, சுவாமி இப்படி காட்டுல ஏகாந்தமா படுத்திருக்காரு, பேசாம அப்படி வந்துருவாங்க, திவாகரமணி கனகிரகம் பண்ணியாச்சே அப்படி வந்துடலாமே அப்படின்னு சுவாமி சொன்னார். உங்க வேணா நீங்க வாங்கும், நான் இங்கே வரதா இல்லை. அதனால தேவர்கள்லாம் கூட சரி சுவாமியே இங்க கிடக்கிறார், நாமும் இங்க கிடக்கலாம், கிடக்கலாம் கூடாது, ஒண்ணும் நில்லு இல்லாட்டி உட்காரு, கிடக்கிறது எனக்கு மட்டும்தான் வயசு உண்டு, அவர் மட்டும்தான் கிடந்தவாறு மற்றவாறுலாம் நின்றவாறு இருக்காரு. எல்லாரும் படுத்துட்டாரு, அப்புறம் திருவனந்தபுரத்துல யார் ஊருக்குள்ள வந்து பூஜை பண்றது, ஆளாளுக்கு படுத்துட்டாரு, நம்ம 39 மணி நேரம் படுத்தானா, எங்க வேலை கிடக்கும். அதனால சுவாமி சொல்றாரு, கிடப்பதுன்னா இருப்பது நீர், நிற்பது நீர் அப்படின்னு ஒருவர் படுக்கலாம், திருவனந்தபுரத்தை ஒருவர் தான் படுக்கலாம், யாரும் படுக்க முடியாது. அவரும் இருக்கலாம், சிலர் உட்காரலாம், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், சிவபெருமானும் பிரம்மதேவர் மட்டும் இருக்கலாம், மத்த அத்தனை பேரும் நின்றுதான் இருக்கணும். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மீறி 33 கோடி தேவர்கள் இவ 3 பேரை தவிர மத்த அத்தனை பேரும் நிற்கலாம். அப்படி ஒரு ஸ்தலம் திருவனந்தபுரம். நேசம் செய்து உரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி, அழகா அந்த பகவானுக்கு புஷ்பங்களை போட்டு நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. அவனுக்கு பூஜை பண்றாள், அவனிடத்துல பிரீதி கொண்டு 4 பூ கொடுக்கிறாள், அவெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கா, அந்த புண்ணியத்தை பேசுமின் கூசம். பத்மநாபனை பத்தி இல்ல, பத்மநாபன் அனுபவிக்கிறவாளுடைய பெருமையை பேசுகிறோம் அப்படின்ற. பத்மநாப பெருமையே கிடையாது அந்த பாசுரம், சரியா அடியார்களுடைய பாசுரம். பேசுமின் கூசமின்றி பெருமையா மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள். அவன் எல்லாரும் பூஜை பண்றவாளன் அவ கிடையாது, நேசம் செய்து உரைகின்றாலும் பெருமையா மலர்கள் தூவி பத்மநாபன பூஜை பண்றவாள் பெருமையா பேசுகிறோம், அதுதான் பிராதான்யம் அப்படின்னு. அதனால அடியவர்கள் ரொம்ப வசத்தி, ரொம்பவே வசத்தி. சுவாமி ராமானுஜர் அடியவர்கள் சொன்னாலே ராமானுஜர் தான் சொன்னாங்க. ராமானுஜர் அவ்வளவு எல்லாரையும் திருத்தி பணிபண்டார். அந்த சமயத்துல திருவரங்கத்துல இருந்துட்டு இருக்கா, அப்ப திருவரங்கத்து அமுதனார்னு ஒருத்தர் ரொம்ப மோசமா இருக்கார் கோவில்ல, அவர் தான் சீஃப் பட்டர், அவர்கிட்டதான் சாவி உண்டு, அவர் வச்சதுதான் சட்டம், ஏதான சன்னிதிக்கு யாராவது அப்பாயின்ட் பண்றதுன்னா அவருக்கு பிடிச்சவா, அவருக்கு ஒத்து போறவாளதான் அப்பாயின் பண்ணுவா, அவர் வச்சதுதான் அங்க சட்டம் அப்படி இருந்தவாள். அப்ப சுவாமி ராமானுஜர் ரொம்ப எதிர்த்துட்டு இருந்தா, ஒரு சிட்டியில கூரத்தாழ்வான் இவரை திருப்தி பணி கொள்றார் இந்த திருவரங்கத்து அமுதனார். உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயி ராமானுஜரை பத்தி பாசுரம் எழுத ஆரம்பிச்சார். எழுதிட்டு ராமானுஜரத்தை கொண்டு வந்து கொடுத்தா, ராமானுஜர் வாசல் கிழிச்சு போட்டார், இதெல்லாம் வந்து அதைத்தான் வாசிக்கணுமானார். பயந்து போயிட்டார், இலக்கண பிழையோ அப்படின்னா, இலக்கணம் மொத்தமே பிழை அப்படின்ட்டார். இலக்கண பிழை இல்லை, இலக்கணம்ன்றது திரும்ப மொழிக்கு தானே, பாவமே பிழை இருக்காது. என்னடா நான் திரும்ப ராமானுஜரத்தையே பெருமையா பேசியிருக்கான்,
பெரியவாள் எதிராக பெரிய நரக வேதனையா இருக்குன்னா அவாவா பெருமைய அவாவா காது கொடுத்து கேட்கணும். நம்ம திருவேஷம் எடுத்து வச்சுக்கோங்களேன், யாராவது நம்மள திட்டினா போவது பெரியவாளுக்கு நம்ம யாராவது கொண்டாடினா பிடிக்க மாட்டீங்க, அறிவிறுப்பா இருக்கா அறிவிறுப்பா இருக்கு. நிறைய பெரியவாள் இடத்துல நான் பார்த்திருக்கேன், சாந்தானந்தபுரி மகாராஜ் எவ்வளவு வேணா அதை பத்தி பெருமையா பேசணும், என்னமோ எதையோ பேசுற மாதிரி உட்காந்துருக்கோம், கண்டுக்கவே மாட்டார். நமக்கே தோணி பண்ணணும் சரியா தான் பேசுறோம், தப்பு தப்பா ஒண்ணும் பேசலையே, நமக்கு தெரியாமலேயே டாபிக் மாத்தின்னு பகவத் குணானுபவத்தி ஒரு ராமானுஜ வைபவத்தை நம்ம பெருமையா பேசுற மாதிரி கண்டுக்கோம், அப்படி விசேஷம் நம்ம பெருமையை திருப்பி விட்டுருவார், உங்களை போல வருமா அப்படின்னு நமக்கே விஷயம் பெருமாள் நாம் உகந்த ஆழ்வார் நம் அடியவரை பற்றி எழுதும் அப்படின்ட்டார். அதுக்கப்புறமா தான் ராமானுஜ நூற்றந்தாதி எழுதினார் திருவரங்கத்தம். அந்த முதல் பாசனம் தான் பூமண்ணு மாது பொருந்தியமாதன் அழகா இருக்கா தாமரை போல இருக்காள் தாயா அலர்மேல் மங்கா, அவள் வருஷத்தரத்தையே வச்சுருக்க சுவாமி பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன். ஆச்சரியமா எல்லாரும் கொண்டாடும்படியான பாமாலைகள் சூடும்படியான மாறனாகிய சடகோபன் பாமண்ணு மாறன் அடிபணிந்து உயிந்தவன். அந்த மாறனுடைய திருவடிகள்ல அடிபணிந்து உயிந்தான். பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசஞ்சரணாரவிந்தம் எல்லாரும் கொண்டாடும்படியாக வந்த அந்த ராமானுஜன் சரணாரண்யம் நாமன் நிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நமது பூமியை உஜ்ஜரிக்கிறதுக்கு ராமானுஜான் திருநாமத்தை சொல்லுவோம் அப்படின்ட்டார். ஒரு நூறு பாசுரம் எழுதினார், அதுக்கு ராமானுஜர் ஓகேன்னு அவரால் தள்ள முடியல, ஏன்னா ஆழ்வார்கள் அத்தனை பேரை பத்தியும் வரும், அவர் உகந்த அடியவர்களை பத்தி வரும், போனா பொருள் கூட கூட ராமானுஜரும் வருவார். அதனாலே ராமானுஜர் அங்கீகரிச்சார். அதனால அடியவர்கள் பெருமையை பேசறதே நமக்கு பரமபாகி. மனுஷாவை பத்தி பேசுபோர் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசறதுக்கு ஒண்ணும் இருக்காது, அப்படியே பேசினாலும் அவளுடைய குற்றங்கள் குறைகள் இதுதான் அதிகமா இருக்கும். அடியவர்கள் பெரியவர்களை பத்தி பேசிட்டு இருந்தா குறையே இருக்காது, அது குறையா இருந்தாலும் அழகா இருக்கும். சில குழந்தைகள் சின்ன குழந்தைகள் எல்லாம் ஏதாபுரம் பண்ணும், ஆனா அந்த குறையும் நமக்கு ரசிக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி மகாத்மாக்களுடைய குற்றங்கள் குறைகள் கூட ரசிக்கும்படியாக இருக்கும். தொண்டடிக்குடிய ஆழ்வார் அப்படி அடியவர்களுடைய குணங்களை ரசிக்கிறார். தன்னுடைய குற்றங்கள் அடியவர்களுடைய குணங்கள் பகவானுடைய காருண்யம் ஸ்ரீரங்க மகிமை இதெல்லாம் சேர்த்து ஒரு அவியல் மாதிரி வச்சுக்கோங்களேன். திருமாலை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலந்து இதுதான் அப்படின்னுட்டார். அவ்வளவு ஆச்சரியமா சொல்றேன்னா ஆழ்வார் நம்ம ஆழ்வாரும் ஆயிரம் பாகம் பாடியிருக்காரு, அதெல்லாம் அறிய சொல்ல முடியும். 45 பாகுரத்துல எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னா நிஜமாவே ரொம்ப தைரியம் வேணும், ரொம்ப ஆச்சரியமான ஞானம் இல்லாமல் வர. அதுலயும் 38 பாசுரத்திலேருந்து அடியவர்கள் திருமதம் 38 43 வரைக்கும் பாகவதர்களுடைய மகாத்மியம் பாகவத மகாத்மியம் அப்படி சொல்லணும். ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் இல்லை, இது பாகவத மகாத்மியம். பகவான் அடிமணிந்தவர்களுடைய அடியவர்களுடைய மகாத்மியத்தை வாய் நிறைய பேச வாய் நிறைய பேச நம்ம வாய் நிறைய நம்ம பெருமையை பேசியிருக்கோம். அதனாலதான் மனசமாதானம் இல்லை. பாகவதாளுடைய பெருமையை பேசினா அதுவே நமக்கு சமாதானம். அவளுடைய பெருமையை பேசும் பொழுதே நமக்கு அந்த பக்குவம் வந்து அதுதான் சிரேஷ்டம். எல்லா பிரிவாளுமே பாகவத மகிமையை தான் ஆச்சரியமாகவே பேசுறார். கிருஷ்ணனை அப்படித்தானே பேசுறார், வராகமூர்த்தி நம்பாடுவான் பெருமையை தானே பேசுறார். திருக்குறுங்குடி மகாத்மியம் முழுக்க முழுக்க வராகமூர்த்தி உபன்யாசம், வராகமூர்த்தி பண்ண உபன்யாசம் திருக்குறுங்குடி வைபவம். அதுல பகவான் திரும்ப திரும்ப பதிஸ்லோகம் அப்பப்ப மம காயக மம காயக மம காயக மம காயக நம்பாடுவான் நம்பாடு அழகா நேர் தமிழ் வார்த்தை மம காயக நம் பாடுவான் நம்மையே பாடுவான் நம்பாடுவான் மோட்சம் அடைகிற வரைக்கும் சுவாமி புலம்புற உடனே நம்பாடுவான் 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 நம்பாடுவான். நமக்கே தெரியும் எவ்வளவு பாடுபடாது அப்படி நம்பாடுவான் அழியன் நம்பயல் அப்படின்னு சார் இல்லையா கொண்டடி முடியாது அந்த மாதிரி நம்பாடுவான் நமக்காயக்காக வராக புராணர் அந்த கைசிக மகாத்மியம் முழுக்கவே நம்பாடுவான் மகாத்மியம் சுவாமி மகாத்மியம் இல்லை திருக்குறும்பிடி நாகனுடைய வைபவம் இல்ல நம்பாடுவான் வைபவம் தான் ஜாஸ்தி பாண்டரங்க வைபவம் எடுத்தோம்னா பாண்டரங்க என்ன வைபவம் இருக்குன்னா பக்த விஜயம் தானே சொல்றோம் பாண்டரங்க விஜயம் தானே சொல்லணும் ரெடி விட்டல் விஜயம் சொல்றாங்க ரெடி விட்டோபா விஜயம் சொல்றாங்க சொல்ல மாட்டேங்குது பாண்டரங்க பக்த விஜயம் அப்படின்னு போனா போய் புரியணுன்றதுக்காக பாண்டரங்க பக்த விஜயம் அப்படின்னு அவ்வளவுதானே இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியமா மத்திய சம்பிரதாயத்தை ஹரிதாசர்களை பத்தி தான் பேசுவோம் ஹரிய பத்தி பேச்சே கிட்ட ஹரிதாசர்களை பத்தி தான் பேச்சு திரும்ப 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 இதுதான் விசேஷம் அதனாலே ஆழ்வார் சொல்றார் மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி தழிந்து கொண்டு ஐம்புலகத்தடக்கி காம்பரத்தலையிலைத்து உன் கடைத்தலையிலிருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்குணல் அரங்கத்தானே நிறைய சொல்லிட்டு இருந்தோம் வாழும் சோம்பேறி கெடும் சோம்பேறி பகவத் விஷயத்திலே ஊற்றம் அதிகமா இருந்து லௌகீக விஷயத்திலே ஊற்றம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா இருக்கோ இல்லாட்டி இல்லாமலேயே இருக்கோ அவர்கள் வாழும் சோம்பேறிகள் லௌகீக விஷயத்துல 99% ஊற்றம் 1% பகவத் விஷயத்துல ஊற்றம் அப்படின்னா கெடுஞ்சோம்பேறி அல்ல 100 மார்க் வாங்குறவெல்லாம் பகவத் விஷயத்துல ஆனா 35 கீழே வாங்குறோமே இல்லையா லௌகீக விஷயம் இல்ல மினிமம் 75 எல்லாருமே வாங்கிருக்கேன் ஒருத்தர் விடாதபடிக்கு மினிமம் எல்லாமே டிஸ்டிங்ஷன்ல தான் இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஜஸ்ட் பாஸே கிடையாது லௌகீக விஷயம் எல்லாம் டிஸ்டிங்ஷன் ஒருத்தர் ஒருத்தர் மாமாவா மாமியா பிள்ளையா மாட்டு பொண்ணா பேரனா பேட்டியா அப்படின்னா எல்லாரும் 90-95 வாங்குறோம் அசந்து போக வேண்டியிருக்கு எப்படி ஒரு குடும்பமா எல்லாரும் லௌகீக விஷயத்துல போட்டி போட்டு 90-95 வாங்குறான்னு தொடங்க அதே பகவத் விஷயம்னா எல்லாத்துக்கும் 5, 10, 15 தாண்டதே பெரிய பாடா இருக்கு அதுவே சிலதெல்லாம் 35 கிராஸ் பண்ணிருக்கோம் யாருன்னா குருவை பிடிச்சிருக்கோம் குருவ குரு யாரும் பிடிச்சிருக்காளோ அப்படி சொல்லணும் குருவை பிடிச்சிருக்கவாங்க குரு பிடிச்சிருக்கவாங்க அவர்கள் 35 எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க அதனால எப்பொழுதும் வாழும் சோம்பேறிகளா இருக்கு அதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையுடைய பரம பிரயோஜனம் என்னன்னா சுவாமியுடைய அனுபவம் மத்த எல்லா அனுபவமும் அனுபவிச்சா சிம்பாக்கி ஒண்ணும் கிடையாது ஆகாண்டு தேன் சாப்பிடறோமே சரியா நம்ம தேனியா இருந்து வண்டா இருந்து தேன்லயே உட்காந்து ஃப்ரெஷ்ஷா தேன் சாப்பிட்டுருக்கோம் புதுசா ஒண்ணும் தேன் சாப்பிடறதுக்கு அவசியம் இல்லை எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு அதனாலே வாழும் சோம்பரா இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ராத்திரி படுத்துக்கோ நீங்க கெட்ட சோம்பரா வாழும் சோம்பரா வாழ்ந்த சோம்பரா கெட்ட சோம்பரான்னு பாத்துக்கணும் ஒவ்வொரு நாள் எழுந்து படுத்துக்கும் பொழுது பிரபு நாளைக்கிலேருந்து எனக்கு வாழும் சோம்பரா இருப்பதற்கான ஒரு அனுகிரகம் செய்வாய் அப்படின்னு பிரார்த்திக்கணும் அப்படி நினைச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க லௌகிக்கமா நினைச்சுக்கோ உண்டுகளா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நெய்ந்து நாளைக்கு அரிசி உப்புமா தேங்காசு அம்மா வாழ்க்கை எல்லாம் உண்டு எல்லாம் அப்புறம் நினைச்சுக்கோங்க ஆனா ராத்திரி வாழும் சோம்பர் நினைச்சுட்டேன் அப்படின்னா ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல நிஜமாகவே வாழும் சோம்பரா இருப்பதற்கான ஒரு அதிகாரம் கிடைச்சிடும் வாழும் சோம்பேறி கெடும் சோம்பேறி அதனால ஆழ்வார் சொல்றான் உன்னையே நினைச்சுண்டு வாழும் சோம்பரை உகத்தி போலும் அவர்கள் மேல சுவாமிக்கு அத்தியமா அதனால வாழும் சோம்பேறியா இருக்கிறது உத்தமம் புரந்தரதாசர் அவரோட வாழ்க்கையில பார்த்தோம்னா ஒரு சிதி வரைக்கும் அவ்வளவு அழகா நவகோடி நாராயணன் சொல்லி பணம் பணம் பணம்னு ஓடிட்டு இருந்தார் அப்பெல்லாம் கெடும் சோம்பர் ஒரு சிதியில பாண்டன் அனுகிரகம் புரிஞ்சு கொடுத்தோம் அடுத்த நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வீடு வாசல் கட்டின ட்ரெஸ்ஸோட கிளம்புற அவ மனைவி கேட்கிற எல்லாத்தையும் விட்டு போனா என்ன பண்றதா இல்ல பாண்டன் பார்த்து பாடினார் ஒரு நாள்ல வாழும் சோம்பேறியா மாறிட்டேன் நம்ம இப்படி இப்படி போயிட்டே இருக்கோம் நமக்கு என்னன்னா வாழும் சோம்பேறினா முட்டிச்சந்து மாதிரி போடுறது கிடும் சோம்பேறினா ஐஏஎஸ் மாதிரி தெரியும் ஐஏஎஸ் தான் அப்படின்னே இருக்கும் வாழும் சோம்பேறி அப்படின்னா முட்டிச்சந்து டெட் எண்டு பிளைண்ட் எண்டு போயிட்டு திரும்பி தானாவே சுவாமி கிட்ட போயிடும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் நேஷனல் ஹைவே மாதிரி இங்கேருந்து கல்கட்டா வரைக்கும் போகலாம் சரி அங்கேயிருந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சு டெல்லி போகலாம் அங்கேருந்து பாம்பே போல அப்படியே சுத்திட்டே இருக்கலாம் முடிவே இல்லாத அப்படி ஜனன மரண சம்சார சாகரம் ஐஏஎஸ் மாதிரி தான் பாக்கிறதுக்கு நன்னா தான் இருக்கும் டிராவல் பண்ணும் பொழுது நான் ஸ்டாப்பா டிராவல் பண்ணா இது முட்டிச்சது ஒரு சிட்டிக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு தானா திரும்புவோம் அதுக்கடா சத்தங்கம் அப்படின்னு நான் முட்டிச்சது இதுக்கு மேல போகாது இதுக்கு மேல போடுற வழி இல்ல திரும்ப திரும்ப இங்கதான் சுத்தி இருக்கிறப்ப இதோட திரும்ப டேக் லெஃப்ட் டேக் ரைட் நேர கோட்டு பத்மநாப சுவாமி டெம்பிள் என்ன கஷ்டம் அப்படின்னா அங்கங்க போர்டு வச்சிருக்கா இங்கே 0.2 கிலோமீட்டர் பத்மநாப சுவாமி டெம்பிள் வெளியூர்ல இருந்து வரவாளுக்கு அந்த போர்டு கண்ண படம், உள்ள இருக்கிறவாளுக்கு என்னமோ படத்தான் மாட்டீங்க. சம்பந்தர் தெரியும், ஆனவாள் தெரு தெரியும், தெக்கே கோட்டை தெரியும், படிஞ்சாறு தெரியும், எல்லாம் தெரியுது. கிழக்கே பத்ம தீர்த்தம் வரைக்கும் தெரியறோம். அதுக்கு பக்கத்துல கோபுரம், அதுக்குள்ள நுழைஞ்சு அப்படியே பார்க்க முடியாது. அந்த பக்கம் போக முடியாது, புத்தரி கண்டது பஸ் எல்லாம் ஏற முடியாது, அங்க போய் எல்லாம் வாங்க முடியாது, அங்க பழம் நல்லா இருக்கும், இவட சேவை விற்கப்படும், எல்லாம் கிளீனா தெரியாது. இதை சுத்தி இருக்கிற பத்மநாபன் தெரிய மாட்டேங்க. எவனுடைய அஸ்திவாரத்துல இச்சையும் நடக்கிறதோ தெரிய மாட்டேங்க. அதனால வாழும் சோம்பேறியா மாறிட்டு எல்லாம் நல்லது. நான் சொல்லவேப்பா, ஆழ்வார் சொல்றான், நானும் அதே சொல்றேன். அதனால வாழும் சோம்பலை உகத்தி போலும். அப்ப அந்த வாழும் சோம்பேறியா இருக்கிறதுக்கு என்ன அதிகாரம், யார் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுறது இல்லையா? யாரெல்லாம் வாழும் சோம்பேறிகளா இருக்கலாம்? இத்தனை வயசான ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேட்டகரி உள்ள சீனியர் சிட்டிசன். இல்லாட்டி இந்த கோட்டா உண்டு, இந்த ரயில்வே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணா என்னென்ன கோட்டா உண்டு எல்லாம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி வாழும் சோம்பேறியா இருக்கிறவாளுக்கு யாருக்கெல்லாம் அதிகாரம் உண்டு? பணக்காரலா இருக்கலாமா, ஏழையா இருக்கலாமா, வயசானவாளா குழந்தையா, ஸ்திரீகளா புருஷாளா, பிராமணாளா அப்ராமணாளா, படித்தவாளா படிக்காத மாதிரி ஒன்று லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னா, அதுதான் அடுத்த பாசனம் சொல்ற, அடிமை இல் குடிமை இல்லா அயல் சதுப்பேடி மாறி, குடிமை இல் கடமை பட்ட குக்கரில் பிறப்பரேலும், முடியினில் துளபம் வைத்தாய் மொய்கழற்கன்பு செய்யும், அடியரை புகத்தி போலும் மரங்கமான் நகருளானே. அடிமையில் குடிமை இல்லா அயல் சதுர்த்தேதி மாறி, என்னடா சதுர்த்தேதி சதுர்த்தேதி சதுர்வேதி, சம்ஸ்கிருதராக தமிழ்ல சதுர்த்தேதி, அது தமிழோட பலம். இன்னைக்கு தமிழ் ஏடா ஜீவிச்சுனா எல்லாத்தையும் தமிழ் படுத்திடுவா. சதுர்வேதிய நான்கு வேதங்கள் அயல் சதுர்வேதி அப்படின்னு தமிழ் அயல் சதுர்த்தேதி மாறி. சரியா, பிராமணாளுக்கு பகவத் கைங்கரியம் பண்றதுக்கான ஒரு தல விதி உண்டு. நன்னா ஞாபகம், கோவில நுழைஞ்சு சுவாமியை தொட்டு பூஜை பண்றதுக்கும் அபிஷேகம் பண்றதுக்கும் அலங்காரம் பண்றதுக்குமான அதிகாரம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. தலைவிதி அப்படின்ற சரியான தலைவிதி, அதை விட்டுட்டு ஓடினது நம்ம தான். யாரும் நம்ம கிட்டே அதை அபகரிக்கல, நாம் அதை விட்டோம். நீ பிராமணர் பிராமணாலே கிடையாது, அடுத்த கதைகள் போயாச்சு, கடைசி வரைக்கும் போயாச்சு. அப்படி ஒரு உள்ளுக்குள்ள நுழைஞ்சு சுவாமியை தொட்டு பூஜை பண்றதுக்கோ அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்றதுக்கோ அதிகாரம் உண்டு. அடிமையில் குடிமை இல்லா பகவானுக்கு மட்டுமே அடிமையா இருப்பதற்கான தலைவிதியுடைய ஒரு வம்சம், ஒரு கூட்டம். ஆனா பகவானுக்கு மட்டும் அடிமையா இருக்க மாட்டேன், எல்லாருக்கிட்டே அடிமையா இருக்கு. அதான் வெளிக்கரிச்சு, பகவானுக்கு எல்லாம் அடிமையா இருக்கணும், அது இருக்க மாட்டேங்கிற சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னவோ பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஆழ்வாசோட அடிமையில் குடிமை இல்லா அயல் சதுத்தேதி மாறு. அப்படி அந்த பகவத் கைங்கரியன்ற வாய்ப்பு இருந்தும் அதை உபயோகப்படுத்திக்காத பிராமண கூட்டத்தை காட்டிலும் அவளுக்கு அந்த பலம் உண்டு, அந்த அருகதை உண்டு, அதற்கான எல்லாம் உண்டு. பிராமண குழந்தை பிறந்த ஒரு காரணத்தினாலேயே உண்டு. இதை விட குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேன், குளங்கள்ல கடைசி குளம் சிறதெல்லாம் அப்படின்னு தள்ளி வச்சுக்கா, தள்ளி வச்சுக்கானா ஒண்ணும் தெரியல அவளுக்கு. அப்படி காட்டுவாசி போல இருக்கா, குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேன். பாவிட்லயே பாக்குறோம் இல்லையா, நல்ல புத்திசாலி பாவா என்னென்ன போஸ்ட், சில பேருக்கு ஒண்ணும் தெரியாத வளர்த்தியூனா வச்சுக்கல. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஒருத்தர் சிந்தனை பண்றதுக்குனே வேணும், ஒருத்தர் ரட்சிக்கிறதுனே வேணும், ஒருத்தர் எல்லாருக்கும் சகாயம் பண்றதுக்குனே வேணும், ஒருத்தர் எல்லாருக்கும் அடிமை பண்றதுக்குனே வேணும். இதனால இது வந்து ஒரு சமுதாயம் சரியா நடக்கிறதுக்காக தானே ஒழிய, இவா பெரியவா இவா கடமை அப்படின்னு ஞாபகம் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. ஒரு சமுதாயத்துக்கு நான்கு விட்டமா நம்ம வேலைக்காரி வரா அப்படின்னு அந்த உட்கார சார்ல உட்காந்துக்கோமா அப்படின்னு கூப்பிட்டு உட்காருக்கா, ஆத்து யாரா வந்தாமா சார்ல உட்காருமோ அப்படின்னு அவாவா தகுதிக்கு தகுந்தா போல் அதே மாதிரி. இதனால பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்று ஜாதி பிரிவனை பத்தி பேசணும் நினைக்க வேண்டாம். சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாக சக, பகவான் கீதையில சொல்றான் குணங்களுக்கு தகுந்தா போல இந்த சாதுர்வர்ணியங்களை நான் சிஷ்டிச்சிருக்கேன்றான் சுவாமி. அதனால இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல அது பண்றதும் உண்டு. நம்ப இல்ல அப்ராம்னாலே அதை பண்ணிட்டு இருக்கா. நிறைய இடங்கள்ல இப்ப தமிழ்நாட்டுல யார் வேணா பூஜை பண்ணான்னு சொல்லி ஆரம்பிச்சா, ஆனா நிறைய இடங்கள்ல அப்ராமண ஜனங்களே அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னுட்டான். நம்ம இல்ல அவளே ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் சரிபட்டு வராது, பிராமணா தான் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை யாரும் பண்றதுக்கே வரது கிடையாது. நமக்கு அப்படி ஒரு பாக்யதேவ சுவாமி கொடுத்துருக்க, அடிமையில் குடிமையில்லா அயல் சதுப்பு நேரிமாறு குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பாரு. இந்த பிராமணர்களுக்கு சம்பந்தம் இல்லாத கடைசி, இதுக்கு மேல கேவலம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதியில எதோ ஜாதா எங்கயோ பிறந்திருக்கா என்னமோ இருக்கா அந்த மாதிரி குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேன் முடியினில் துலபம் வைத்தால் உன் மொய்கழக்கு அன்பு செய். தலையில துளசியை வச்சிருக்கான சுவாமி, தலைக்கு மேல வச்சிருக்காரா இந்த துளசிய, நாற்றத்துழாய் குடிநாராயணன் அப்படின்னு சொன்னார். இந்த திருத்துழாய் பரிமளம் மிகுந்தது இந்த திருத்துழாய் தான். அங்குரிக்கும் பொழுது சுவாமிக்காகவும் ரோஜாவையும் மத்ததையோ பார்த்தா யாருக்காக குடுக்கலான்னு சொன்னோம், திருத்துழாய் பார்த்தா சுவாமிக்கு தான் குடுக்கணும்னு சொன்னோம். அதனால முடியினில் துலகம் வைத்தால் மொய்கழக்கு அன்பு செய், உன் திருவடியிலே யார் கதின்னு கிடக்கிறாரோ அடியரை உகத்தி போலும் மரங்கமான அருளானே. அப்பேற்பட்ட அடியர்களை நீ உகத்தி போல். புருஷசுத்த மந்திரத்திலேயே யார் யார் எங்கெங்கிருந்து வந்தா அப்படின்னு சொல்ற, பிராமணோசிய முகமாசீது பாகூராஜன்யக்கத ஊரு ததத்யத்வைஷ்ய அத்யாகும் சூத்ரோ அஜாயத. நீ கணவாடிக சுவாமி இல்ல அது கூட நான் சொல்லிட்டு இல்லாட்டி வேதம் அவரோட சொத்து. அதனால அவரோட சமயம் தானே இந்த நேரத்துக்கு வேதம் சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த வேதம் என் வழியா கொண்டு வந்த காரணம் தான். அதுதான் ஆத்மபந்துன்றதுனால அவருக்கு தானா அந்த மனசு கரெக்டா இப்ப நினைக்கிறார். அவர் சந்தேகம் வரலாம் அவர் நம்பர் வேணா தான் போன் பண்ணி கேளுங்க அப்படின்னு நினைச்சு அப்படின்னு கேளுங்க நேரம் சொல்லுவார். மணி 6:55 கூட ரப்பா வச்சு சத்தியம். பகவான் யார் பகவானுடைய முகத்திலேருந்து பிராமணர்கள், தோள்களிலேருந்து சத்திரியர்கள், தொடையிலேருந்து வைஷ்யர்கள், திருவடியிலேருந்து சூத்ரர்கள் அப்படின்னு நம்மெல்லாம் பகவான பாதாதி கேசம் தான் பாக்கிறோம், கேசாதி பாதம் பாக்கிறது. பகவானே சொல்றா மாமியே கம்சரணம் திருவடியை பிடிச்சுக்கோன்றோம், அவரை நாங்க சூத்ரால் பிடிச்சுக்கோன்னு இருக்கோம். அடியவரை அவனே கதிந்து கிடக்கிற அடியவரை உகத்தி போலும் மரங்கமான அருளானே ஏகநாத. ரொம்ப விசேஷமான ஒரு மகாத்மா, ஸ்வயம் ஞானேஸ்வரரே ஏகநாதராக வந்தவர் அப்படின்னு காண கிடைக்க. ஏகநாதர் ரொம்ப அழகா எல்லா ஜனங்களிடத்திலையும் பரம பிரீத்தியோட பழகுவார், பரம பிரீத்தியோட பழகுவார். அவருக்கு பிறகு அந்த ஜாதி வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே நன்னா விஷயம் தெரிஞ்சவா ஜாதி வித்தியாசம் பார்க்கறது அவரதான் பிரச்சனையே. அந்த மாதிரி ஜாதி வித்தியாசம் பார்க்கறது இல்ல, அவருடைய பிள்ளை இருந்தான் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கல. அப்ப நான் ஒரு பிராமணனா பிராமணனா இருக்க வேண்டாமா அப்படின்னு பார்த்தா அவர் பாடு எல்லாருக்கும் சாதாரணமா பழகிட்டு இருக்கா. அவருக்கு சம்ஸ்கிருதமும் நன்னா தெரியும், மராத்தி பாஷையும் நன்னா தெரியும். அவர் அறிய மராத்தியில தான் கிரந்தங்கள் தான் பண்ணிருக்கார். ஏற்கனவே அவர் பிராமணர் பைகன்னு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல இருந்து வந்து மகாராஷ்டிர பிராமணன். ஒவ்வொரு ஒரு பிராமணாவுக்கு ஒரு பெருமை உண்டு. மகாராஷ்டிர பிராமணன் கடா பெருமை அப்படின்னா ருக்மிணி பிராட்டி சூது அனுப்பினது மகாராஷ்டிரியன் தான். மகாராஷ்டிர பிராமணன் தான் ருக்மிணி பிராட்டி கிட்டேருந்து காதல் கிடதா சேர்த்துட்டு போன அசுத்வா குணானுகுமன சுந்தரா அப்படின்னு ருக்மிணி பிராட்டி கிட்டேருந்து தூது போன பிராமணன் யாருன்னா மகாராஷ்டிரியன் தான். தெரிந்து தமிழ் தரலாம் அனுப்புறதுக்கு பயமா இருந்துச்சு போறது தாயா இருக்கு. பம்பே வேண்டாம் இந்த கூட்டம் அங்க போய் உட்காந்து எதையான சொல்லிட்டு நம்ம காதலை மாத்தி சொல்லிட்டான்னா இல்லாட்டி வயல யாரையாவது பாத்தனி இது தப்பு அது தப்புன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆசாரமே தெரியல அனுஷ்டானமே பத்தல அப்படின்னு சொல்லி போற வயல எல்லாருக்கும் சமாதானம் பண்ணி வச்சு பஞ்சாயத்து ருக்மிணி கல்யாணமே முடிஞ்சிருக்கு. அதனால தாயார் பார்த்தா மகாராஷ்டிரன் அனுப்புவான் சிறுபட்டு வருவான் சொல்லி ஒரு மகாராஷ்டிரியன் பிராமன். அதனாலே குருடாள் பாரு மகாராஷ்டிரியனாவே இருந்தா அப்படின்னு காண கிடக்கி. இந்த ஏகநாத் மகாராஜ் நிறைய மராத்தி பாஷை நிறைய கிரந்தங்கள் இருக்க ஒரு சந்தர்ப்பத்துல அவர் விஸ்வரூப தரிசனத்தை பத்தி பேசிட்டு இருந்தார். பகவத்கீதை முழுக்க ஏகாதச அத்தியாயம் முழுக்கவே விஸ்வரூப தரிசனம் தானே. ஜோரா சொல்லிட்டுதான் அவருடைய கதைக்கு எல்லா ஜாதி ஜனங்களும் வருவார்கள். அதுல ரணியா அப்படின்னு ஒருத்தன் மகார் ஜாதின்னு உண்டு மகாராஷ்டிர தேசத்துல. அந்த சேரி ஜனங்கள் அப்படின்னு எப்படி வேணா சொல்லிக்கலாம், ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு ஜாதி மாதிரிகள். கோவில்களெல்லாம் அவர்கள் வரத்துல அதிகாரம் இல்லாத ஒரு காலகட்டம். ஆனா இவர் டெய்லி உபன்யாசம் பண்ணா அந்த ரணியான்ற மகார் அவனும் அவனுடைய மனைவியும் வந்துருவான். அழகாக உட்காந்து கதை கேட்பான். அதனால அவளுக்கு ரொம்ப அழகா புரியும். நான் போத்தனூர் ஒரு இடத்துல கதை பண்ணியிருக்கேன். நல்ல கிராமம் பிராமணாலாம் பொறுக்கி எடுத்துள்ளான் அவ்வளவுதான். அங்க உட்காந்து கிருஷ்ணலீலா எல்லாம் சொல்றேன், பகவத்கீதை எல்லாம் சொல்றேன். எல்லாம் 199% அபிராமணங்கள் தான் சின்ன சின்ன குழந்தைகள். என்னமா கதை கேட்க தெரியுமா கேட்டு அதுல கேள்வி கேட்டு அழகா பதில் சொல்லும். கரெக்டா சாரத்தை பிடிச்சு அசந்து போயிருக்கேன்னா சாரத்தை கிளீனா சொல்லும் குழந்தைகள். நன்னாவே நான் பார்த்துருக்கேன். நிறைய ஊர்கள் பேசிட்டாங்க சொல்றாங்க. தூத்துக்குடி சொன்னா தூத்துக்குடி போல வரவே வராங்க. உருகுவா உருக்கம்னா உருக்கம் இந்து தர்மத்துடைய வீழ்ச்சியை பார்த்து வாழணும்னு கதர் ரசனங்கள் நீ வாழ்ச்சியை பார்த்துருக்க அப்படி உருகுவா. தூத்துக்குள்ள கதை பண்ண போனா அப்படியான பாஷையே வராது சொன்ன மாறிபடனோட எல்லாமே. இது நான் இங்க பல பண்ற விஷயம் சொல்ற விஷயங்களும் அங்க சொன்னேன்னா அப்படியே மாறிப்போம். உன்னை அர்த்தத்தை மாற்றி சொல்ல நினைச்சிடாதீங்க. சொல்லக்கூடிய முறைகள் சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல மாறுது. அந்த மாதிரி இந்த ரணியான்ற மகா சில இடங்கள் அவன் ரணியான் இன்னொரு பேர் விவேக் அப்படின்னு நிஜமாவே அவன் விவேக் தான் போயிருக்கான் விவேகம் உடையவன். அந்த மாதிரி பேர் இருக்கு. அழகா ஆச்சரியமா நித்தியம் கதை நடந்து இருக்கு. அழகா ஒரு விஸ்வரூப தரிசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கா ஏகனாத்மகா அழகா பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப சீரியஸா வர்ணிச்சுட்டு இருக்கா. அழகா சின்சியரா வர்ணிச்சிருக்கா. சீரியஸா இல்லை அழகா வர்ணிச்சுட்டு இருக்கா. ரொம்ப அழகா பகவானுடைய சரீரத்துல என்னெல்லாம் உண்டோ யாரெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு எழுந்தா ரணியா மகா சுவாமி அந்த விஸ்வரூப தரிசனம் ரணியா எங்கிருந்தான் அப்படின்னு கேட்கிறார். நமக்கு என்னைக்காவது தோணிருக்கா. நான் கேட்கிறேன் அந்த விஸ்வரூபத்தை எல்லாரையும் சொன்ன இல்லையா நான் எங்க இருந்து நீங்க பாத்த எங்க இருக்கேன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. தான் சுவாமிக்குள்ள இருக்கும்னு ஒரு தீர்மானம் பாருங்க அவனுக்கு. விஸ்வரூபம் எல்லாரும் அதான் விஸ்வரூபம். பகவானே விஸ்வம் முழுக்க வியாபிச்சிருக்கான். விஸ்வம் முழுக்க சுவாமிக்குள்ள அதான் விஸ்வரூப தரிசனம். அந்த மாதிரி அந்த விஸ்வரூப தரிசனத்துல இந்த ரணியா எங்கிருந்தான் சுவாமி அப்படின்னு தான் ஏற்கனவே இப்படி பார்த்தா நீ அங்கதான்டா இருக்காய் அப்படின்ட்டான். ரணியாவும் அங்கதான்டா இருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆடுறான் பாடுறான் குதிக்கிறான். சுவாமிக்குள்ள நான் இருக்கேன் சுவாமிக்குள்ள நான் இருக்கேன் சுவாமிக்குள்ள நான் இருக்கேன். சுவாமியை தனியா நம்ம தனியா தானே வச்சிருந்துருக்கோம். வெள்ளையும் பாக்குறதும் உள்ளையும் பாக்குறதும் பிரச்சனையே. சுவாமிக்குள்ள நம்ம இருக்கோம் நமக்குள்ள சுவாமி இருக்காரு பார்க்க போன இதான் ஒன்னாவது பார்த்தா பரவாயில்ல. ரெண்டுமே இல்லை அவர் தனி நம்ம தனி. கோவில் போனா சுவாமி உண்டு அப்புறம் பாசாமி ஆயிடும். அப்பதான் சுவாமி வேண்டாம் ஆயிடும். இப்ப ரணியா மகா ஆடுறான் பாடுறான் அவர் மனைவி அவரே சந்தோஷம் அழுதுட்டே இருக்காண்டியிருந்து ராசியெல்லாம் எழுதிட்டு இருக்காளாம். நடக்க கண்ணாபின்னா நடக்க மாட்டேங்கிறாளாம். இஷ்டத்துக்குலாம் பேச மாட்டேன். என்ன நான் சுவாமிக்குள்ள இருக்கேன் இல்லையா விஸ்வரூபத்தில் சுவாமி என்னையும் வச்சிருந்திருக்காரு இல்லையா அவருக்கு தகுந்தபடி நான் நடந்துக்க வேண்டாமா அப்படின்றான். என்ன பத்தி பார்த்துக்கோங்க. அவனுக்கு ஒரு ஆசிரம் எடுத்து ஏகநாத் மகராஜ் தன்னுடைய கிரகத்துக்கு வந்து போஜனம் சாப்பிடணும் அப்படின்னு சேரியில இருக்கான். அவன் தைரியமா சொல்லிட்டான் மகராஜ் எல்லாத்துக்கும் போய் சாப்பிடல எங்காவது கடப்படாதா அப்படின்னு. நீ கூப்பிடவே இல்லையா இப்ப கூப்பிடுறேன் வாங்க போட்டுட்டான். உடனே ஏகநாத் மகாராஜ்னா சரிதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நான் வரேன் அப்படின்ட்டான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அந்த சேரியில எல்லாம் அவளுக்கெல்லாம் ஒண்ணு வேணும்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. இப்ப ஒரு வரையணுக்கா பிராமணா கேட்கவே வேண்டாயா இப்படி போலாங்கிறது தர்மம் இல்லையா. வானப்பிரச தர்மம் மாதிரிலாம் இருக்கு. நீ வர்ணாசிர தர்மங்கள் எல்லாம் ஒரு தர்மத்தையும் ஃபாலோ பண்றாலும் இல்லையோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தர்மத்தை பேசுவா. தர்மம்னா என்னன்னே தெரியும். அதான் கஷ்டமே. மகா அதர்மமானா இருக்கா ஆனா தர்மத்தை பத்தி அப்படி பேசுவான். அது மாதிரி பிராமணாள்லாம் தர்மத்தை பத்தி பேசாது. எப்படி அவள் போறா பார்க்கலாம். எப்படி நம்ம அதை தாண்டிதான் அந்த பக்கம் போகணும் பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லாம் பெருசா பேசிட்டு இருந்தா பிராமணாளர்கிட்ட வந்துட்டா வாக்குவாதம் பண்ணுற எப்படி நீங்க போகலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அவன் சொல்லியத்தை பிராமணா தான் இருக்கான் சொல்லிட்டார். ஏகனா கவலையே படல. அவன் பிறந்த தினமும் மகா வம்சத்துல இருக்கான் மகா ஜாதியில இருக்கான். ஆனா கர்மத்தினாலே சபயத்தினாலே புத்தியினாலே பக்தியினாலே வினயத்தினாலே ஸ்ரத்தையினாலே அவன் பிராமணன் தான். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி அத்தினி சுனி சைவ சபாக்கேஜ பண்டிதாக சமதர்ஷின அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். வினயம் இருக்கான் வித்யையும் இருக்கான். அதுதான் பிராமணனுக்கு அழகுன்னு சொல்றான் பிரிவாங்க. அந்த மாதிரி அவன் இருக்கான். நான் போய்தான் தீருவேன். அவனுடைய அன்புக்கு நான் வசப்படுறேன். சுவாமியே வசப்படுறான். சுவாமியே வசப்படுறாரு இல்லையா. நான் வசப்படுறதுக்கு என்ன அப்படின்னு சார் இப்ப எல்லாம் பார்த்தா எப்படி போறான் பார்த்தான் எல்லாம் பேசிட்டு இருந்தா அவனுக்கு ஒரே கவலையா இருந்த சுவாமி வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு. உடனே அழகா பார்த்தா அந்த நாள் வந்து எடுத்து ஏகநாத் மகராஜ் அழகா நாமஜபம் பண்ணி வீதிகள் அதனால சத்தம் போட்டு நான் அது பக்கம்தான் போறேன் நாமஜபம் பண்ணிட்டு போறாரு. எல்லாரும் பாக்குறா எல்லாரும் வந்து தடுக்கணும்னு நினைக்கிறா. என்னமோ தெரியல தடுக்க முடியல. அவர் பாட்டுக்கு போயாச்சு. எல்லாரும் தடுக்காம எழுந்துக்கிறா சின்ன பாக்குறாரு சிரிக்கிறா. உடனே உட்காந்துருவான். என்னமோ தெரியல ஏதோ ஒன்று கட்டுப்பட்ட மாதிரி உட்காந்துட்டான். அதான் ஏகநாத் மகாராஜ் அவன் வீட்டுக்கு போனா எல்லாரும் அப்படியே என்னதான் நடக்கிறது பாக்கலாம் அவன் என்ன சமைச்சு வச்சிருக்கான் இவர் எப்படி சாப்பிடுறாரு பாக்கலாம் அப்படின்னு தன்னுடைய எட்டி பாக்குறான். அழகா சாப்பிட்டு இருக்கான். அப்ப சில பிராமணர்களும் அப்படியே வந்தா எல்லாரும் சில பிராமண சிரிச்சுட்டு இப்படி வந்தா ஏகநாத் வீடு மகாராஜ் வீட்டு தாண்டி வந்தா அவள்லாம் பிராமணா கிட்ட நமக்காக பயந்துட்டாரு பாத்துக்கல ஏகநாத் மகாராஜ் அப்படின்னா என்ன பயந்தா அப்படின்னா போல பாருங்கோ ஆத்துல உட்காந்து சன்னியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு உடனே வாசிக்கு பிராமணா முட்டா பயிர அவர் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கா என்ன வளர்றாரு அவன் சொன்னா சத்தியமா நான் சொல்ல நாலஞ்சு பிராமணா பாத்திருக்கான், ஏக்நாத் மகாராஜ் ஆத்த இருக்கிறதையும் பார்த்திருக்கான், இங்க நாலஞ்சு பிராமணா இங்க ஏக்நாத் மகாராஜ் சாப்பிடறதையும் பார்த்துட்டான். உடனே எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்றா, நான் அங்க போய் பார்க்க நீ இங்க போய் பாரு, இவன் அங்க போய் பார்த்தா ஏக்நாத் மகாராஜ் ஆத்திர உட்காந்து பூஜை பிரஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான், அங்க போனா அங்க நாலு பேர் பார்த்தா அங்கேயும் சாப்பிட்டு இருக்கான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, அழகா என்ன பண்ணுங்க சந்தேக காலம் ஆயிடுச்சு, இவன் வந்து கேட்டு அவங்க அஷ்டமா சித்தி எல்லாம் தெரியுமா அப்படின்னு ஏற்கனவே கேட்டார். என்ன ஆச்சுன்னா, நாங்க கோபுரம் சொன்னமே நீங்க அங்க போனே இல்லை, நீ அங்கேயும் இருந்தேன் இங்கேயும் எப்படி இருந்தேன் அப்படின்னா, உடனே ஏற்கனவே கதறி கதறி எழுதா, என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க நான் இருந்தது உண்மைதான் அப்படின்னா, அப்ப அங்க என்ன ஸ்வயம் பாண்டுரங்களே போனேன், நீங்க என்னதானே போகலான்னு சொன்னா பாண்டவன் கிட்ட கதறினேன், பாண்டவன் சொன்னா அவனுக்கு என்னடா மகா இருக்கேன்டா நான் போறேன்டா, ரொம்ப நாளா வாழ்க்கை சாப்பிடணும்னு ஆசை, எனக்கு வாழ்க்கை சாப்பிடணும்னு ஆசைடா, அவனுக்கோ நீ வரணும்னு ஆசை, நான் ஒரு பேர்ல போயிருக்கேன் முடிஞ்சு போயிருக்கேன், ரெண்டு பேருக்கும் சரியா போயிருக்கு அப்படின்னு. உடனே பிராமணர்லாம் அவன் காலில் போய் விழுந்தான், அந்த மகா கால பாணி நிஜமாவே பரம பாகவதம், சுவாமி பிரத்யட்சமா ஒரு ஆச்சார கிரேஷம் போட்டுட்டு வந்து அவனுடைய கிரகத்துல சேரில வந்து சாப்பிட்டாருன்னா அதுதான் குடிமையில் அடிமையில் தான், அதான் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பறையிலும் முடியினர் துலபம் வைத்தால் மொய்க்கள கண்பு செய்யும் அடியரை உகத்தி போலும் அரங்கமா நகருடான். அவ அடியவர்களும் சுவாமி அப்படி கொண்டாடுறான், ஒரு நாளும் தள்ளுவதே கிடையாது. அந்த அடியவர் கோஷ்டியிலே நான் இருக்கேன், அதுதான் நமக்கு உத்தம். இதை தவிர கதி கிடையவே கிடையாது. சுவாமி மார்னேரி நம்பி அப்படின்னு ஒருத்தர் சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யர், சந்தர்ப்பத்தை ஆளவந்தார் அப்படி போகும் பொழுது வயற்காட்டுல வேலை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு பசிக்கிற சமயம் ஒன்னும் வரல, மனைவி இன்னும் கொண்டு வரல, உடனே அந்த வரப்போறது இருக்க சேரை எடுத்து தண்ணியில கரைச்சி அதை குடிச்சுட்டு இருக்க, உடனே சுவாமி ஆளவந்தார் கேட்டார், வித்தியாசமா பண்ண எடா பண்ற அப்படின்னு, மண் சுவற்றிற்கு மண் இடுகிறேன் அப்படின்ட்டு. இது மண் சுவர் தானே, பஞ்சபூதங்களுடைய சரீரம் தானே, நம்ம சாப்பிடறதுலயே இதெல்லாம் மண் சம்பந்தமானது, அக்னி சம்பந்தமானது, ஜலரூபமானதும் அதனால எப்படி வயிற்ற வைப்பணும், வெறுமை தண்ணி விடுது கொஞ்சம் மண்ணையும் போடுற, எப்படி மண்ணு தானே காய் கறியெல்லாம் வரது, அதனால அதே மண் சுவற்றிற்கு மண் இடுகிறேன்னு அவரு உபதேசம் பண்ணி தன் சிஷியனா சேர்த்துன்னு ஆளவந்தா. ஆளவந்தாருக்கு ராஜபுள்ளவைன்னு ஒரு நோய் வந்து முதுகு அப்படி நெண்டா பழக்கம், கால் வெடிப்பு மாதிரி முதுகு அப்படியே வெடிக்கும். அப்ப சுவாமி சொன்னார், ரங்கநாதன் யாருக்காவது கொடுத்துருப்பான், கொடுக்கலாம் மாட்டேன்னா, இல்ல இல்ல நீ யாருக்காவது தானம் கொடுத்துருந்த வியாதிய நீ இருந்து நிறைய பண்ண வேண்டிய காரியம் இருக்குன்ற. உடனே அடுத்த நாள் உபன்யாசம் ஜோரா நடக்கிறது, ஆளவந்தார் கருகார் அந்த மாதிரி விஷயம் ரங்கநாதன் சொன்னார், யாரேனும் என் வியாதியை வாங்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னு. அதனால நாங்கெல்லாம் கேட்டனால்தான் வேற கதை போடுற, இவருக்கு அடிக்கிற வியாதி பந்தளவு தாங்க முடியாமதான் கதை கேட்க போறோம், நமக்கே முட்டி வலி முழங்கால் வலி கழுத்து வலி திரு வலி ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு நாளும் கதை முடிச்சு யாராவது என் பிரச்சனையை வாங்கி போயலாம், யாராவது என் இடுப்பு வழியை வாங்கி போயலாம் அப்படின்னா அப்படியோ வம்பா போச்சு அப்படின்னு தான் அந்த மாதிரி ஆளுந்தார் கேட்கிறார், யாருமே எழுந்துக்கலையா, இந்த மாறுமே நம்பி தூரத்திலே எழுந்துக்கிறார், அடியனுக்கு பிரசாதம் இப்பொழுதே தாருங்க, பிரசாதம் சார் பிரசாதம் சார். ஒரு சிலர் அப்பா அது பிரசாதம் இல்லையடா வியாதி இல்லை, ஆச்சாரியம் மூலமா எது வந்தாலும் பிரசாதம் தான், அது திட்டு வந்தாலும் பிரசாதம் தான், பூச்சிட்டாலும் பிரசாதம் தான், நமக்கு அது வரது இல்லை, ஆச்சாரியம் கொண்டாடல மட்டும் பிரசாதம், திருப்பனே லட்டு வந்தாதான் பிரசாதம், அனந்தபுர பத்மநாபன் கிட்ட அரவண பிரசாதம் வந்தாதான் பிரசாதம் அப்படின்னு. அடியவர்கள் நம்மிடத்தில் அபிமானம் கொண்டு திட்டினாலும் அதுவே பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரநேரி நம்பிகள் அந்திம கால அவர்கிட்ட வாங்கிட்டார், இந்த வியாதியை வாங்கிட்டு அப்படியே இருக்கார், அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் முதற்கொண்டு எல்லாமே பெரிய நம்பிகள் சேரியில போய் பண்ணார். பெரிய நம்பிகள் சதவேதம் தெரிஞ்சவர், சதவேதம் தெரிஞ்சவர், டெய்லி சேரியில போய் அவர் புண்ணுக்கெல்லாம் மருந்து போடு, பெற்றோர் மாதிரி இன்னொரு வார்த்தை ரொம்ப மோசமான லெவல், அது டெய்லி மருந்தெல்லாம் போகுதுண்டு, அவருக்கு உட்காந்து இவரே அங்க அழகா அன்னம் பண்ணி அவருக்கு ஊட்டி விட்டுட்டு திரும்பி அழகா துணியெல்லாம் மாத்தி விட்டு அந்த துணியெல்லாம் தோச்சு காய வச்சுட்டு வருவார், சாயங்காலம் கோவிலுக்கும் வருவார், காலத்தால சந்தியாவனம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், ஆனா டெய்லி சேரிக்கு போய் திரும்பி பண்ணிட்டு இருப்பார். எல்லாரும் அரசு குறைச்சலா கேட்கிறா, ஏன் இப்படி பண்றாரு, யாரையாவது ஒருத்தர் வச்சு பண்ணப்படாதா, அவரு பலமை பதிச்சுட்டார் மாரநேரி நம்பி. உடனே அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் இவர் பண்ணார், ஒரு பிள்ளை எப்படி அப்பாவுக்கு பண்ணுவானோ அது போல அந்திம சம்ஸ்காரம், ஒரு பிராத்தா பண்ற மாதிரி, ஒரு சக்கா பண்ற மாதிரி பண்றா. கூட எல்லாரும் அரசு குறைச்சலா பேசுறா, ராமானுஜர் போய் கேட்டுட்டார், ராமானுஜர் அவருடைய பிரிய வைக்கணும்ன்றதுக்காக ராமானுஜர் போய் கேட்டுட்டார், ஏன் சுவாமி யாராவது ஒருத்தர் வச்சு பண்ணப்படாதா, தேவரையே இதை பண்ணணுமா, இது ஆச்சாரியம் வேலை, எங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றவர், ஊர்ல ஒரு மாதிரி பேசுறா அப்படின்னா, பாரி ராமானுஜரே அப்படின்னா, பாரி ராமானுஜர் ஐவரில் நால்வரில் மூவரில் நான் என்ன பிரியவனோ அப்படின்னு பஞ்ச பாண்டவர்கள் தர்மர் விதுரருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ண விதுரர் ஒன்றும் நல்ல ஜாதி கிடையாது வேலைக்காரி பிள்ளைதான் புத்திர ஜாதி தான் அந்த தர்மரை விட நான் உயர்ந்தவனோ மாரநேரி நம்பி விதுரனை விட தாழ்ந்தவரோ அப்படின்னு ஐவரில் நால்வரில் ராமச்சந்திரமூர்த்தி ஜடாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ற பட்சி மனுஷ குடல்ல பட்சி கேட்டார் ராமனோட நான் உயர்ந்தவனோ மாரணிய நம்பி பெரிய திருவுடையாராகிய ஜடாயுவை காட்டிலும் தாழ்ந்தவரோ அப்படின்ட்ட கடலோசையோ வாழ்வார் நெடுவார் கடிமை செய்வென்போல் அவனை கருத வஞ்சித்துன்னு சொன்னாரு தொண்டர்கள் தான் வசத்தின்னு சொன்னாரு அதெல்லாம் பொய்யோ கடலோசை எந்தேனோ பெரிய நம்பிகளை போலே அப்படின்னு பெண்பிள்ளை வாக்கியமே அத்தனை விசேஷம் அப்ப எதுலையும் சொல்லிட்டு பெரிய நம்பி சொல்லிட்ட எனக்கு டைமே இல்லை நான் வெளியிலாம் போயிட்டுருக்கேன் சமயமே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி ஒரு பிராமணர் அப்பாயின் பண்ணி எனக்கு வந்து நித்தியம் சாயம் சந்தியா மந்திரம் பிராத சந்தியா மந்திரம் மாத்தியானிகம் எல்லாம் நீங்க பண்ணிடணும் மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன்னா எப்படி நாளிட்டு அந்தி தொழவோ எனக்கு வந்து நீ சந்தியா மந்திரம் பண்றதுன்னு சொல்ற மாதிரி இருக்கே போய் நீங்க பண்ண வேண்டாம் வேற யாரோ பண்ணுன்னு சொல்லுங்க எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை ஏன் தட்டி பறிக்கிறீங்கன்னு அந்த அடியவர்களிடத்துல அந்த பேசி வரும் அந்த அடியரை தான் சுவாமி உகக்கலாம் அடியரை உகர்த்தி போலும் மரங்கமான நகருளானே அதனாலே யாருடைய ஜாதியையும் பார்க்காதீங்கோ அவளுடைய பக்திய பாருங்க பண்டிரிபுரத்துல பார்த்தோம்னா நிஜமாவே நமக்கு தோணிவிடும் நம்ம பக்தியை இன்னும் பண்ண ஆரம்பிக்கலே நமக்கெல்லாம் விட்டுல தொடர்றதுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது சுவாமியை தொடராமோ ஆசாரம் இல்லையா அனுஷ்டானம் இல்லையா சுசிச்சோ இப்படி தொடராளேன் அவ கவலையே படமாட்டா நன்னா தொட்டு கண்ணத்தெல்லாம் தடவி ஆத்துல இருந்து மஞ்சள் கும்பிட்டு விட்டல் பாடல் தடவை போடுவாங்க இருக்க அந்த பூஜை பண்ண மாட்டா வாழ திறக்க முடியாது நம்மளதான் திறத்துவா அவ வந்து 500 ரூபாயா தேதுவோ 1000 தேதுவெல்லாம் கேட்கவே முடியாது 500 ரூபாய் கொடு 1000 ரூபாய் கொடுத்து கேட்கவே முடியாது இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் இவன் பாட்டுக்கு சுவாமிக்கு பூஜை பண்ணி தான் கிளம்புவோம் அதே தெரியும் அவள் தட்சிண தேசத்துக்காரனா அவன் பயப்பட வச்சு நம்ம தலையை பிடிச்சு சுவாமி திருவிடைய ஒன்று முத்துவா மகராட்சி ஜனங்க தலையில கை வைக்க மாட்டான் நீ என்னடா நடுவில் நான் பாத்துக்க சுவாமி எனக்கு சுவாமிக்கு டீல் உண்டு நீ சும்மா நடுவா அந்த அடியவர்கள் அப்படின்னா அந்த பாண்டவர்கள் கோஷ்டி திருப்பதி இந்த ரெண்டு இடத்துல ரொம்ப நிதர்சனமா பார்க்கலாம் அது எல்லாருக்குமே உண்டு ஆனா நிதர்சனமா பார்க்கணும்னா பண்டிகைபுரமும் திருப்பதி அந்த அடியவரை உகர்த்தி போடும் மரங்கமா நகருளானி அடுத்து பாகவதர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் அதை பத்தி ஒரு பேச்சு வரும் அவர் பாகவதன் தவறு பண்ணாமா வேண்டாம் சொல்றதா சுவாமி சொன்னார் திருமதி மார்பன் இன்னை சிந்தையில் திகழ வைத்து மருவிய மனத்தராஜில் மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறுவர கொண்டு சுட்டிட்டு ஈட்டிய வினையரையில் அறிவினை பயனதுயார் அரங்கமா நகருளார் சில சமயத்தை பார்த்தா பாகவதா பண்றதெல்லாம் நமக்கு ஜீரணம் பண்றது கஷ்டம் சிலதெல்லாம் ஆபத் தர்மம் விசேஷ தர்மம்னு உண்டு நம்மளே அது அனுஷ்டானத்தை பண்ண முடியாது நமக்கு தெரிஞ்ச சாஸ்திரப்படி தப்பா இருக்கலாம் ஆனா பகவத் சாஸ்திரப்படி வதல் தர்மம் லௌகீக தர்மம் உண்டு டிரெஸ் போடாம போகப்படாது போயாச்சுன்னா பைத்தியம் டெவலப் பண்ணி உள்ள வச்சிருவாங்க வெளிநாடுகள் அமெரிக்கால அப்பப்ப ஏதாவது அவள் எதிர்ப்பு தெரியும்னா அவன் டிரெஸ் இல்லாம அலைவா ரோடு உடனே அவள் அடப் பண்ணி உள்ள வைப்பான் அப்படி உண்டு இல்லாடி பைத்தியம் அலை நம்ம ஊர்ல பாக்கலாம் லௌகீகமா டிரெஸ் போட்டு போகப்படாது ஆனா திகம்பர சாமியார்கள்லாம் இருக்கல கும்பமேளா போகும்போது நீங்க தான் கண்ணை கட்டிக்கணும் நம்ம தான் கண்ணை கட்டி போக முடியும் அவன் ட்ரெஸ்ஸே அவ கவலையும் பெறமாட்டான் அவளாட்டு தலைவார்கள் இது என்னடானா நிறைய பாலினத்துல தான் வருவா அவளும் அப்படியே அலைவா நிறைய ஸ்திரீகள் வருவா அவ கூட உடம்பு முழுக்க சேறு பூசிட்டு அலைவா அது அது தர்மம் திக்குகளை அம்பரமா தரிக்கிறதுனால திகம்பரமா இருக்கிறது நியாயம் அது லௌகிகமா பார்த்து அவளுக்கு பைத்தியம் முடிச்சுடுது என்னமோ அது ட்ரெஸ் இல்லாம அலைவாள் ஒரு குற்றம் மாதிரி அஃபென்ஸ் மாதிரி ஆயிடு அதனால பாகவத தர்மம்ன்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப சூக்மம் கஷ்டம் பண்ணா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு முக்கியம் இதுல அன்பழகா சில திருமறு மாறுதல் இன்னை சிந்தையில் திகழ வைத்து முக்கியமா பாவத்திலே மனசுக்குள்ளே சுவாமி இருக்கணும் நம்ம என்ன பண்றோம் நம்ம கர்மாவுடைய பெருமையை வச்சுட்டு சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் நினைக்கிறோம் ஆழ்வா சொல்ற உன் ஹிருதயத்தில் இருக்கிற சுவாமியை நீ எப்படி வச்சிருக்கேன்னு பொறுத்துதான் உனக்கு அனுகிரகம் கர்மாவுக்கு வசப்படுறவன் சுவாமி இல்ல ஹிருதயத்துடைய பாவத்துக்கு பாவகிராகி ஜனார்தன் அம்பழகா காண கிடைக்கிறது மகாபாரதத்துல தர்மவியாதர்னு ஒருத்தர் பிராமணனுக்கு அவ்வளவு அழகா அவர் பிரம்மோபதேசம் பண்றார் பிரம்மம்னா என்ன யாரா அந்த தர்மவியாதர் அப்படின்னா கசாப்பு கிடக்காரன் இறைச்சிருக்கிற ஒருத்தர் அவர் வீடு எப்படிதான் இருக்குன்னா அவருக்கு வீட்டுக்கு அஸ்திவாரமே இல்லை அந்த பதவி நிக்கிறான் ஜாலியா அவருக்கு வீடு கட்டினாலே விழாம இருக்கு அங்கிருந்து நிக்கிறது. அவர் எவ்வளவு அழகாக தர்மத்தை பத்தி பேசுறாரு, பிராமணர் கேட்கிறார் இவ்வளவு தர்மத்தை பேசுறது, இப்படி கேவலமான காரியம், இதுக்கு என்ன கேவலமான காரியம், என் குல தொழில் நான் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான், சதயத்துல சுவாமி இருக்கார் பாவமாக சுவாமி தண்டனை கொடுக்கட்டும் பரவாயில்லன்றார். இவர் சதா சர்வதா சதயத்துக்குள்ள சுவாமியும் நினைச்சிட்டு இருக்கிறனால இவர் அந்த ஆடு மாடு கோழியை வெட்டி கொடுத்தா கூட அது கூட பாவத்துல சேரல. அவர் அவர்கிட்ட போய் பிராமணரை உபதேசம் வாங்கும்படியா சுவாமி தூண்டார். அதனால திருமருமார்வ நின்னை சிந்தையில் திகழ வைத்து மருவிய மனத்தராடி மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறுவர கொன்று சுட்டிட்டு சும்மாவே காரணமே வேண்டாம், காரணமே வேண்டாம், காரணம் இல்லாம சொல்லி எல்லாரும் கொலை பண்ண முடியும், ஒட்டுமொத்தமா தீ வச்சு கொடுக்கலாம். கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரையிடம் சம்பாதிச்சிருக்காங்கன்னா அபராதந்த கர்மாவை. அப்ப எந்த பாடுபடுத்தும்னா அது ரொம்ப படாத பாடுபடுத்தும். நம்ம பல கோடி சென்னால அனுபவிக்க வேண்டிய துக்கத்துக்கான காரியத்தை இந்த அரைக்ஷணத்துல பண்றோம் அப்படின்றார் கூடத்தாள். அதனால அறிவினை பயனது ஐயா திருமங்கை ஆழ்வார், ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆழ்வார். திருடுதனம் எல்லாம் பண்ணி கொள்ளையெல்லாம் அடிச்சு அப்படி எல்லாம் பண்ணிதான் பாகவத ஆராதனம் பண்றார். ததி ஆராதனம்னு பேர். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஒரு சுத்தியில எல்லாத்தையும் விட்டுடார். பகவான் பிரத்யட்சமா காட்சி கொடுத்தார். ரங்கநாத கைங்கரியம் பண்றா. அப்புறம் ரங்கநாதனுடைய மதுரை சோழர் ரொம்ப பலகீனமா இருந்தது, நன்னா கட்டணம்னு ஆசைப்பட்டுட்டார். உடனே அழகா என்ன பண்ற ஜோரா இந்த ரங்கநாதனுடைய மதுரை கைங்கரியம் பண்றதுக்கு எல்லாத்தையும் கேட்டா எத்தனை பேர் கொடுப்பா, நம்ம கிட்ட 5000 ரூபாய் இருந்தா 5 ரூபா கொடுப்போம், 50 ரூபா கொடுத்துட்டு போவோம், 50 ரூபா ரொம்ப ஜாஸ்தி, 500 பத்தி பேசியே கிடையாது, அது 5000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி, 5 லட்சம் இருந்தா 50 ரூபா கொடுக்கலாம். அப்படிதானே வரும் ரோக சுபாவம். 5000 கஞ்சினா கூட சரி பரவாயில்ல, ரேஷியோ ரொம்ப பரவா இருக்கே அப்படின்னு போறோம். 5 லட்சம் ரூபாய் இருந்தா 50 ரூபா கொடுக்கலாமா வேண்டாமா சொல்லி 50000 ரூபாய் யோசனை பண்ணுவோம். இது ஜாஸ்தியா வேண்டாமா, வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கணக்கு பண்ண மாட்டோம், ஆனா சுவாமி பண்ணப்பட்டு நல்லா கணக்கு ஞாபகம் இருக்கு நமக்கு, நல்லா யோசனை பண்ணி பாருங்க இப்பெல்லாம் உபயோகம் பண்ணி எவ்வளவு செலவு பண்ணி கிளீனா ஞாபகம் இருக்கும். எது கணக்கு வச்சுக்கப்படா அது நல்லா கணக்கு வச்சுக்கலாம். அது எத்தனை வாட்டி ஹோட்டல்ல சாப்பிட்ற பில்லு நோட் பண்ணுங்க கணக்கே தெரியாது. எந்த விஷயத்துல கணக்கு பண்ணணும், எந்த விஷயத்த கணக்கு பண்ணப்படாதுன்னு பகவத் விஷயத்திலே கிருஷ்ணம் அந்த கணக்கு வரப்படாது. அதனால ஆழ்வார் பார்த்தார் எப்படியாவது ரங்கநாதனுடைய பதில் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டார். ரொம்ப விசேஷமா கைங்கரியம் பண்ற பல இடங்கள்ல போய் கொள்ளையடிக்கிறார். நாகப்பட்டினத்துல ஒரு புத்தரோட கோவில் இருந்தது, புத்த கோவில், அந்த இடத்துக்கு போற அந்த இடத்துல ஒரு தங்கத்தனாலான ஒரு புத்தர் விக்கிரகம் இருந்தது. அது ரொம்ப சூக்மமா வச்சிருக்கா, யாரும் எடுக்க முடியாத இவருக்குதான் நல்ல 5 மந்திரிமார்கள் இருக்காரு, தாழ் உருவான், தோளா வழக்கன், நீர்மே நடப்பான், மரமணி எழுதுவான், நிழல் உருவான், அணிக்க சொல்லிட்டு இருந்தேன் பிரபாகர் சொன்னான். மட்டும் அங்க போய் ஜோரம் புத்த விக்கிரகம் எடுக்கலாம்னு பார்த்தா எடுக்க முடியல, அவன் எவ்வளவு பிளான் பண்ணாலும் இந்த விக்கிரகத்தை எப்படி செட் பண்ணிருக்கான்னு தெரியல. உடனே அங்க இருக்கிற விசாரிச்சா என்ன அப்ப வைஷ்ணவ வேஷம் எல்லாம் போட்டுக்கல, புத்த பிக்ஷு மாதிரி வேஷம் போட்டு அந்த ஏரியாவில் அதையும் பண்ணிட்டு அவன்கிட்ட கேட்கிறான். அவன் சொல்ற ஸ்ரீலங்கால இருக்கான், தீபாந்திரத்துல இருக்கான்னுட்டான். உடனே அவன் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டான். நேரம் அவன் வீட்டு வாசல போய் நின்று அவன் 4 பேர் பேசுறாளான். அந்த நாகப்பட்டினத்துல புத்தர் கோவில் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா. யாரோ ஒருத்தன் நேற்று ராத்திரி உள்ள இறங்கிட்டானா அந்த புத்த விக்கிரகத்தை திருடிந்து போயிட்டானா அப்படின்ட்டான். போட்டு வாங்குறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான் அந்த காலத்துல. அந்த மாதிரி வாசல் நின்று புலம்பினோடனே அதை கத்தினான். அந்த இன்ஜினியர் ஓடி வந்தான். அப்படியா, யார் பண்ணா, ஏது பண்ணா, அதெல்லாம் தெரியாது சுவாமி, யாரோ எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றா அப்படின்ன உடனே அவன் கோபமா சொல்றான், யாரோ என் கூட வேலை பண்ண கம்மாளம் தான் எல்லா சூக்மத்தையும் சொல்லி கொடுத்துட்டான். அது கீழே ஒரு சங்கிலி போட்டு நான் மேல மாட்டி வச்சிருக்கேன், அந்த இடத்துல தைரதாரர்களும் அந்த தாரையை நிறுத்திட்டு அங்க சுத்தி நிற்கிற சக்கரத்துல வாழத்தண்ட சுருகினாத்தான் நிற்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைக்கினாத்தான் மேல வரும், அதுக்கப்புறம் கீழே சங்கிலியை கட் பண்ணாதான் வருவான், ஃபுல் டெக்னாலஜி சொல்லிட்டான். அப்படியா சுவாமி, நான் சரி போயிட்டு வரணும்னா ஐயோ போயிருக்கேன், இனிமேல் தான் போறேன்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். சரியா பார்த்தா அதர்மம், நம்பிக்கை துரோகம், பொய் சொல்றது எல்லாம் உண்டு. ஆனா நேர போனா நாகப்பட்டினத்துல போனா அழகா ஏறினா அவருடைய மைத்திரி ஆம்பேய திருமங்கைன்னு ஒரு பேர் உண்டு அவனுக்கு. அவன் உள்ள ஏறினா அழகா அவனை நல்லா டெக்னாலஜி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு புத்தகத்தை கிளம்பி கொடுத்தாச்சு. மேல ஓட்ட பண்ணி இறங்கியாச்சு இந்த கோவில்ல, மேல ஓட்ட பண்ணி ஏறியாச்சு, எடுத்தாச்சு. சுவாமி வந்தாச்சு, வெள்ள வாடா அப்படின்னா இவன் வெள்ள வர முடியல. எவ்வளோனா ரங்கநாதர் மதில் கோவில் மதில் கட்டுறதுக்கு கைங்கரியம் பண்ணோட சந்தோஷம் உடம்பு பிரித்து போயிடுச்சு உங்களுக்கு. அவளுக்கு உடம்பு பிரித்து போனா அவ்வளவு சந்தோஷம் வந்துருக்கான். அதுக்குள்ள ஊர்ல இருக்கவெல்லாம் இவ்வளவு சத்தம் கேட்கறது வெள்ள வர உடனே அவன் சொல்லிட்டான், சுவாமி நீங்க கிளம்பிடுங்கோ என்ன விட்டுட்டு போயிடுங்கோ, கவலையே படாதீங்க, ஆனா என் தலையை வெட்டி எடுத்துட்டு போயிடுங்கோ. என் தலையை வச்சு எடுத்துன்னு போயிட்டு யாருன்னு வாழ்க்கை தெரியாதுன்னு சொல்லு. திரும்ப நான் யோசிக்கவே இல்லையா, கட்டி எடுத்த தலையை விட்டு அந்த தலையை திரும்பி கிளம்பிட்டாங்க. ஆனா ரங்கநாதனுடைய மதில் கைக்கரியத்துல அத்தனை ஈடுபாடு. உடனே அழகா போறா, போற வழியில பின்னாடி துரத்தின்றே வர ஒரு இடத்துல ரொம்ப விசேஷம், நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அழகா ஒரு திரியதேசம் போறார், அப்ப ஏதாவது துரத்தின்னு வந்துட்டு அப்பதான் ஒருத்தர் நிலத்தை உழுதுன் இருக்கான், அழகா உழுதுன் இருக்கான், அது நல்லா ஈரமா இருக்கு இல்லையா, அதுல இந்த புத்த விக்கிரகத்தை பதிச்சு வச்சுட்டார். இவெல்லாம் துரத்தின்னு வந்தோடனே என்கிட்ட புத்த விக்கிரகம் இல்லையுன்னு இல்லைன்னா நீ கொண்டு வந்த நாங்க பார்த்தோம் அப்படின்னு கிட்ட கிடையாது, என்கிட்ட இருந்தா எடுத்துக்கோன்ட்டு. இவாளுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல, போயிட்டான். ஒரு பாட்டுக்கு அழகா படுத்துட்டார். ஒரு புளிய மரத்துக்கே வந்த ஆயாசம் கலப்பு தூக்கி நேரம் வந்திருக்காங்க, படுத்துனுட்டா புளிய மரத்துக்கே. அப்ப அந்த புளிய மரத்தை பார்த்து சொன்னார், நான் தூங்கினாலும் நீ தூங்கப்படாது, காப்பாங்க எழுப்பி விட்டுருட்டார். படுத்துனுட்டா அடுத்த நாள் காசால நிலத்தை உழணும்னு வந்துட்டான். உழுது அவழுதானா வந்துருவேன் வெளில. உடனே இந்த புளி என்ன பண்ணிட்டான், இந்த இலையெல்லாம் உதிர்த்து அவர் எழுதிட்டான். உடனே உரங்காப்புலியே நீ வாழ்க, இன்னும் இருக்க உரங்காப்புலி அது இப்ப புயல் காத்துல போயிட்டு வந்த சில பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆழ்வாத்துல ஒரு உரங்காப்புலி மாதிரி இந்த திருக்கண்ணம் அந்த திவ்ய தேசத்திலையும் ஒரு உரங்காப்புலி உண்டு. அந்த மாதிரி அப்ப அவன் இழுத்த காரணம் சொல்லிட்டா, இது எங்க மூதாதையா நீ உழப்பாளன்னு சொன்னான். அவன் சொல்றான், என்கிட்ட பத்திரம் எல்லாம் இருக்குதான்னா, விவசாயம் என் பத்திரம் ஸ்ரீரங்கத்துக்கு நாளைக்கு உண்டு வர, அதுக்கு நீ உழப்பாளன்னு. உடனே அழகா எல்லா பஞ்சாயத்து எல்லாம் கூட்டினா, என்கிட்டையும் பத்திரம் எடுத்து நாளை கொண்டு வரேன்னா, எடுத்துட்டு போற வரைக்கும் உழவு உழாம இருந்தா போதும். அதுக்கப்புறம் சந்தேக காலம் ஆயிடுத்து அந்த புத்தருக்கு எடுத்துட்டு போறா. இவர் அப்ப ரொம்ப தாகமா இருக்குன்னு ஊருக்குள்ள போய் தண்ணி கேட்டான். உடனே அங்க இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் பார்த்தாங்க, ஏற்கனவே நிலத்துக்கு சொந்தம் கொண்டாடுறான், நம்ம தானும் வந்து தண்ணி கொடுக்க போய் இந்த கிணறு இந்த பக்கெட்டு எல்லாம் எங்க மூதாதையா சொல்லி வம்பு பண்றா, எங்களுக்கு யாரும் தண்ணி கொடுக்கலாம் முடியும்னு. இவருக்கு யாரும் தண்ணி கொடுக்கல, உடனே அந்த ஊர் திவ்யதேச சுவாமிக்கு கோபம் வந்துருச்சு. இந்த ஊர்ல இருக்க தண்ணி எல்லாம் உவர்த்து போட்டோம் சுவாமி கிட்ட, இன்னி வரைக்கும் உப்பு தண்ணி தான் திவ்யதேசத்துக்கு, இன்னைக்கு உப்பு தண்ணி தான், உப்பு தண்ணி இன்னைக்கு போர்டு போட்டாச்சு. அப்படியும் அந்த கோவில் கணத்துல மட்டும்தான் ஜலம் உண்டு. உரங்காப்புளி ஊரா கிணறு தோளா வழக்கு திருக்கண்ணங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திவ்யதேசம். அப்ப விசேஷமான ஒரு திவ்யதேசம். அதுக்கப்புறம் இந்த விக்கிரகத்தை எடுத்து அவர் போறா ஸ்ரீரங்கத்துக்கு. அதுக்குள்ள திருப்பி அந்த புத்த விகாரத்தை தொடச்சவன் வந்தான். அப்ப உடனே அவர் எழுதி கொடுத்துட்டா, இன்ன தேதிக்கு இன்ன கடமைக்கு இந்த மாசத்துல வாழ்ந்தோ சுண்டுதுகள் குறையாமல் தருகிறேன், அவர் நான் ஆராதனை பண்றேன்னு. நீ வாழ சரி பரவாயில்ல, நம்ம புத்தரை யாராவது கொண்டாடினா போகணும்னு சொல்லி விட்டுட்டான். இவர் ஆராதனையா பண்ணா அதாக எடுத்து உரிக்க எல்லாம் மதில் கைங்கிறது யூஸ் பண்ணியாச்சு. இவா சொன்னதே அவர் எழுதி கொடுத்த தேதி கவாலும் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து நின்னான். உடனே அழகா பிராரம்பம் வேற விக்கிரகம் பண்ணலாம், இவ்வளவும் பண்ணி ஒரு ஸ்ரீரங்கம் அது கைங்கரியம் பண்ணணுமா அப்படின்னா, அந்த தெய்வம் அத்தனை வசத்தியா, அத்தனை வசத்தியான ஒரு தெய்வம். புத்த மதம் எல்லாம் அசுரர்களுக்கான மதம் அப்படின்னு காணக்கிறேன். அசுரர்களை வசப்படுத்துறதுக்காக சுவாமி எடுத்த மதம் புத்த மதம். அதனாலதான் நம்ம பாரத பூமியில தோற்று போயிருக்கு. ரொம்ப துர்லபமா சில பேர் தான் அது புரியாம ஓடிந்துருக்கான். நம்மளுக்கு வைதிக சித்தாந்தம் வைஷ்ணவாளா இருப்பா, ரெண்டு சிவபெருமாண்டு இருப்பா, சுத்தி இருப்பாங்க, இதை தாண்டி போமாட்ட. அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் அந்த ஸ்ரீரங்கம் மதில் கைங்கறி நன்னா கட்டின்னு இருக்கா. அப்ப அந்த கொத்தனார் சித்தாள்லாம் இருப்பாள், அவளுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும், எல்லா பணமும் தீர்ந்து போயாச்சு. இவா போட்டு நச்சரிக்கா, சம்பளம் வேணும் சம்பளம் வேணும் சம்பளம், அவள் நியாயம் தானே. உடனே திருமங்கையாளர் பார்த்தார், வாங்க ஒரு இடம் நிறைய தனம் சேமிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அழகா ஒரு பரிசு பட்டமா இருக்கும் தாழின்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாரையும் கூட்டம் கூட்டமா அரிசிண்ட போய் நடு காவல் எல்லாரும் தள்ளி விட்டுட்டார். அத்தனை பேரும் தள்ளியாச்சு காவல் எடுத்துன்னா மெல்ல ராத்திரியை கூட தள்ளி விட்டாரு. எங்க பக்கம் தெரியல காவல் எடுத்துன்னு போயிட்டு அவ போயாச்சு. உடனே ரெண்டு மூணு நாள் எல்லா விஷயம் அரசு படத்துலாம் பேசிட்டு இருக்கா, அப்பாவை காணும் அண்ணனை காணும், இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து இவரை கம்ப்ளைண்ட் பண்றா, இவரை போக திட்டுறா, ரொம்ப வருத்தப்படுறா. என்னடா அது ரங்கநாதன் மதில் கைங்கறி இத்தனை மாதிரி பட வேண்டியிருக்கேன். அதே வருத்தத்தோட ரங்கநாதன் முன்னாடி போய் நிக்கிறார். நாளைக்கு எல்லாரையும் காவேரியில குளிச்சுட்டு சந்ததியில வந்து அவளை கூப்பிட சொல்லிவிட்டார். உடனே திருமணம் நாளைக்கு எல்லாரும் அம்மா மடத்துல குளிச்சுட்டு ரங்கநாதன் சன்னதிக்கு வந்து அது ஆத்துக்காரரோ என்னவோ எல்லாரையும் கூப்பிடுங்கட்டான். அவா குளிச்சுட்டு வந்தா எல்லாரும் கூப்பிட்டா, ஐயா அம்மா வாங்கோ அப்பா வாங்கோ அண்ணா வாங்கோ எல்லாரும் கூப்பிட்டாங்க. அத்தனை பேரும் ரங்கநாதன் சன்னதியிலிருந்து எட்டி எட்டி பார்த்தாங்க, உள்ளுக்குள்ளே எட்டி எட்டி பார்த்துட்டு அவா சொன்னா, நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கோம், இந்த உலக வாழ்க்கையில படாத பாடு பட்டு இருந்தோம், ஆழ்வார் கிருப்பையினாலே பரமபதம் அடைந்தோம், நீங்களும் ஆழ்வார் கைங்கறி பண்ணுங்க, சீக்கிரம் அவர்கிட்ட நாங்க வந்த மாதிரி மேல நடத்துறது வழியை பார்த்து சொல்லுங்க. ரங்கநாதன் அத்தனை பேருக்கும் மோட்சம் கொடுத்துட்டார். ஏன்டா அது கொடுக்கலாமா, அது கொலை இல்லையா அப்படின்னா, அந்த அளவுக்கு மோட்சம் தரக்கூடிய அளவுக்கு இவருக்கு பக்தி இருந்ததுனாலே அந்த பக்தி காரணம் கொண்டு கொடுத்தார். அப்படி நம்மளுக்கு கிளம்பப்படாது. இதெல்லாம் எனக்கு ஒத்து வரல, இதெல்லாம் சரியா படலாது, உங்க பாடு, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இது பாகவத லட்சணம், இது டிசைட் பண்றது சரியா தப்பான்னு டிசைட் பண்ற ரைட்ஸ் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. இல்ல இது தப்புதான் நீங்க நினைச்ச பாகவத வச்சா அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா புத்தி எப்படி யோசிச்சு எங்களுக்கு தெரியும். நீங்க குசு அடிச்சா நியாயம், நீங்க ரெண்டைக்கான இருக்கும்போது புழு செத்து போனா நியாயம், உங்க குழந்தைய கடிக்கிற நாய் கல்லால் அடிச்சா நியாயம், இதெல்லாம் மட்டும் நியாயத்தை எப்படி செய்யணும். ஆபீஸ் லீவ் போடணும்னா பொசிஷன் தான் நியாயம், ஆபீஸ்ல பேப்பர் கொண்டு வரலாம், அது நியாயம், அது சிறுதமே இல்லை. சரியும் சொல்லலாம், சொன்னா அதனால ஆபீஸ் போறது கஷ்டமா இருக்கும், சத்த கட்டி வர்றது கஷ்டமா இருக்கும், இதெல்லாம் நியாயம். ஆபீஸ் போன எஸ்டிடி போயிருக்கலாம், லீவ் போயிட்டு போறேன், நிறைய உண்டு அந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் உண்டு. அப்படி இதெல்லாம் எப்படி நியாயம், நாங்க உழைக்கிறேன், என்னமோ உழைக்கிறது சம்பளமே தராத மாதிரி கொட்டி கொடுத்துட்டுதான் இருக்கு. சிலதெல்லாம் நியாயம்னு உங்க உங்க ரூப உங்க விஷயத்தை பார்த்தா நியாயம்ன்றோம் இல்லையா, அந்த ஸ்டேட்ல நின்று பாரு, அது நியாயம். லௌகீகமா தன்னுடைய ஆசைக்காக அடுத்தவாளை கஷ்டப்படுத்தினா அது அதர்மம், அது அநியாயம், அது தப்பு, அது பாவம், சந்தேகமே கிடையாது. லோக உத்தாரணம், சுவாமி நன்னார்தான் லோகம் நன்னா இருக்கும் அப்படின்னு பண்ணும்பொழுது அது நியாயம். கொஞ்சம் ஜீரணம் பண்ண முடியாது இந்த வைபவம். இதே சபையில இருந்தா அந்த வைபவங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். நீங்க எல்லாம் ஏகாந்த பக்தர்களா இருக்கிறதுனால காலக்ஷேபமா சொல்றதுனால பாகவத மகிமை இது, அதனால இத்தனையும் சொல்லிட்டு சபையில உட்கார்ந்துருக்கா சத்தியமா அதெல்லாம் வாயே திறக்க மாட்டோம். அப்புறம் திருவங்கையாளர்கள் யாரா கேஸ் போட்டுருக்கோம். சிலதெல்லாம் பாகவத நியாயம் ஹாஸ்பிட்டல்ல போறது உடம்பு முடியல ஐசியூல ஐசியூ, அப்ப முதல்ல பணத்தை கட்டிருந்தோம், அது தர்மமா அதர்மமா நமக்கு தெரியும். ஆபரேஷன் பண்ணணும், முதல்ல கையெழுத்து வாங்கிடுறோம், நீங்க தெரிஞ்சதுக்கு ஆபரேஷன் பண்றோம், தப்பா பண்ணி போயிட்டாலும் நாங்க பொறுப்பு இல்லை, அதை நான் சம்மதிக்கிறேன். அப்ப என்ன தர்மம், பணத்தையும் கொடுத்துட்டு நமக்கு தெரிஞ்சவாலையும் கொடுத்து வாசல டென்ஷனா கையை கட்டின உட்காந்து கையெழுத்து போட்டு கொடுத்து திரும்பி வந்தா தேவை பரல, நான் ரொம்ப ரொம்ப தேவை அப்படிதானே ஆயிடுறது. தேவையே வந்தா தேவை வரலாம், தேவையே இல்லை அவ்வளவுதானே. என்ன அப்ப இதெல்லாம் எப்படி தர்மத்துல சேரும் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தா ரொம்ப கஷ்டம். அந்தந்த பக்குவத்துக்கு பீஷ்ம பிதாமகர் அழகா கல்யாணம் பண்ணிக்க மட்டும் ஒத்த காலம் நிக்கிறாரு. இந்த காலத்தை பசங்கிட்ட சொல்லணும், நீ அப்பனே எழுதுவா சத்தியமா, அது தர்மமான வழி. ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி காட்டுக்கு போனான், பக்கத்து கிடைக்கவே போமாட்ட, அப்புறம் காட்டுக்கு போட்டு வாழலாம். நிறைய தர்மங்கள்லாம் நீ மாறி போயிடுச்சு, சிலதெல்லாம் புரிஞ்சுக்க கூடாது, புரிஞ்சுக்க முடியல, நமக்கு புரிஞ்சுக்க முடியறது இல்லை. போலீஸ்காரெல்லாம் சமயத்தை ரொம்ப ஷூட் சைட் அப்படின்றா இல்லையா, பார்த்தோம் சுடலாம்ன்றா இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு அதுக்கான மெடல்லாம் குத்துறா. பெரிய வீரன் காட்டில் போறோம், ஐம்பது பேர் சுட்டுட்டா அப்படின்னா அவனுக்கு தேசமே கொண்டாடுற எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா, அப்படின்னு ஐம்பது பேர் கொண்டுட்டானு அப்படின்னு கேசா போடுறோம். அதே பாகிஸ்தான்காரன் கேஸ் போடுவோம், அவங்க கிட்ட மாட்டியாசுன்னா பிடிச்சி கொண்டு போய் கேஸ் போடுறோம். அது போல ஆழ்வா சொல்ற பகவத் தியானத்திலே பூரணமா லயப்பட்டு கிடக்கிறவா, அவா இந்த மாதிரி காரியங்கள் பண்ணாலும் கூட அது இவர்கள் யாருக்கு துன்பம் விளைவிக்கிறார்களோ அவர்களுக்கு அது இன்பத்தையே கொடுக்கும். ஏன்னா அந்த காலத்துல ஹோமம் எல்லாம் பண்ணும் பொழுது நிஜமாவே பசுவ வதம் பண்றதுன்னு உண்டு, பசு வதையும் உண்டு. எதுக்கடானா அது ஆகாரமா சாப்பிடறதுக்கு இல்ல, அந்த பசுவுக்கு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதை வதம் பண்ணும் பொழுது அது சொர்க்கத்தை அடையும், அந்த ஆத்மா அந்த சரீரத்தை அது விடுறதுனால அதுக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் பண்ணுவான். பெரியவாள் தெரியும் கலியுகத்துல இதெல்லாம் கஷ்டம். அப்புறம் பிராமணா பசு ஓமம் பண்ற ஓமம் பண்றேன் ஜாலியா சாப்பிட்டு இருப்பான் மாமிசத்தை, அதனாலேயே கழிவுகத்தை பேன் பண்ணிட்டான். கழிவுகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்த உண்டு இல்லாட்டி அதுவும் பரவாயில்ல, அதுவும் கொள்ளலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும். இவட சேவை விற்கப்பட மாதிரி அவட மீட் விற்கப்படும் போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான், அது என்ன நடக்கணும் கேள்விப்பட்டு தான் இருக்க வச்சுக்கோங்க. சிலதெல்லாம் நியாயமா அநியாயமா அதுவா இருந்தான். அதனால அந்த ஜீவனுக்கு மோட்சம் தரக்கூடிய அதிகாரம் இருக்கிற பட்சத்துல சமயத்துல தாயா சேயா அப்படின்னு சில சமயங்கள்ல வந்துடும். அவசர இடங்கள்ல சேரிதான் சில பேர் பெரிய உயிர் தான் முக்கியம், சின்ன உயிர் போனா பரவாயில்ல, திரும்பி குழந்தைய பத்திக்கலாம் சொல்றது இல்லையா. அது போல இது ஒரு தர்மம், இது எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு தமிழ்க்க வேண்டாம் தான் தோணும். ஆனா ரங்கநாதன் ஏற்றுட்டானே பகவத் பகவானே சொல்ற அர்ஜுனன் சொல்ற அர்ஜுன் ரொம்ப தெளிவா சொல்றான் சண்டை போட வேண்டாம் கிருஷ்ணா. பகவான் சொல்றான் நீ சண்டை போடு அதான் தர்மம், இவ்வளவு ஒரு யுத்தம் வரது கிருஷ்ணன் காரணமா இருக்கலாமான் பூபார நாசம் அதனால. அதனால ஆழ்வார் சொல்றார் திருமறு மாறுட நின்னை சிந்தையில் திகழ வைத்து மருவிய மனத்தராகி அறிவினை பயனது உய்யா மாநில துயர்கள் எல்லாம் கொண்டு சுத்திட்டு ஈட்டிய வினையரேலும் அறிவினை பயனது உய்யா அரங்கமா நகருள்ளாமே. அதனால பகவத் தியானம் பண்ணிருக்கிறவர்கள் பரமசுராமர் எதிர்த்து யாரா நிக்க முடியுமா? ஆச்சாரியன் எடுத்து நிக்கலாமா? பீஷ்ம நிக்கிறாரு, ஆனா ஆச்சாரியன் கொண்டாரு வாஸ்தவம் தான் தான் நீ பண்ணது சத்தியம் தோத்து போயிட்டாரு பரசுராமர் தோத்தேன்னு ஒத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. தர்மம் ரொம்ப சூக்ஷம் நன்னாச்சம். அந்த பக்தியில் லயப்படுறவா நிறைய பேர் பார்த்துருக்கோம், நிறைய பேர் ஆச்சரியம். பாரதியார் நிஜமாவே பரம ஞானிதான். அதனால இந்த கஷ்டப்பட்ட சமயத்துல கூட தேசத்தை பத்தி அழ முடிஞ்சது. எங்கேயோ வேற தேசத்துல கரும்பு தோட்டத்துல கஷ்டப்படுறவா தாங்க முடியாம இங்க கவிதை எழுதுறாரு. தமிழ்ல யாருக்கு தெரியும் தமிழ்? ஏதோ மெக்சிகோலயே எங்கேயோ கரும்பு தோட்டத்துல படாத பாடுபடும் அதை கேட்டி அழிஞ்சிருக்கான். இங்க வாத்து மாமி குழந்தைகள் சாப்பிடறதுக்கு வழி இல்லாம அறவழி காலையில் கண்டு குடிச்சிருக்கான். இதுல பக்கத்தாத்தையும் அரிசி வாங்கிட்டு வந்தா காக்கை குருவி எங்க ஜாதி அதுக்கு போட்டு இருக்கான். ராத்திரி உட்காந்து மெக்சிகோல அவரவாளை பத்தி பாட்டு எழுதிருக்காரு. பைத்தியம் குடிச்சு அவர் உள்ள கொண்டு போடல அவ்வளவுதான். அப்படி ஒரு பாகவதோத்தமர் ஒரு சந்தர்ப்பத்துல அவர் தன்னை மறந்து சக்தி சக்தி பகவத் ஞானத்தை வந்துட்டு இருக்கா. நல்ல ஜுரத்துல துடிச்சுட்டு ஒரு குழந்தைய வாத்துல போட்டுருக்க அவரைதான் பாடினா சரியா போகும். இவர் ஞாபகமே இல்லாம குழந்தைய மிதிச்சுட்டு போயிட்டாரு. சின்ன குழந்தை நல்லா இருப்பார் பாரதியார் மிதிச்சுட்டு போயிட்டாரு. எல்லாரும் செத்து போயிட்டுனா இவர் கால் பட்டவொடனே அந்த குழந்தைக்கு ஜுரம் விட்டு போயிடுச்சு. பாகவதாருடைய திருவடி தூளிக்கு அந்த பலன பகவத் ஸ்மரணை பகவத் ஸ்மரணை. அது உண்டு ராகவேந்திரன்லாம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த மாடு மேய்க்கிற சாமி எங்க உட்காராதீங்க சாமி வேண்டாம் குழந்தை அப்படின்னு. இல்ல அந்த முஸ்லீம் அதிகாரியோட பிள்ளை செத்து போயிட்டான், அந்த ராஜாவோட பிள்ளை செத்து போயிட்டான், குளிச்சிருக்காரு அதோட மேடு. எப்படா புதுச்சாங்க நேர்த்தியோ இன்னைக்கோ புதுச்சா சாமி அப்படியா? அவனால அந்த குணத்தை வெள்ள எடுத்தா நான் இழுத்து விடுறேன்டா அப்படின்ற உடனே விழுந்தடிச்சுன்னு ஓடி போய் சொல்றான். யாருக்கா சுத்தம் பண்றதுக்கோ பெரிய சந்தோஷம் தானே பிள்ள வேறு. இந்த முகமதிய வரான் அவ்வளவுதான் தோன்றா வெள்ள எடுக்கிறா அப்படியே பாக்கிறா எழுந்துட்டவர் எழுந்துட்டார். சில சமயத்துல உள்மூச்சுன்னு உண்டு. நமக்கு வெடிமூச்சு போயிருக்கானே முடிச்சுடலாம் கரமா நினைச்சுருக்கோம். இந்த உள்மூச்சுன்னு உண்டு. சில சமயங்கள உள்மூச்சு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது ரிஷிகள் ஞானிகள் மகாத்மாக்களோட தான் தெரியும். அதே ஒரு சந்தர்ப்பத்துல சில பேர் இவரை வந்து பரீட்சை பண்ணி பாக்கணும்னு சொல்லி ஒருத்தர் நீ செத்து போன மாதிரி தடியா அவர் வந்து நீ செத்து போயிட்டு எழுப்புறேன்னு எழுப்புவார். அப்ப நீ எழுந்து அப்ப நாங்க சொன்ன செட்டே போற உண்மையாதான் சும்மா தான் படுத்துட்டு இருந்தா மூச்சு அடக்கம் படுத்துட்டு இருந்தா அவர் பெருமையை கெடுக்கலாம் எல்லாம் பிளான் பண்ணா. அதனால ராகவேந்தர் வர வழியில் அவர் கொண்டு வந்து போட்டுட்டு அவர் எழுப்பவங்க செத்து போயிட்டான் அப்படின்னு. அப்ப ராகவேந்தர் சார் இல்லப்பா அவன் செத்து போயிட்டாங்க எழுப்ப முடியாது. இல்ல இல்ல நீங்க உங்களால எழுப்ப முடியுங்க எதை எழுப்பீங்க பக்கத்தா சங்கத்துக்கு எழுப்ப முடியாதுன்னு இருக்கா. உடனே வரலாம் சிரிச்சே எழுந்துடுறா எழுந்துடுறா நிஜமாவே செத்து போயிட்டான். பயிர் இவர்கிட்ட அவசாரம் பண்ண ஒரு காரணமாவே செத்து போயிட்டான். எழுப்ப முடியல ராகவேந்தர் சார் பலம் இல்லை. அன்னைக்கு எழுந்தான்னா பகவத் காரணியும் எழுந்தான் இன்னைக்கு போயிட்டு அவ்வளவுதான் அப்படின்ட்டான். அதனால இதெல்லாம் பாகவத தர்மம் ஆழ்வார் சொல்ற பகவத் தியானத்துல எல்லையில இருக்கிறவர்கள் எது பண்ணாலும் அது குற்றம் இல்லை. ஆனா அப்படி பண்ண மாட்டான் நல்ல ஞாபகம். நம்ம முதலே பக்தியை பண்ண ஆரம்பிக்கா. அதனால இந்த பாசுரத்துடைய பாகவத மகாத்மியம் நம்மளுடைய பக்தி மகாத்மியம் இல்லை. இன்னை சிந்தையில் திகழ வைத்துன்னா இந்த சிந்தையில சுவாமியை தவிர எதுவும் இருக்கப்படாதுனா அது தவிர எல்லாமே இருக்கு. நின்னை சிந்தையில் திகழ வைத்து மருவிய மனத்தராகி அறிவினை பயனது ஐயா. இதய முழுக்க சுவாமி இருந்தானா சும்மா பொருளிகள் கட்டியது தலையெல்லாம் சீமிட்டு இருந்தா கூட வாழ்க்கை மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அந்த சரித்திரத்தை பார்க்கலாம். ஒரு மகாத்மா ஜெயில மரணம் என்ற கொடுக்கிற ஒரு காரியத்தை எடுத்துக்கிறார். பெரிய மகாத்மா வாய்மூடி மௌனமா இருக்கார். ஒரு சித்தில பேசுறத பார்த்துட்டு ஒரு ராசியில பேசுறத பார்த்துட்டு ஒரு ரிஷி தெரிஞ்சு போயிடுது. மகாத்மா தெரிஞ்சு போயிடுச்சு. ராஜா கேட்கிறான் உங்களுக்கு என்ன வேணும் நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அவர் சொன்னார் நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன் வேலை கொடுத்துருக்கார். ராஜா கேட்டான் என்ன வேலை அப்படின்னு. இந்த மரண தண்டனை கைதிகளுக்கெல்லாம் தூக்கு போட தலையை வெட்ட வேலை எனக்கு கொடுங்க. ஒரு ரிஷி ஒரு சாதுவோ இதை கேட்கலாமா? அவர் பார்த்தா ஊர்ல இருக்க ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லி ஒன்னும் கேட்கறதே கிடையாது. ஜெயிலுக்கு போயிட்டோம் உதிரி போக போறோம்னா அது நிஜமாவே ஒரு பச்சாத்தாபம் வரும். சுவாமி அழகா சொன்ன பச்சாத்தாபம், பச்சாத்தாபம் வரும். பச்சாத்தாபம் வந்து எடுக்கணும்னா அது பகவத் பக்திக்கு சரியான அஸ்திவாரம் அதுதான், அது வரணும். இவர் என்ன பண்றது, அந்த திருடனையில சாக போறியே என்ன பண்ண முடியும், பண்ணதெல்லாம் பாவம் சரிடா, இப்பயா அந்த பாவத்துக்கு பச்சாத்தாபம் படலாமே, பச்சாத்தாபம் என்ன கிடைக்கும், இப்ப நாமக்கு சொன்னா கூட நல்ல கீழ் கிடைக்கும் நிஜமாவும் நீ வேணா சொல் அப்படின்னு அவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான் சொல்லுவான். பிரம்மதேவர்கிட்ட எப்படி அவனுக்கு இந்த ஐடியா தோணி நிறைய பக்தி பண்ணிட்டு இருந்தேன், ஆனா உச்சிட்டு போகிற சமயத்தை இடைச்சேரின்னு கேட்ட அதையே ஸ்மரிச்சேன், இடைச்சேரில் பிறந்துட்டேன். அப்பதான் இந்த ஐடியா வந்தது. உச்சிட்டு போறவன் கிட்ட பகவத் தியானத்தை சொல்லிட்டோம்னா அது சாதாரண வேலை சொன்னா பிரயோஜனம் இல்ல, உருப்படாதவன் நீனா போனவன் மரண தண்டனை அப்படின்னா அந்த சமயத்தை கதறிடுவோம். அது உயிர் தானா வியாதி வந்து போகும்போதே துக்கம் தாங்காது இவனுக்கு, சாதாரணமா பார்த்தா இவனுக்கு இன்னும் உயிருக்கு பலம் இருக்கு, வாழ்றதுக்கான இது உண்டு, ஆனா பண்ண கர்மாக்கள்னாலே இவனுக்கு மரண தண்டனை. அப்ப உயிர் போக போறதுன்னா துடிக்கத்தானே செய்யும், அப்ப கிருஷ்ணாராமா கோவிந்தானா சொல்லத்தானே செய்யும், எத்தத்தின்னா பித்தம் தெரியும், அப்ப தலையை வச்சுனா மோட்சம் அடைவானே அப்படின்னு. அப்ப தலையை வச்சுனா பாபம் தானே, ஆனா பாபம் சரியில்லை. ஏன்னு கேட்டா நின்னை மருவிய மனத்தராக்கி, நின்னை சிந்தையில் திகழ வைத்து மருவிய மனத்தராகி அருகினை பயனதுரியார் அப்படின்னு. இத்தனையும் சொல்லிட்டு சொல்றார், பாகவதர்களுடைய உச்சிஷ்ட பிரசாதம் கிடைக்கிறது சர்வசிரேஷ்டம். அடுத்த பாகத்துல சொல்றார், வானுலா அரியலாக வானவா என்பராஜி, தேனுலாம் துளபமாலை சென்னியா என்பராஜி, ஊனமாயினகள் செய்யும் ஊனக்காரர்களே, போனகம் செய்த சேடம் தருவரே புனிதமன்று. உச்சிஷ்ட பிரசாதம், பகவத் பிரசாதம், அது ஒரு விசேஷம். என்ன, பகவான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உச்சிஷ்டம், அதுபோல பாகவத உச்சிஷ்ட பிரசாதம், அதுக்கு பெரிய மகத்துவம், ரொம்ப விசேஷம். அவர் சொல்றார், யார் பாகவதா பேர்பட்டவாள் பாகவதான் ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றார். வானுலால் அரியலானா வானவா என்பராகி, பிரம்மதேவன் முதற்கொண்டு அந்த சிருஷ்டி காரியம் பண்ணக்கூடிய இந்திராதி தேவர்கள் வரைக்கும் இவர்களுக்கெல்லாம் கூட அறிய முடியாத அளவுக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கும்படியான சுவாமியே, வானுலார் அரியலாகா வானவா என்பராய் தேவாதி தேவா ஆதி பீஜாயன் கஜேந்திரன் கத்திரான, அந்த மாதிரி எல்லாருக்கும் தாண்டி நிறைய பெரியவாசனுள்ள வியாக்கியானம் என்றார். பிரம்மதேவர் தான் இருக்கிறது ரொம்ப ஒத்தரத்தை உட்கார்ந்து இருக்க ஆச்சரியமா சத்தியலோகத்தில் இருக்க, அது பெரியவாசனுள்ள வியாக்கியானம் என்றார். சத்தியலோகத்தில் இருக்காருன்றதுனால அவர் ஒன்னும் எட்டி பரமத்தை அடைஞ்சிட முடியாது அப்படின்னு சார். அதுக்கு உதாரணம் சொல்றார், பூமியில வந்து நட்சத்திரத்தை பாக்குறான், சரி சொல்லி ஒரு நூறு மாடி கட்டிடத்துக்கு மேல ஏறி நிக்கிறான், நூறு மாடி கட்டிடத்துல ஏறிட்டான்றதுக்கான சிறு எட்டி பிடிச்சிட முடியுமா, கிடையாது. அந்த மாதிரி நானும் நூறு மாடி கட்டிடம்ன்றான் பெரியவாசன் பிள்ளை சொல்றார், இங்க நிக்கிறதுல பரம மேல நின்றுட்டோம் அங்கேயே எட்டி பிடிக்கிறான் மாதிரி, பரமலை ஏறி நின்றுட்டோம் ஹைட்டா இருக்கேன் உன்ன விட ஆறு வசரத்துல இருக்கு இங்க ஏறி பிடிச்சிருந்தா. அந்த மாதிரி சத்தியலோகத்தில் இருக்க பிரம்மா கூட அடைய முடியாதபடி ரொம்ப வசரத்தில் இருக்கிற சுவாமி. வானுலாரியலாக வானவா என்பராகில், தேனுலாம் துலபமாலை சென்னியா என்பராகில், தேவாதி தேவா ஆதி பீஜாய திருத்துழாய தலையில வச்சிருக்கிற சுவாமியை நாற்றத்துழாய் முடி நாராயணா துளசி நாராயணா திருத்துழாய் நாராயணா அப்படின்னு அந்த சுவாமிய துலபம் தலையில வச்சிருக்காரா, நல்லா மனம் வீசறதா, அப்படி அந்த சுவாமியுடைய பெருமையை பேசுறதா யாராவது இருந்தான்னா, ஒருவேளை அவர்கள் ஊனமாயினகள் செய்யும் ஊனக்காரர்களேயும் தேவையில்லாத காரியங்கள் அடுத்த வாழ்க்கையை கெடுக்கிற காரியங்களே பண்ணிட்டு இருக்கா, தான் பண்ண அவசர சமயங்கள்ல அடியாளை வச்சு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, அவர்களா இருந்தா கூட இந்த பகவத் தியானத்துல ஊற்றம் வந்து இந்த பகவத் விஷயத்தை பேசுறதா அப்படின்னா, அவர்கள் போனகம் செய்த சேடம் தருவரே புனிதம் என்று, அவ சாப்பிட்ட சாப்பாட்டுடைய உச்சிஷ்டம் கொடுத்தா அதுவே என் ஜென்மாவை சாபல்யம் பண்ணிடும் அப்படின்னு. அதனால அது இவ்வளவு பாவம் பண்றவா நினைப்பாரா அப்படின்னா, இப்படி பாவம் பண்றவா நினைச்சுட்டா அப்படின்னா, இப்படி பாவம் பண்ணிட்டு இருக்கிறவா நினைச்சுட்டான்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவத்திலேருந்து சுவாமி மீட்டிடுவான். வாசத்துல ஏதோ ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்றோம் ஐசியூல, டாக்டர் எல்லா விதமான பிரயத்தனமும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஐசியூல வர நார்மல் வார்டு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து வேலை வேலைக்கு என்னென்ன உண்டோ பண்ணி அவர்கள் அந்த வியாதியிலேருந்து மரணத்திலேருந்து மீட்டெடுக்கிறார் போல தன் பக்தனை சுவாமி பாபத்திலிருந்தும் பாப காரியத்திலிருந்தும் பாப வாசனையிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுக்கிறார். நமக்கு ஏத்த பாசிரம் இதுதான் விஷயம். பண்ணதோ பாபம் பெருசு, ஆசையோ அதை விட பெருசு. சுவாமி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மீட்டெடுக்கிறார், சரீரத்திற்கு அசுத்தி எடுக்கிறார் போல. இந்த வாயில ஊத்தலாத்த அடிக்கிற காலங்காத்தால எழுந்த உடனே அப்படி வாழ் திருஷ்ட சமையா போயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஆசையை செய்து தேய்ச்சி தேய்ச்சி சில பேர் தான் அப்படி தேய்ப்பா, திருஷ்ட தலையில தான் அப்படி ஆயிடும். அப்படியே ரத்தாபிஷேகம் எல்லாம் பண்ணி திருஷ் அடுத்த பார்த்தா பயப்படுவார். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கூட தேய்ச்சி பிறகு இதுக்கே இவ்வளவு நாள் தேவைப்படுறது. எத்தனை கோடி ஜென்மாவோ உள்ளுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கோம், பழி பாவனால பழைய சுமந்து மண்டல் ஏற்றி வச்சிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுவாமி வீட்டு இருக்கிறார். ஊனமாயினர்கள் செய்யும் ஊனக்காரர்களேலும் போனகம் செய்த அப்படிப்பட்டவாளுடைய பாவம் என்ன ஆகும் அப்படின்னா, சுவாமி சொல்றா, பாகவதம் சொல்றது, பெரியவாள்லாம் சொல்றா, காராவிரதம் ரொம்ப மோசமா இருந்துட்டா வச்சுக்கோங்களேன், அது பண்ணவார்களை பத்தி, பன்னிண்டே இருக்கிறவளை பத்தி, ஒரு காலத்தை பண்ணிட்டோம், அப்புறம் திடீர்னு பகவத் பக்தனா மாறிட்டான். அப்ப அது வரைக்கும் பண்ண பாவங்கள் என்ன ஆச்சு அப்படின்னா, பெரியவாள் சொல்ல அவன் மோட்சம் அடையும் பொழுது அவனுடைய தனத்தை அவனுடைய குழந்தைகள்லாம் எடுத்துக்கலாம், அவனுடைய புண்ணியத்தை அவனுக்கு சகாயம் பண்ணவர்கள் அவனோட இருந்தவர்கள் எடுத்துக்காலும், அவனுடைய பாவத்தை அவனை விரோதித்தவர்கள் அவனை கேவலமாக பேசினவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு. அதுக்காக யாரை பத்தி குத்தம் பேசாதீங்கோ அப்படின்னு ஒரு நாள் பாகவதா மாறிட்டாலும் அவங்க வீட்டுல சேர்ந்துடும். இருக்கிற பாவத்தை கழிக்கவே நடக்க முடியாது. ஏற்கனவே தலைவலி மண்டையை பழக்கிற யாராவது என்னோட நீங்க பத்து பேர் தலைவலி சேர்த்து நீ வாங்கிக்கோன்னா அந்த மாதிரி. அதனால எப்பொழுதுமே யாரை பத்தியும் பேசவே படாது. தவிரப்பா நவரோஜி தாக்கூர் சைத்திரிய மகாபிரபு கவனிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ள வர வரைக்கும் மகா துஷ்டன், மகா கொள்ளக்காரர், இந்த காட்டுக்குள்ள கூட யாரும் போக மாட்டான். ஆனா சைத்திரிய மகாபிரபுடைய நாம சங்கீர்ண ஒரு ராத்திரி கேட்டா அடுத்த நாள் காலத்துல பரம சாதுவா மாறிட்டான். இனிமேல் கொலை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு தன்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் கூட நீங்க எல்லாம் கூட தெரிஞ்சிருந்தோம் சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு கூடவே நாமஜபம் பண்ணிட்டு ஊர் ஊரா அலையறான். ஒரு ஸ்திதியில அவன் இறந்துடுறான். சைத்தன்ய மகாபிரபு தன் கையினாலே அவனுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்றான். சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ணவர்மா, அவர் தன் கையினாலே இந்த நவரோஜி தாக்கூருக்கு பண்றார் அப்படின்னா, முன்னாடி பாவானால நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கப்படாது, முன்னாடி பாதியா கூட இருந்துருக்கான். இப்ப பகவத் பக்தி பண்றாளா அவ்வளவுதான், அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். அதனால ஆழ்வார் சொல்றார், அப்படிப்பட்டவர்கள் சாப்பிட்ட சாப்பாடுடைய உச்சிஷ்ட பிரசாத போனகம் செய்த சேலம் சருவரே புனிதம் அனுச்சு. அவர்களுடைய உச்சிஷ்ட பிரசாதம் மகா புண்ணியமானது. பத்மநாபுரி அரவண பாயசத்தவரை வசதி எதுனா பாகவதாளுடைய உச்சிஷ்ட பிரசாதம் அப்படின்னு தெரியவா சொல்றார். உச்சிஷ்ட பிரசாதம் வியாதிகள் எல்லாம் தீக்கும். இன்னைக்கும் புதுக்கோட்டை போனோம்னா கோபாலகிருஷ்ணன் பாகவத் அந்த நரசிம்ம சதுர்த்தி கொண்டாட ரொம்ப விசேஷம். நிறைய பேர் வருவா, பெரிய பெரிய வியாதி இருக்கிறவா, ஜாதகத்துல தோஷம் இருக்கிறவா, நிறைய பேர்லாம் வருவா. என்ன பரிகாரம் பண்ணுவா அப்படின்னா, எல்லாரும் சாப்பிட்டு எழுந்து போன பிறகு அந்த எச்சரையில உருளுவாளாம். எச்சரையில உருள வாழ்ல பெரிய பெரிய கோணமான வியாதிகள்லாம் சரியா இருக்கு, தோஷம் எல்லாம் சரியா இருக்கு, துருவான விஷயம். அப்ப பாகவதாளுடைய உச்சிஷ்ட பிரசாதம் அத்தனை விசேஷம். அதனாலதான் சுவாமி வனபோஜனம்னு வியாசம் வச்சுட்டு இந்த குழந்தைகள் சாப்பிடறதா பிடிக்க பிடிக்க சாப்பிடுறாங்க. அது போல சுகமா ஆத்திர நிவேதனம் பண்றது கூட இல்லை அப்படின்னு சில பாகவத் ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கிருஷ்ணன் தன்னாத்து சாப்பிடுறது சாப்பாடுறதே கிடையாது. அடுத்தாத பிறகு சாப்பிட்டு இருக்கிறத பிடுங்கி சாப்பிடுறான். அவன் பாதி எச்சை பண்ணி வச்சிருக்கான். குழந்தைகள்லாம் அது ரொம்ப பிடிச்சுன்னா கொஞ்சம் சாக்லேட் இத்தூண்டுதான் இருக்கும். அது இத்தூண்டுதான் கடிச்சு கிடைச்சு சந்தோஷம் வாயில கூட இருக்காது. அதுக்கு அதை பார்த்துட்டு பார்த்துட்டு சாப்பிடுறது அந்த மாதிரி இவன் சாப்பிட அதை பிடுங்கிட்டு போய் இவன் சாப்பிடுவான். இந்த பய அதை போய் அவன் பகவானோட வாய்ப்புள்ள விட்டு அதை பிடிக்குமான். இப்படி எல்லாம் நடக்குமா மன போஜனம். அப்ப பகவானுக்கே உச்சிஷ்ட பிரசாதம் உச்சிதமா இருக்குன்னா, போனகம் செய்த சேடம்னா சேஷம் அர்த்தம். போனகம் செய்த சேடம் தருவரே புனிதமன்றே அவளுடைய இந்த உச்சிஷ்ட பிரசாதம். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியன், ரொம்ப அற்புதமான ஒரு கலியுகத்துல. ஒரு சந்தர்ப்பத்திலே சைத்தன்ய மகாபிரபு அப்படி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு ஒரு முகம்மதிய நீதிபதி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரா. அவர் நாமசங்கீதம் பண்ணப்படாதுன்னு பேன் பண்ணிட்டார், இல்ல பண்ணுவோம்னு சொல்லி நிரூபணம் பண்ணிட்டு வரா. அது இவர் போகும்பொழுது அந்த நியாயாதிபதி ஜட்ஜ் பயந்து போய் வீட்டுல ஒழிஞ்சுக்கிறார். சைதன்ய மகாபிரபுடைய தாத்தாவும் இந்த நியாயாதிபதி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரே ஊருக்கா முஸ்லீம் அவர், இவர் பிராமணன். இவர் வந்துட்டான், எல்லா ஜனங்களும் இவர கொலபணனும் வந்திருக்கான். நிறைய விஜய பேரு எப்படியா இந்த தான் கிடைச்சா இந்த நியாயாதி அடிச்சு கொண்டுடலாம் வந்திருக்கான். சைதன்ய மகாபிரபு இவரிடத்துல பேசி திரும்பவும் நகர சங்கீர்த்தனம் அந்த மாயாப்பூர் நவ தீபத்தை நடக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வந்திருக்கான். அப்ப இவர் உள்ள ஒழுங்கிட்டா சைதன்யர் கூப்பிடுறார், வெளில வாங்கோ அப்படின்னு. அப்ப அவரோட சேவகர்கள் சொல்றா, வெளில போயிடுங்க இல்லாட்டி வீட்டையே கொள்ளையடிச்சிருவா, வீட்டையே குளிச்சு போட்டுருவாங்க. பயந்து போய் இந்த நியாயாதிபதி ஜட்ஜி வெளில வரா. வந்த உடனே அவர் சொல்றார், அப்பா நான் உன்னை தூக்கிட்டு மடியெல்லாம் உட்கார வச்சுட்டு இருக்கேன், ஒரு விதத்தான் நீ எனக்கு மருமான் வரவானும் நான் உனக்கு மாமான் வரவானும் பத்திக்கிறதுக்காரு, முஸ்லீமுக்கும் பிராமணனுக்கும் அப்படின்னா உண்டான் நடக்குது அப்படின்னா. நீங்க நாளைதான் அவரோட ஃபேஸ்புக்ல தான் ஏதோ ஒரு இடத்துல இந்த RSS காரெல்லாம் மார்ச் பாஸ் பண்றான், நான் போற வழி முஸ்லீம் சேரியாது, ஓரத்துல முஸ்லீம் தான் என்ன வாழ்க்கை தலையில புஷ்பம் போட்டு சார் பேஸ்புக்ல பார்த்து இதெல்லாம் நம்ம பேப்பர் போடவே மாட்டோம். RSS காரா போறா உடனே RSS காரா நினைச்சிருந்தா, நான் இந்தியா காரன் தான், பாரத தேசம் எனக்கு தேசத்து வேலை பற்றிய எவராக இருந்தாலும் அவளுக்கு கோடி கோடி நமஸ்காரம் அவ்வளவுதான். அதான் RSS கேவலமும் படுத்தல வசதியும் சொல்றேன், நான் சொல்றேன் பொதுவா சொல்றேன் பாரத் மாதாக்கு ஜெயி சொல்றதுக்கே திருவனந்தபுரம் பாரத் மாதாக்கு ஜெய் சொல்றதுக்கு ஆர்எஸ் காரணமா இருக்கு அவசியம் இல்ல. பாரத பூமியோட பிள்ளை நினைச்சாலே எனக்கு போகுது, பாரத தாயின் பிள்ளையாருக்கு அத்தனை பேருக்கும் பாரத் மாதாக்கு ஜெயி சொல்ற அதிகாரம் பூரணமா உண்டு, அதுல மாற்றமே கிடையாது. அதுக்கு ஒரு இயக்கத்தை சார்ந்துதான் இருக்கணும் அவசியமே இல்லை. எங்க அப்பாவோட இனிஷியல் போட்டுக்கிறதுக்கு எனக்கு என்ன பெருசா எல்லாமே வேணும் ஒண்ணும் கிடையாது. இவெல்லாம் சம்பளம் 50,000 பேர் சம்பாதிச்சாலும் எங்க அப்பாவோட இனிஷியல் நான் போட்டுக்க முடியும் அவசியம் இல்லை. அதுபோல பாரத மாதாக்கு ஜெயின்னு சொல்றது நான் இங்க பிறந்தாலே அதிகாரம், பிறக்கவே வேண்டாம் நிவேதித்தாலும் எங்கேயோ வந்து ஜெயின்னு சொல்லிட்டான். அதனால அந்த ஸ்ரத்தை அந்த பக்தி இருந்தா போதும். அத்தனை விசேஷம் இப்ப சைதன்ய மகாபிரபு சொல்லிட்டா, நான் மாமண்டா நீ மருமாண்டா, அப்படியே மருமான அழகா வரவேற்காண்டமா வெள்ள வாங்குவோம்டா, அவர் பால்கனிலே பேசுவார் கீழே வந்தா. அப்ப சைத்திரிய மகாபுருஷன் என்னமோ நாமசங்கீர்த்தனம் பண்ணப்படாதுன்னு சொல்லிடாமே அப்படின்னா, அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க ஆளுக்குதான்ப்பா, உங்க திருவிழா இருக்கோ அதெல்லாம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணா, பிராமண குண்டம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படின்னு அன்னில இருந்து இங்க வரைக்கும் நம்ம பண்ற வேலை தான் வருஷம் கூட சரியான ஒண்ணு குழப்பிட்டே இருக்கும். அது என்ன அப்பத்துல ஊறி கிடக்கு ஜீன்ல வந்துருக்கோம் என்னமோ தெரியும். அப்ப சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க பஜனை பண்ணலாம், நான் நேர்த்தியா அதை முடிவு பண்ணிட்டேன். இப்ப சைத்திரிய கேட்கற எப்படி திடீர்னு இந்த மாற்றம்னா, ரகசிய விஷயம் பேசின உள்ள வாயம் போலாம் தான், எல்லாரும் நம்ம மனுஷா தான் தைரியமா இங்கேயே சொல்லுங்கோ அப்படின்னா. அப்ப அந்த நியாயாதிபதி ஜட்ஜி சொன்னா, இந்த மாதிரி அந்த டோலக்கெல்லாம் உடைக்க சொன்னேன், நாமஜபம் மண்டபால் அடிக்க சொன்னேன், அன்னைக்கு ராத்திரி சொப்பனம் வந்திருப்பா, வித்தியாசமா ஒரு சிங்கம் வந்திருப்பா, முகம் மட்டும் சிங்கமா இருந்தது கழுத்து கீழே மனுஷனா இருந்துப்பா, நரசிம்மம் அவனுக்கு தெரியும், யாரும் நரசிம்மத்தை பார்த்துதான் வந்திருப்பா, இனி மேல் எங்கேயாவது பஜனை ஏற்கெடுத்த பயல அப்படின்னு ஒரு தட்டு தட்டினார். வயிற்றுல தட்டிட்டா போயிட்டா சட்டியா சொப்பனம் தானே வீழ்ச்சி எழுந்த, ஆனா வயிறான் எரிஞ்சது எடாத பாசா அந்த அஞ்சு நக அப்படி கீறி ரத்தம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வஸ்திரத்தை தூக்கி காசா கரெக்டா அந்த அஞ்சு கோடி நரசிம்மர் ரொம்ப இன்னும் கொஞ்சம் நகத்தை லேசா வச்சுட்டார். இரண்டு கட்சி மாதிரி வச்சிருந்தாருன்னா அஞ்சு துண்டா போயிருப்பான். அதனால லேசா அவர் பக்கத்துல போயிருக்கு அஞ்சு கோடி உடனே சைத்தன்யம் அவர் கட்டிண்டு அழுதா. அப்போ பாக்யன் பிரகல்லாத வரதன் யாருக்குமே போடாத அடையாளம், பிரகல்லாதன் கூட போடாத அடையாளம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிரகல்லாதன் கூட இந்த அடையாளம் வாங்கி உங்க பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சைத்திரிய மகாபிரபு, நீ பரம பாக்யவான், நீ பரம பாகவதன் அப்படின்னு கட்டி பிடிச்சிருந்தார். அவர் சொன்னார், இனிமேல் நவதீபத்துல இந்த மாதிரி நாகர சங்கீர்த்தனத்துக்கு ஒரு இடங்கள் வராது, நானல்ல என் வம்சத்தால் யாருமே தொந்தரவு பண்ணவடம் எழுதி கொடுத்தார். இன்னை வரைக்கும் அந்த நவதீபத்துல நாமஜபம் நடந்ததுன்னா அங்க இருக்கிற முகமதியர்கள்லாம் சந்தோஷமா கூடுவார்கள். அவர் இறந்த பொழுது அவர் பரம விதிச்ச பொழுது நம்ம பாஷையில, அப்ப அவர் அந்த இடத்துல சைதன்ய மகாபிரபு ஒரு பக்கம் அல்லாஹ் தொழில்நுட்ப சமயத்துல இவர் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்ற இன்னைக்கும் அந்த இடத்துல சைதன்ய மகாபிரபு செடி வச்சா பாதிரிக்கும் அந்த மரமா வளர்ந்து நல்லா பூத்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் முஸ்லீம் சமாஜ் பண்ணிட்டு இருப்பா, இன்னொரு பக்கம் இந்துக்கள் ஹரே ராம ஹரே ராம ஜெயிச்சிருப்பா. ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஸ்தலம் அது. ஒரு ராத்திரியில நரசிம்ம தரிசனம் கிடைச்சு விடுது, நம்ம எல்லாம் சொல்லிட்டுதான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் அகோபில சம்பந்தம், அகோபில சம்பந்தமே இல்லைதான், வார்த்தையா தானே இருக்கு. பிரத்யத்துல எங்க அகோபிலம் ஆச்சாரியன் எப்படியாவது அவர் நம்ம ஏரியா பக்கம் வந்தாதானே பார்க்கணும், அவருக்கு இடத்துக்கு அப்படி பார்க்கிறோம். நான் சொல்ற கொஞ்சம் கடுமையா இருக்கும் சத்தியத்தை சொல். அப்ப அவர் பரம பாகவதன் அழகா இருந்தியா, அதுதான் விசேஷம். இது இன்னொரு கதை சொல்ல வந்து நடுவில் வந்துருச்சு. சைதன்ய மகாபிரபு ஒரு பாவத்துக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வராது. அதெல்லாம் பாகவதான்றதுக்காக சொல்றேன். அப்படி திரும்பி வரும்பொழுது ஒரு பக்தர் அவர் சைதன்ய மகாபிரபோட எப்பதான் சைதன்ய மகாபிரபு ஒரு வண்டு பண்ணிட்டே இருப்பார். அவர் ஆத்தி வந்துட்டார் சைதன்ய மகாபிரபு. இவர் கையும் ஓடல காலம் ஓடல, அவர் வாழப்பூ இதெல்லாம் வச்சுட்டு இருக்க ஒருத்தர். சைதன்ய மகாபிரபு வந்துட்டா எனக்கு எல்லாமே கொடுக்க அவங்க ஆத்தி வந்திருக்கனே அப்படின்றார். இவர் பாக்குறாரு என்னத்தை கொடுக்கறது சுவாமி, என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு. ஓரத்துல பார்த்தா ஒரு சும்பல ஜலம் இருந்தது, தோ இருக்கே அமிர்தம்னு எடுத்து குடிக்க போனார். இந்த பக்தர் கையை பிடிச்சார், சுவாமி இதை நான் சாப்பிட்ட மிச்சம், அதனாலதான் அமிர்தம்னு சொல்லிட்டு அவர் கையை தட்டி விட்டுட்டு சைத்தன்ய மகாபிரபு அந்த தீர்த்து தெரித்து சாப்பிட்டார். என் ஜென்மா சாபல்யம் அடைஞ்சதுன்றா சைத்தன்யர். ஏன்னா உன்ன மாதிரி யாருப்பா நாலஜம் பண்ண முடியும். உதர போஷணத்துக்காக கர்மா பண்ணிட்டு இருக்கா, ஆனா ஆத்ம போஷணத்துக்காக நாமஜம் பண்ணிட்டு இருக்கா. நீ தான் பக்தன்ட்டா, நம்ம உதர போஷணம் தான் பிராதான்யமா இருக்கு. போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்று, திரும்பவும் ராமானுஜர் தான். திருக்கட்சி நம்பிகள், வரப்போற திருக்கட்சி நம்பிகளோட சின்னக்ஷத்திரம். திருக்கட்சி நம்பிகள் சாப்பிட்ட பிறகு அந்த உச்சிஷ்ட பிரசாதம் சீகரிக்கணும்னு ராமானுஜர் இயங்கினாங்க. ஸ்வயம் ஆதிகேஷ் அவதார். திருக்கட்சி நம்பிகள் பிராமணர் கிடையாது, ஆனா வரதராஜனுக்கு விசிறி வீசக்கூடிய கைங்கரியம் பண்ற மகாத்மா. அதனால மகாத்மாக்களுடைய உச்சிஷ்டம் கிடைக்கிறது அவ்வளோ பாக்யம். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் என்று கிடைச்சா அவ்வளோ பாக்யம். நிறைய சொல்லிட்டு போகலாம், நிறைய 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 பாகவத உச்சிஷ்ட மகாத்மியத்தை சொல்றார். இதுல ஆழ்வார் சொல்றார், மோசமான கர்மாக்களை முன்னாடி பண்ணவாளா இருக்கட்டமே, இப்ப அவன் பகவத் பக்தியில தலைச்சிருக்கா அப்படின்னா அவளுடைய பிரசாதமே நம்மை பகவாண்டத்திலே கொண்டு போய் சேர்ப்பிக்கும் அப்படின்றார். போனகம் செய்த சேடம் சருவரேல் புனிதம் அன்று. அதனால எப்பொழுதுமே பாகவதத்தில பக்தியும் வினயமும் நிதானமும் அவசியம். அவ்வளவு அழகா சொல்றார். அடுத்த பாபுரத்துல சொல்றார், பாகவதர்கள் எந்த ஜாதியில இருந்தாலும் அவர்களை கொண்டாடணும், அவர்களுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும்னு அடுத்த பாஷம். ஜாதி முக்கியம் இல்லை. வித்யா கர்வம் தன கர்வம் குல கர்வம்னு மூன்று கர்வம் தானாலெல்லாம் உழுக்கி எடுத்து பேயாட்டம் பிசாசாட்டம் ஆடி இருக்கும். சக்கரவர்த்தி காரணம் தாங்க முடிய மாட்டேங்கிற அப்படிலாம் இருக்க பிராது. வித்யா கர்வம் தன கர்வம் குல கர்வம், நமக்கு குலம் என்ன இருக்கு? அபிவாதியே சொல்றதுல காது கொடுத்து கை அப்படி காட்டிடும். சர்ப்பசம் அபிவாதியே மறந்து போயிரு. நான் கேட்டேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, அபிவாதியே காதுல வெள்ளையே காது கொட்டு அப்படின்னா அபிவாதியா அப்படின்னா அது என்ன பிராணாயாமமா சங்கல்பமா? ஓம் போஹோ கொசுடிகா அதல்லையே. அதுதான் ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார், பழுதிலா உழுகலாற்று பல சதுப்பேதிமார்கள் இடிகுலத்தவர்களேலும் எம்மடியாகளாகி தொழுமின்னீர் கொடுமின் கொன்னின் என்று நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போலும் மதில் திருவரங்கத்தானே. இந்த பிராமணனுக்கு பெரிய பிராமணன் கர்வத்தில் இருக்கா, அவளுக்கு சுவாமியே சொல்ற மாதிரி ஒரு பாசம். திருமாலையில நேரடியாகவே சுவாமி பேசுற மாதிரி அதுக்கப்புறம் இப்படி சொன்னீங்க அப்படின்னு ஆழ்வார் நடிக்கிற. அழகா சொல்ல பழுதிலா உழுகலாற்று பல சதுர்பேதிமாக சதுர்வேதிகள். இந்த காலத்தில் சதுர்வேதி திரிவேதி த்விவேதினா பேரா போயிடுச்சு. படிச்சவாழா ஆள காலம் கிடைக்கிறது. அந்த மாதிரி நம்ம சாஸ்திர அனுஷ்டானங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கா, என்னென்ன கர்மாக்களை எப்படி பண்ணணும் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ற. பழுதிலா உழுகலாற்று ஒரு நாள் கூட விடுறதில்லை. அப்படியே அவ இன்னைக்காவது சந்தியாவில் லேட்டா எடுத்துதான் கர்மா லேட்டா எடுத்து அப்படின்னா பிராயசி தர்க்கம் விட்டா உடனே சூரியன் பிரத்யட்சமா தெரியுறாங்க. வாய்ச்சு தர்க்கம் எதுக்குன்னா சூரியன் வாங்கிக்கிறதுக்காக தான். அந்த சூரியன் வந்து வாங்கிக்கும்படியே ஒரு ஆச்சாரியம் இருந்தார் லிம்பார்கர்னு பேரு. அவர் சொன்ன ஒருத்தர் வந்து சத்சங்கம் பேசிட்டு இருந்தா நேரம் ஆயிடுத்து உடனே பிராமணன் சரி நேரம் ஆயிடுத்து நான் அர்க்கியம் பண்றேன் சந்தியாவனம் பண்றேன்னு சொன்னார். பண்ணி முடிக்கும் போது வாய்ச்சு தர்க்கம் விட்டார். அப்ப லிம்பார்கர் ஆச்சாரியை சிரிச்சார், யாருக்காக இந்த மாதிரி வாய்ச்சித்தம் விடுறேன் அப்படின்னு. சூரியனுக்காக சூரியனை காணலையே, யாரோ ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டா லேட்டா வந்துட்டார், சாப்பாடு கூட லேட்டா வந்துடுறதானே சாப்பிடணும். அவர் சாப்பிடவே இல்லை, நம்ம பாட்டு சாப்பாடு கொடுத்தா பேசணும். அப்போ ஒரு சொன்னார், வாசித்த அர்ஜியம் விட தெரியும் ஆனால் பிரத்யட்சமா வந்ததுக்கு ஒருவாறு பாடும் அப்படின்னு. இப்படி சொன்னார். இவர் சொன்னவங்க சூரியன் வந்தான். சில இடங்கள்ல அவரே சூரிய பிரகாசத்தோட நின்னார்னு காண கிடைக்கிறவன் வாசித்த அர்ஜியத்துக்காக. அந்த மாதிரி பழுதிலா உழுகலாற்று பல சதுப்பேதிமார்கள் இழிகுலத்தவர்களேதும் எம்மடியார்கள் ஆகும் அப்படின்னு சொன்ன சுவாகத்தம். இடிவிழந்தவர்கள், அதாவது எந்த குலத்திலையும் சேராதபடி மோசமானவர்களாக இருந்தாலும் கூட எம்மடியர்கள் ஆகி எம்மடியார் எம்மடியார் அது செய்யார் அப்படின்னு பகவான் சொன்னான்னு சொல்ற ஆழ்வார். என்னடியார் அது செய்யார் அப்படின்னு சொன்ன எம்மடியார்களாகு அவ என்னுடைய அடியவர்கள் கோத்திரம் அவ்வளவு நன்னா இல்ல குலம் நன்னா இல்லைன்னா கூட அவர்கள் உத்தமர்கள், ஏன்னா என்னுடைய திருவடியை பிடிச்சிட்டா இல்லையா, அப்ப அவர்களை தொழுமி நீ அவள நீங்க சேரிக்கலாம் சேரிக்கணும் தர்மம் தொழுமி நீர் அப்படின்னு சொல்லுங்க. ஓ பகவத் பிரசாதத்தோட வந்திருக்க அடியவர் கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அடியவர்களை பத்தி பேசும்பொழுது அடியவர்கள் வர்றது பெருமாள் உணர்ந்துதான் இல்லாட்டி அடியவர்கள் நம்மளே நாம நினைச்சிருக்கோம் அபிமானம் நம்மள அடியவர்கள் அப்படின்னு தோணிக்கும். அதெல்லாம் இல்ல, என்னுடைய அடியவர்கள் நிறைய பேர் இருக்கா அப்படின்னு எனக்கு பிரத்யட்சத்தை காட்டுறதுக்காக சுவாமி அடியவர்களாம் அனுப்புறா. ஆழ்வார் சொல்றா தொழுமின் நீர் அவள தொழுங்கும் அவ ஜாத்திய பார்க்காது, ஏன்னா சீரேஷ சித்தாந்தத்திலேயே சாத்தின முதலி சாத்தாத முதலி அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தின முதலி அப்படின்னா பூனல் போட்டு இருக்கலாம், சாத்தாத முதலின்னா பூனல் இல்லாத ஆனா ரெண்டு பேரும் முதலி தான் சாத்தினவர்கள் சாத்தாதவர்கள் அப்படின்னு. ஆனா ரெண்டு பேருக்குமே ஸ்ரீவைஷ்ணவர்களும் பூரணமா உண்டு. ஜாத்திய கொண்டு கிடையாது, அவளுடைய பக்தியை கொண்டு ஸ்ரத்தையை கொண்டு வினயத்தை கொண்டு பகவத் திருவடிகள்ல அவளுடைய நம்பிக்கையை கொண்டு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் உண்டு வயசானவர் ஆழ்வாத்திரங்க ஒன்பது இருபது சேவைனா வந்துருவார். அவர் சாத்தாதவர் சந்திரசன்னா கட்டிட்டு பண்டு திருமணிட்டு வந்துருவார். அவர் கூடவே நிறைய கோஷ்டியை கூட்டின்னு வருவார். உற்சவம் ஆரம்பிச்சிடும் ஒன்பது இருபது சேவை சுவாமியில அவர் எல்லா கிழமை இப்படி போவார். இவர் அழகா பாடினு இருப்பார், என்னடா திருமாவை தான் போடுவார் பச்சை மாமலை பூவந்தி அது ஒரு ராகம் வச்சிருப்பார். அவர் பாடி அவ ஆடுவா பாடுவார், என்னன்னா அந்த அடியவர் கோஷ்டியில் அவெல்லாம் தசவதார வேஷமெல்லாம் இருக்கும் ஆடுவார். அவர் ஒரு பெரிய கோஷ்டி வச்சிருக்காரு, அவர் பிராமணன் கிடையாது. அந்த கோஷ்டியை வச்சிருந்து நிறைய திவ்யதேசங்களா போய் கைங்கரியம் பண்றது ஜென்மாவா வச்சிருக்கார். ஜீவிகள் நிறைய நிலவரை பசங்கள்லாம் அவரோட போய் கைங்கரியம் பண்றாங்க, பிராமணர் கிடையாது. அப்ப வாழ தொழிலாமே தப்பே இல்லையா, நம்மெல்லாம் கோவில்களுக்கு குப்பை போட்டுருக்காரு. அப்ப கோவில கைங்கரியம் பண்றாங்க தொழுமின் நீர் அப்படின்னு சொல்றாரு பெருமாள் சொல்றாரு ஆழ்வார் சொல்ற தொழுமின் நீர் அவள தொழுங்கோட அவள தொழுதாலாவது அதுபோல ஒரு பக்தி நமக்கு லபிக்கிறதா பார்க்கலாமே. தொழுமின் நீர் கொடுமின் கொன்மி அவெல்லாம் எல்லாம் கேட்டான், அவளுக்கு சொல்லுங்கோ பகவத் விஷயம் சொல்லலாம் கொடுமின் கொன்மி. ஒருவேளை உங்களோட அவளுக்கு பகவத் விஷயத்தை ஊற்றம் இருக்கு நன்னா தெரியறதான் கேட்டுக்கோங்கோ பரம பாக்யம். பரதனுக்கு குகப் பெருமாள் சொல்ற சின்ன ராமாயணத்துல பரதன் அண்ணா தெரிந்து போவான், அப்ப ராம குணங்கள் லட்சுமணுடைய குணங்கள் எல்லாம் குகன் சொல்றான் பிரிவாசங்கள்லாம் சிரிக்கிறேன் அநியாயமா இருக்கு. பக்தியில மட்டும் ஃப்ரெஷ்ஷா வந்துடா நியூ அவன் பழசின்னு கிடையாது. அந்த ஊற்றம் தற்கால டிக்கெட் புக் பண்ணி கன்ஃபார்ம் டிக்கெட் வாங்குறவாளும் உண்டு, எப்பயோ டிக்கெட் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கவா ஆர்ஏசி ஏறுனா தான் தெரியும் அப்படிங்கிறவாளும் உண்டு. சில பேர் பக்கத்துல உட்காந்து இப்ப ஆர்ஏசியில நம்ம பக்கத்துல போய் உட்காருவோம் இப்படியே டிடிஆர் எதிர்பார்த்துருக்கோம் உங்களுக்கு டிக்கெட் ஆனா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எப்ப புக் பண்ணலாம் நேற்று தான் புக் பண்ணேன் தற்காலி ஆமா கன்ஃபார்ம் ஆயிடுது நீங்க மூணு மாசம் ஆயாச்சு ஏசியாருக்கு வெயிட்டிங் வச்சுக்கலாம் ஆர்ஏசி வந்துருக்கு டிடிஆரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு டிடிஆர் தான் ஆச்சாரி கன்ஃபார்ம் பண்ணாதான் வந்து டிடிஆர் வந்து வண்டி வண்டி இறக்கி விட்டுருவா வச்சுக்கோங்க வெயிட்டிங் வச்சு இருக்க ஆள் நீ ஆர்ஏசியில வந்தாலாவது ஏறலாம் மகாகால சம்பந்தம் இருந்தா ஆர்ஏசி வரும் அப்புறம் டிடிஆர் கன்ஃபார்ம் பண்ணுவார். இல்ல நான் வெயிட்டிங் லிஸ்ட் நீங்க ஏசி டிக்கெட்லயே புக் பண்ணாலும் வெயிட்டிங் லிஸ்ட் ஆயிடுறா இறக்கி விட்டுருவோம் அப்படியே அதுல உள்ள வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் ₹3000 டிக்கெட் வாங்கினா கிரிமினல் அஃபென்ஸ் திரும்பி ₹3000 வாங்கிடுவோம் சீட்டு கொடுக்க மாட்டோம் அது கஷ்டம். அதனால ஆச்சாரியர்கள் பாகவதர்கள் என்ன ஜாதியில இருந்தால் குகன பகவான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெருமாள்ற குக பெருமாள்ன்ற குக ஆழ்வான் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னா உகந்து தோழன் உகந்து உயிர் தோழன் நீ எனக்குன்ற சுவாமி நான் உனக்கு அல்லவா சொல்லுவேன் தன்னல்லவா பெருமைப்படுத்தினான் பகவான் தன்னை பெருமைப்படுத்திக்கலாம் நீ தாண்டா பெரியவன் அப்படின்னு சொன்னார். மாழை மான் நட நோக்கி உன் தோழி குகன பெரியவனாலே பேசிட்டு இருக்கா சுவாமியே அவ்வளவு தூரம் பெருசா பேசுறாருன்னா அதனால வைஷ்ணவ சித்தாந்தத்துல குக பெருமாள் குஹ ஆழ்வார்ல வரதாழ்வார் இளையாழ்வார் சத்ருகன் ஆழ்வார் எல்லாம் சொல்லும் குகன மட்டும் குக பெருமாள் அப்படின்னு ஏது கேட்டா பகவானே கொண்டாடான். அதனால சொல்லுமின் கொடுமின் கொன்னின் நீர் அப்படின்னு நின்னோடும் நோக்க வழிபட அருளினாய் போலும் பகவான் ஆழ்வார் சொல்றார், உனக்கு சமமா அவளை கொண்டாடும்படியா பண்றியேப்பா. லோகம் அவளை உதாசீனப்படுத்தினா கூட நேத்தியர் நல்லா சக்கரவர்த்தி, ஊருக்கு நீ கொல்லா நமக்கு நீ நல்லான்னு சுவாமி திருமலை நல்லா சக்கரவர்த்தி. அந்த மாதிரி பகவான் தனக்கு சமானமாக நீங்க பன்றிபுரம் போனோம் அப்படின்னா நிறைய பேர் கோவிலுக்குள்ள ஏறவே மாட்டான். இந்த வாசல்ல சோக்காமேளருடைய சமாதி உண்டு, அதை தொழுது அதை சேவிச்சுட்டு போயிட்டே இருப்பான். எதுக்கு நான் பாண்டவனே இங்கதான் இருக்கான்னு பாபா உள்ளே ஏற மாட்டான். பாண்டவனே இங்கதானே இருக்கான், பன்றினாருனே இங்கதான், நீ உள்ள போய் யாரை பார்க்கல நம்மளை கேள்வி கேட்பான். ஆனா உள்ள போய் லைன்ல நின்று பாண்டவனை பார்த்து பெரிய பாடலாம். இந்த திருவோரத்தை கிடக்கிற சோக்காமேளர் சமாதியில பாண்டவன் தவம் கிடக்கிறானா, அதனால இது ஒசத்தின்னு இத்தனைக்கும் அவர் ஜீவசமாதிதான் இல்ல, ஒரு தீ விபத்துல போயிட்டா. அப்ப நாமதேவ் மகராஜ் போய் நான் எடுத்து தரேன் அவருடைய அஸ்தியன்னு சொல்லி அங்க இருக்கிற சாம்பல் எலும்பெல்லாம் எடுத்து காதல வச்சு விட்டு கொஞ்சம் அள்ளி கொடுத்தார். இதுதான் சோக்கா மேளான் எப்படி சொல்றேன்னு கேட்கலாம். இப்ப கூட அது விட்டல் விட்டல் ஜபிக்கிறது, எரிச்சு சாம்பலும் எலும்பும் விட்டல் விட்டல் சொல்லி நம்ம வாய் நன்னா இருக்கும் போது சொல்றது. அப்படிப்பட்ட ஆச்சாரியை சேவிக்கிற அப்படிப்பட்ட பாகவன சேவிக்கிறது உத்தமம் தானே. அறிவர் சோக்காமலர் சேவிச்சாதான், சோக்காமலர் சேவிச்சுட்டு பன்றிபுரம் ஏறினா நிச்சயமா வித்தியாசம் தெரியும். திருமலை போனா முதல்ல வெங்கடேசனை பார்க்க போகவே கூடாது, அனந்தாழ்வான் திருவரசுக்கு போயிடணும். அனந்தாழ்வானுடைய அந்த இடத்துக்கு போயிட ராமானு ஜெயிலா விட்டாங்க, அங்க போய் சேவிச்சுட்டு அப்புறம் உள்ள நுழையணும். நுழையும் போது அனந்தாழ்வன் கிடப்பாரிய பார்த்துட்டு மானசிகமா எடுத்துட்டு உள்ள நின்னா பெருமாள் ஜரகண்டி சொல்லவே மாட்டார், நிக்க வச்சு காட்சி. அனந்தாழ்வான் கோஷ்டி ராமானுஜ கோஷ்டினா கூட பெருமாள் கொஞ்சம் பயப்படமாட்டாரா, அனந்தாழ்வான் கோஷ்டி அப்படின்னா ஒரு விசேஷம். அந்த அனந்தாழ்வான் கிட்டயே ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி திருமலையில போய் செடியெல்லாம் வச்சுட்டு வராத வாடு படிந்திருக்காள், என்னோட வாரும் உமக்கு கைங்கரியம் தரேன்றான். ஒரு சைவ பண்டாரமா இருந்தான், சாப்பிட போனார் வைஷ்ணவ வாசல போய் ராமானுஜா 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 அடியே ராமானுஜாசு நாலு தடவை சொல்லிட்டா அவரை கூப்பிட்டு வைஷ்ணவாவோட உட்கார சாப்பாடு கொடுத்தார் அந்த யஜமானம். அந்த ஆளுக்குலாம் ஆகல, எப்படி அவளை உட்கார வைக்கலாம், அதாவது ராமானுஜான் திருநாமத்தை சொல்லிட்டாரே அப்படின்னு இவர் கேட்டார். ராமானுஜா சொன்ன என்ன கிடைக்கும்னா மோட்சம் கிடைக்கும்னா, அப்ப ஒரு ஒருவாய் சோறு கிடைக்காதோ ராமானுஜ நாமத்துக்குன்னு மோட்சமே கிடைக்கணும், ஒருவாய் சோறு கிடைக்காதோன்னு உடனே இந்த சைவ பண்டாரம் கேட்டார், என்ன பிரச்சனை இல்ல நீங்க வைஷ்ணவர் இல்ல அதனால சொல்ற, அதுக்கு என்ன ஆயிட்டா போச்சுன்னு சொல்லி அந்த சாப்பாட்டுக்காக வைஷ்ணவரா மாறிட்டார். எனக்கு அதான் கைங்கரியம் குடும்பம்னா உடனே யஜமானன் சொன்னார், இந்த மாதிரி டெய்லி வைஷ்ணால சாப்பிடறாள் அந்த இலையை எடுத்து போடுற கைங்கரியும் உமக்குன்றார். அழகா அந்த கைங்கரியம் பண்றார். அவர் திருப்பதிக்கு போயிட்டார், அவருக்கு கோபமா வந்துருச்சு, நீர் எப்படி இங்க மரம் செடி கொடி எல்லாம் வைக்கலாம், கலையெல்லாம் பிடுங்கலாம், இங்க இருக்கிறவெல்லாம் ஆழ்வார் சொல்லியிருக்காரு, எல்லாரும் பரம பாகவதர்கள்னு சொல்லிட்டார் சொல்லிக்கிறார சொன்னார். இதெல்லாம் விட்டுட்டு வாங்க, பாவம் பண்ணாதீர், நீ என்னோட வாரும் என்னுடைய கைங்கிறத நாளில் ஒரு பங்கு உமக்கு தரேன்றார். எச்சரி எடுக்கிறதுல ஒரு பங்கு எச்சரி நீ எடு நீதி நாள் எடுக்கிறேன். அப்ப அனந்தாழ்வான் இல்ல சுவாமி என்னால் வர முடியாது ஆச்சாரியத்த வழக்குன்னு. அதனால நிறைய மகாத்மாக்கள் உண்டு. அனந்தாழ்வன் கை கூப்பிக்கிறார், அவரை பார்த்து கை கூப்பிடாரு, என்னால முடியாது சுவாமி, தொழுநின் நீர் கொடுமீன் கொன்மீன் என்று நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போடும், பகவானுக்கு சமமா அவளை கொண்டாடும்படியாக சுவாமி இருக்கிறார். ஏதோ நம்ம எல்லாம் பாகவதாவளை கொண்டாடிருக்கோ அப்படின்னு நினைக்க வேண்டாம், சுவாமி அவளை கொண்டாடிருக்கார். ஏதோ நம்ம எல்லாம் சேர்ந்து பாகவதாவை கொண்டாடி இருக்கோ அவளுக்கு வேண்டிய சகாய் சுவாமி தன்னுடைய குழந்தைகள் அவ சுகப்படணும்னு சொல்லி நம் மூலமா அவர்களை நம்ம தூண்டி அவர்களுக்கு கைங்கரியம் பண்ற ஒரு பாக்கியத்தையே நமக்கு கொடுக்க சுவாமியை நேரடியா கொடுத்துருவோம், ஒரு கஷ்டமே கிடையாது. அவன் நினைச்ச நேரத்தை நினைச்ச இடத்துல நினைச்சது அப்படியே நடக்கும். சர்வ ஐஸ்வர்யக மந்திரம் சுவாமியுடைய திருநாமத்தை ஜெபிச்சிருக்கிறவா அவளுக்கு யாரையும் அப்படியே ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறவா, அவளுக்கு எல்லாம் சுவாமியே நடத்துறா. பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கும் எத்தனையோ பெரியவாள்லாம் அவ பாட்டு உலகத்தை விட்டு ஒதுங்கிதான் இருக்கு, ஆனா அவளுடைய காரியங்களை சுவாமி அனன்யா சித்தயந்தோமாம் ஏஜனா பரிபாசத்தை தேஷா நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாங்கியம் நிர்வாகம் பண்ணிட்டு தான் கிடக்கிறான். எப்படியும் ஆச்சாரிய புருஷாலெல்லாம் உண்டு, குடும்பம் கூட்டி எல்லாம் விட்டு மடாதிபதியா இருக்கான். அவன் நம்ம ஊர்ல மடாதிபதி ரொம்பவே கஷ்டம், படுத்தி எடுத்துருவான். ஆனா அவளுக்குலாம் யாரா துணை அப்படின்னா சுவாமி, சுவாமி தான் பகவான் தான் அவ்வளவு கிருபம் பண்றான், அத்தனை அனுகிரகம் பண்றான். அதனால நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போலும் உனக்கு சமமா அவ வழிபடுறதுன்ற ஆழ்வா பத்மநாபன தொடரா மாதிரி பகவத் பக்தர் இன்னைக்கும் திவாகரமணிய தொடர வேண்டியிருக்கு இல்லையா, அவர் நினைக்க வேண்டி இருக்கேன், வில்லமங்கலத்தை ரிஷியை நினைக்க வேண்டியிருக்கு இல்லையா. பத்மநாபர் வாசல்ல நிக்கிறாங்க, உள்ள விட்டுருப்பா போதி யஜமான கீழ்சாந்தி எல்லாம் வச்சிருக்கோம், மூணு பேர் செக்யூரிட்டி நிப்பா, ஜெய ஜெய மாதிரி நிப்பா, நடுவில் நிக்கிறா ரெண்டு பேர் பிராமணா ரெண்டு எக்ஸ்பீரியன்ல பேர் பாருப்பாங்க, அவளை பார்த்து நம்மளும் கை கூப்பிடணும், அவளை பிரதி கை கூப்பிடா, அவளை பார்த்து ஏன் கை கூப்பிடணும் பிராமணன் அவசியம் இருக்குன்னா, பத்மநாபர் காவல்காரன் நிற்கிறாள், நாயகனாய் நின்று அந்த கூப்பனுடைய கோயில் காப்பானே, கொடிக்க ஒன்று தோழனவாயில் காப்பானே. ஆண்டாள் சொல்றாள், ஆண்டாள் சொல்றா, ஆண்டாள் போய் சொல்லணுமா கோவில் காப்பாடி கை கூப்பிடமா அப்படின்னா, அவன் அவனுக்கு பாக்கியத்தை வாசிச்சிருக்கே, நம்ம எல்லாம் கோவிலுக்கு போனா அஞ்சு நிமிஷம் தான் நிக்க மாட்டேன், அவன் காத்தாலுமே நிக்கிறானு, ராத்திரி வரைக்கும் நிக்கிறானு, உள்ள போகிறதும் தெரியல, சிட்டா உரைச்சிட்டா பறந்து வந்துடும், அவன் அங்கேயே நின்று கைட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான், சுவாமி வந்தாரா சுவாமி போறா அப்படி பார்த்துட்டு இருக்கான், பார்த்து ஆனால் நாயகனாய் நின்ற நந்த கோப்பனுடைய கோயில் காப்பானே, கொடிதோன் சொல் தோரணவாயில் காப்பானே, ஆண்டாளே கொண்டாடிதா அப்படின்னா நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போதும், அவனுக்கு சமமா கொண்டாடும்படியா சுவாமி பண்ணிய திருப்பான ஆழ்வா, அவர்கள் ஜாதிய எங்கேயோ இருந்தார், ஆனா லோக சாரங்க முடிவர் ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ற பாகவதோத்தமர் சுவாமி சொல்லிட்டார், அவனை தோழ சுமந்துடுவான், குருடன் என்னை சுமப்பது போலே நீ அவனை சுமந்து கொண்டு வாழ்ந்தான், சுமந்துட்டு வராங்க சந்தோஷமா, பிராமணால அவர் ஒதுக்கிட்டா எல்லா பிராமணர்களும் போய் கூட்டிட்டு வரா திருப்பான ஆழ்வார், அப்புறம் அவனாதிவிரான் அடியார் சென்னை ஆட்படுத்த விமலன், அப்புறம் அவர் நாபிரியோன்னு சொல்ல அடியாருக்கு என்னை ஆட்படுத்திட்டானே, நான் பாட்டு கடந்தேன் ரங்கனுடைய காரணியம் எவ்வளவு வசத்தியா இருக்கு, ஏன்னா அடியவர்களோட ஒதுங்க ஒதுங்க ஒதுங்கதான் ரங்க மகாத்மியம் பெரு, இல்லாட்டி நம்ம பெருமை தான் புரியும், நான் டெய்லி கோவிலுக்கு போவேன், நான் டெய்லி சிவசனாவும் ஜெயிக்கிறேன், எனக்கு பாகவதம் தெரியும், நான் நாராயண தலைவரையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு ராமாயணம் அவ்வளவு ஜோரா தெரியும், பிரபந்தத்துல நான் கதை கண்டிருக்கேன், எப்படி வேணா கேட்டா பதில் சொல்றேன், எப்படி வந்துருமோ அடியவர் கோஷ்டில போய் நான் நமக்கு வந்து வினயமே வரமாட்டேங்கிறது, என்ன பெருமையை கடந்து அடையிலும் இவாளா எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சவாள் ஜெயமேன்னு இருக்கா, அவள்லாம் அவ்வளவு ஆச்சரியமா ஜெயமேன்னு இருக்கா, சீச்சி சி நமக்கு இன்னும் பெருமை விட்டு போகலையே, நமக்கே நம்ம மேல ஒரு வெறுப்பு வந்து பச்சாதாபம் வந்து நம்ம அடங்கறதுக்கு ஒரு அடியவர் கோஷ்டி அவசியம், அதனால ஆழ்வாசல சொல்லுமின் கொடுமின் கொடுமின் நீர் அப்படின்னு சொல்லி நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போலும், உனக்கு சமமா வழிபடும்படியா பண்ணிட்டேப்பா, உனக்கு பாகவதால் மேல எத்தனை பிரீதி, அண்ணாவிற்கு எல்லா பக்தாலும் உண்டு, துலுக்கநாச்சியார் வரைக்கும் உண்டு, அவள் ஒண்ணுமே அது துலுக்கநாச்சியாருக்கு சுவாமி அவ்வளவு பிரீதி வச்சிருக்கா, எத்தனை பேர் பிள்ளை உறங்காவில்லி தாச, எத்தனை பிரீதி ரங்கநாதனுக்கு பிள்ளை உறங்காவில்லி தாச, சுவாமி ராமானுஜர் தீர்த்தமாடிட்டு வரும்பொழுது பிள்ளை உறங்காவள்ளி தோசை தோல் மேல கை போட்டுட்டு வருவாங்க, அது பிராமணாளுக்கு பிடிக்க அநியாயம், இப்படி பண்ணலாமோட்டா, அவர் எங்கேயோ அனுப்பிட்டார், அனுப்பிட்டாள் எல்லாருமா சேர்ந்து, உடனே சுவாமி ராமானுக்கு பார்த்து எல்லா பிராமணம் எங்க தோல்ல கை வேங்கும், நான் சுத்திரவேதி திரிவேதி இதெல்லாம் அடையாளமா, ராமானுஜர் தோல் அவரோட கை நம்ம தோல் மேல ஏறது இதெல்லாம் ஒரு அடையாளமானா இல்லையா, வினயம் தான் அடையாளமா, ராமானுஜர் தேடி தேடி பார்த்தார் பிள்ளை உறங்காவள்ளிதாசன் எங்கே நெருங்கியோ அவசரமா போயிருக்கான், உடனேயே துண்டை எடுத்து ஜலத்துல நினைச்சு காவேரியில நினைச்சு பிராமணன் தோல் மேல போட்டு அதுக்கு மேல கையை வச்சிருந்தான், ஏன் சுவாமி இப்படி பண்ணியிருந்தான், உங்களுடைய அகம்பாவம் எனக்கு ஒட்டிக்கப்படாதுன்றான், பிள்ளை இரண்டாவது காசனை தொட்டா என்னுடைய அகம்பாவம் விட்டு போகிறதுன்னு பெரியவாழ் அப்படி பேசுறான், எம்பார் கோவிந்தர் அவ்வளவு அழகானவர் விசேஷமானவர், அவரை பத்தி எல்லாரும் பெருமையா பேச ஆமாமான் தலையாதுன்னு இருக்கார், ராமானுஜர் கோச்சுட்டார் நடாது உன்னை பத்தி எல்லாரும் பெருமையா பேச உன்னுடைய குற்றங்களை நீ சொல்ல பெருமையா தலையாதுன்னு இருக்கியோன்னு சார், அப்ப எம்பார் கோவிந்தர் சொன்னார் சனிக்கணம் சுவாமி அதெல்லாம் தேவர்களுடைய குணங்கள் உங்களோட சேர்ந்ததுனால அந்த குணங்கள் பூவோட சேர்ந்த நாடு மணக்கிற மாதிரி அது என் குணங்கள் இல்ல தேவரின் குணங்கள்னு கேட்டு இருந்தேன் ஒழிய என்னுடைய குணங்கள் இல்லைன்னு தெரியும் சுவாமி சார், அவர் சொன்னது பெரிய விஷயம், அடுத்து ராமானுஜர் சொன்னார் இந்த குணம் எனக்கும் வரட்டும் என்னை இறுக்கி ஆரத்தழுவும் சார் நெஞ்சோட நெஞ்சு உரசிந்து என்னை கட்டி பிடிச்சிருப்பா, இந்த குணம் எனக்கும் வரட்டும் சொன்னாரா யார் வசதி போட்டி போடுறாளா ரெண்டு பேரும், அந்த மாதிரி ஒரு புத்தி நமக்குறான் அந்த பாகவத இடத்துல அந்த ஒரு பிரீதி இவர் கண்ட பிரீதி பரிசா படிச்சுட்டாளா கண்ட பரிசா தெரிஞ்சுட்டாளா என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியும் எழுத படிக்க கூட தெரிய வேண்டாம், நித்தியம் பத்மநாபன் கோவிலுக்கு 50 வருஷமா ஒரு நாள் கூட லீவ் போடாம வரணும் அவளை சேவிக்கலாம், 50 வருஷம் 5 வருஷம் வந்தாலே சேவிக்கலாம், 5 வருஷம் என்ன 1 வருஷம் வந்தாலே சேவிக்கலாம், நம்மளா நீங்க 365 நாள் ஏதான ஒரு வருஷம் பத்மநாபரை பார்த்திருக்கேன் கை தூக்கும் கூட யாரும் நான் உங்களை சேவிக்கிறேன், 365 நாள் ஒரு நாள் லீவு போடாம சுவாமி சந்ததிக்கு போயிருக்கேன் நீங்க சொல்லுங்க உங்களை சேவிக்கலாம், தப்பே கிடையாது தப்பே கிடையாது, ஏன்னா பத்மநாபனை பார்க்கிறேன் எத்தனையோ லௌகிக காலி எவ்வளவு கஷ்டம் அதையும் தாண்டி பத்மநாபன் சேவிக்க போறேன்னா அந்த கண்கள் பார்த்திருக்கேன் இந்த கால்கள் நடந்திருக்கேன் அந்த கை கூப்பியிருக்கேன் பத்மநாபா ரட்சிக்கணும் அந்த காது கேட்டிருக்கேன் பத்மநாப பிரசாத சாப்பிட்டுருக்கேன் சேவிக்கலாம், தப்பே கிடையாது. அந்த மாதிரி யாரும் அவங்களுக்கு கடத்த சேவிச்சிருக்கும். அவ வயசை பார்க்காதீங்கோ, ஜாதிய பார்க்காதீங்கோ, அவ ஸ்திரீயா புருஷாலாம் பார்க்காதீங்கோ, அவ குணத்தெல்லாம் பார்க்காதீங்க. டெய்லி பத்தனா அவர் போகிறதே குணமா வச்சுட்டு சேவிச்சு. அதான பெரிய விஷயம். உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் நமக்கு சமயம் இருக்கு. பத்மநாபனை பார்க்கறதுக்கு சமயம் இல்லேன்னு வாய் பூசாம சொல்றவன், துடிக்க மாட்டேங்கிறத, கதறி அழ மாட்டேங்கிறது, நெஞ்சு வெடிக்க மாட்டேங்கிறது, ஐயோ நீ பத்மநாபனை பார்க்க போக முடியலையேன்னு துடிப்பு வரமாட்டேங்கிறது. நீ கோயில் போய் இன்னைக்கு ஆத்துல காரியம் இருக்கு, இன்னைக்கு இல்ல அம்மா வாசிக்கும் காரியம்தான், எல்லாத்துக்கும் காரியம் தான். என்னடா விசேஷமா சமைச்சு சாப்பிடணும், அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது. ஸ்பெஷல் வேணும், யாராவது வருவோம், அங்க போவோம் இங்க போவோம். பத்மநாபன் கோவிலுக்கு போகிறதெல்லாம் முக்கியமான காரியம். அந்த மாதிரி போறவர்கள் இன்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போடும். அவனுக்கு சமானமா கொண்டாட வைக்கிறான் சுவாமி. அம்பரீஷனை கொண்டாட வச்சுட்டா இல்லையா, துர்வாசர் ஓடி வந்தாரு, சுவாமி கால வந்தாரு, ஓடுப்பா ரொம்ப நாள நிக்காது, ஏன் சுவாமி சக்கரத்தால் நேரடியே செய்விடுவார், நீ முதல்ல கிளம்புற வழியே பாரு. நான் பக்த பத்திரம் அவங்ககிட்ட கொடுக்குறேன், இப்ப சொந்தக்காரன் சக்கர ஆயுதத்துக்கு நான் சொந்தக்காரன் நினைச்சாரு, நான் சக்கரமானே விரும்பாணி தான் இருக்கு. இப்ப சக்கரபாணி யாருன்னா அம்பரீஷன் அவங்கிட்டதான் இருக்கு, நீ அங்க போய் அவன் காலில் விழுந்துட்டான். சுவாமி தங்கால விழுந்தா கூட பாகவத அவசாரத்தையும் மாத மாட்டேங்க. ஜெய விஜயாளுக்கு சனகாசிமே சாபம் கொடுக்க அசுராளா போங்கும். சுவாமி நினைச்சா மாத்திருக்கலாம், அதெல்லாம் முடியாது. அவ சொல்லியாச்சுன்னா சொன்னதுதான், அடியவர்கள் சொன்னா நான் கையின் தான் போடுவேன், மறுத்து ஒண்ணு பேச மாட்டேன். வேணா போனா பகவான் அப்புறம் அவர்கிட்ட செஞ்சிடான், பரவாயில்ல, மூணு ஜென்மம் ஆனாலும் திரும்பி எங்கிட்டே வரா மாதிரி புத்தியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சுவாமி இவாளுக்காகவே வராக அவதாரம், நிருசிம்ம அவதாரம், இத்தனை அவதாரம் எடுக்கிறா. இவா கொடுக்கவே நல்ல குடும்பம் அது, நிஜமா சொல்லணும். மாத்தி மாத்தி அனுபவிக்கிறேன், வளர்ச்சி வளர்ச்சி சுவாமி அனுபவிக்கிறார். வராக அவதாரம் அனுபவிச்சுட்டு அண்ணா வராக அவதாரமா, தம்பி நரசிம்ம அவதாரம், மாத்தி மாத்தி அனுபவிக்கிறேன். கேட்கவே வேண்டாம், பேராண்டி அவன் பாட்டில் மோகினி அவதாரம் அனுபவிக்கிறான், பூர்ண அவதாரம் அனுபவிக்கிறான், திரிவீந்திரம் அவதாரம் பொறாமையா இருக்கு. மகாபலி பார்த்தா இல்லாதபடி செக்யூரிட்டி கார்டா வேற அனுபவிக்கிறான், கண்ணன் என் தேவகன் அனுபவிச்சுருக்கான் மகாபலோட. அப்ப அந்த அடியவர்கள் அவ்வளவு சக்தி, அதனால அந்த அடியவர்கள் எத்தனைக்கெத்தனை பாக்குறோம். சைத்திரிய மகாபிரபுடைய ஒரு சிஷ்யர், அவர் ஒரே வேலைதான், யாராவது அடியவர்கள் தெரிஞ்சா அவ அதுக்கு ஒளிஞ்சிட்டு இருப்பா, அவ நடந்து எங்கெல்லாம் போறான்னு பாப்பா, அவ சாப்பிட்டு எச்ச போடுவா பாருங்க, அதை எடுத்து சாப்பிடுவா. இப்படியே ஜீவிதம். அவ நடந்து போனா அப்படின்னா, அவன் நடந்து போன பால் இருக்க மண் எடுத்து அதை எடுத்து போட்டுட்டு போயிடுவார், அதை பொட்டலாம் வெட்டி வச்சுருவார், யாருக்கா உடம்பு முடியாது எடுத்து பேசுவார், சரியா போடுவார். எல்லாரையும் பார்த்து ஒரு அண்ணா மந்திரம் எல்லாம் பண்றா, எதுவும் பொடி வசீகர பிடி வச்சிருக்கான்னு. அவர்தான் ஒரே வசிய புடிதான், பக்த பாத தூளி பக்தாங்கி. அதனால அடியவரை உகத்தி போடும், இன்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போலும், பகவத் அனுகிரகம். அதனாலே அந்த பாகவதர்கள் அத்தனை வசதி. விசுரன் பேரப்பட்ட பகவான் கலம்பர சமயத்துல விசுரனை பார்க்கணும்னு நினைச்சேன். எவன் நாமத்தை சொல்லி போனா மோட்சம் கிடைக்குமோ அவனே ருத்ரா ருத்ரா ருத்ரான்னு புலங்கிட்டு போறான். எதிர்க்க உத்தவன் பார்த்தான், நம்மள சொல்லவே மாட்டேங்கிறாரு. எதிர்க்கே நிக்கிறோம், உத்தர கீதையெல்லாம் சொல்லிட்டாரு, கீதையெல்லாம் சொன்னா இருந்தாலும் உத்தரனை பார்க்கல அப்படின்ட்டான். உத்தவனை பார்த்து உதிர சொல்ல நீர் பாக்கியவான், உத்தர சிரிச்சா நான் முன்னாடிதான் நின்று, நீ அவன் பிரதேசத்துக்குள்ளேயே நின்ற, நானா வெள்ளதான் நின்றுக்க பார்த்து, உத்தவா உத்தவா உத்தவா, கண்ணுதான் பேசிட்டு வாய் தான் பேசிட்டு, அப்பப்ப எங்கேயோ பாக்கிறான், ஏதோ யோசிக்கிறான், என்னன்னு கேட்டா உதிரனை பார்க்கல அப்படின்ட்டான். நான் வெள்ள நின்று நீ பிரதேசத்துக்குள்ள நின்று ஒன்னதான் நான் தெரிவிக்க பரஸ்பரம் தெரிவிச்சுக்கலாம், தாசன் 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 அடியன் 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 பரஸ்பரம் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருடைய சதயத்துக்குள்ள அந்த சுவாமியுடைய தரிசனம், இன்னோடும் ஒக்க வழிபட அருளினாய்ப்போ. பகவானுக்கு நினைச்சா நேரடியா திருதராசி மோட்சம் கொடுக்க முடியாதுன்னு, ருத்ரன் வழியா கொடுத்தா தான் பலமும். ஏன்னா அந்த ருத்ரன் தான் அவ்வளவு கேவலப்படுத்தினா மசங்கள்லாம் அந்த ருத்ரன் சொல்றத கேடு, அப்பதான் உனக்கு மோட்சம்னு சொல்லி பாப பரிகாரம் பிராயசித்தம் பாகவத அவசாரம் புள்ள பண்ணிட்டா அதுக்கு நீ ஒத்து ஊதினா இல்லையா, அந்த பாகவத அவசாரத்துக்கு பரிகாரம் நீ விதன் கிட்டேயே பண்ணு, அவன் சொல்றத கேள், அப்பதான் மோட்சம், அதனாலதான் மோட்சம் கிடைச்சு. இல்லாட்டி அது வரைக்கும் அவனுக்கு மோட்சம் லபிதமாகல. விதன் நம்ம விதன் தானே, நம்ம தம்பி தானே, நம்ம மது மந்திரி தானே, வழக்காதிபத்த புள்ளதானே, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். எப்ப விதன் பாகவதோத்தமன் தோணித்தோ அதுக்கப்புறமா தான் வைராக்கியம் வந்தது, அதுக்கப்புறமா தான் இமாச்சலம் போன, அதுக்கப்புறமா தான் அஞ்சு நாள்ல மோட்சம் அடைஞ்சுட்டான். அதுதான், அதனால நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போதும். இன்னைக்கு மேற்கோடை ஸ்ரீபெரும்புதூர்லாம் போனோம் அப்படின்னா நிறைய சாத்தாத வைஷ்ணவா தான் ஜம்முன்னு பெரிய திருமணம்லாம் போட்டு உட்காந்து பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நான் திருவள்ளிக்கேணி போயிருந்தேன் சுவாமியை சேவிச்சு, சேவிச்சுட்டு கிளம்புறோம். சரி திருவள்ளிக்கேணி போன சுவாமியோட எக்ஸாம்பிளுக்கு நல்லா இருக்கேன் வெளியே கேட்டேன், உடனே உள்ள இருக்க பட்டர் சொன்னார், வெள்ள பாகவதர் கடலுக்கு போய் கேளுங்கோ அப்படின்னு. சரி யார் வேணும்னு பார்த்தா ஒரு அப்ராமணர், ஆனா எவ்வளவு திருமணம் போட்டிருக்கா, அப்ராமண கடையில போன வச்சிருந்திருக்கா யஜ்னோபவீதம். அங்க இருக்க பட்டாச்சாரிய சொல்ற பாகவத கடைசியா எங்கேயும் போய் வாங்கிடாதீங்கன்னா அசந்து போன. அது கூட வேணா நம்ம முரண்டாள் வரைக்கும் போயிட்டு பார்த்து சாரதி ஐடி பண்ணிட்டார். நம்ம இதுக்காக ஒத்து வரணும், எல்லாரும் குருஜி என்ன போட்டு போட்டு பாத்தாரு ஸ்பெஷல் கிஸ்ட். அவர் முரண்டாள் வரைக்கும் போறாரு, எப்படி தூக்கிதான் இருக்கணும் எவ்வளவுதான் ஆச்சரியமா. யஜ்னோபவீதம் அப்ராமண விக்ராம அவர் பரவ பாகவதர்னா பேர் திருவள்ளிங்க, அவருக்கு பாகவத கடை போங்க, பாகவத கடை போங்க, பாகவத கடை போங்க. திருவள்ளிக்கையை பார்த்தாலே அருளையே வச்சிருந்திருக்காரு. அனுகிரகத்திய சேல் பிளாக் பார் சேல்லாம் போடுறா இல்லையா, அந்த மாதிரி இங்க பார்த்துதாரு பெருமா அனுகிரகம் சேல் அவர்தான். ராமா அடியன் ராமானுஜதாசன் தான் வாயில வருது அவருக்கு. அடியன் பூனல் இருக்கா அப்படின்னு, அடியன் ராமானுஜம் இருக்கு சுவாமின்றம், அதுதான் முதல்ல வருது. பூனல் இருக்கு வரல, அடியன் ராமானுஜதாசன் வந்து தான் சேரிக்க அவ்வளவுதான், வரமாட்டேங்கிறதே நமக்கு எத்தனை ராமானுஜர்கள திரும்பி வருதான். நீங்க யார் அப்படின்னு என்னமோ வருது, அடியே ராமானுஜதாசன், அடியால் ராமானுஜதாசி நடமனை பத்மநாபதாசன் பத்மநாபதாசி வந்து பேசுகின்ற அடியவர்க்கு அடியவர் சத்ருத்திய விருத்திய பரிசாரக விருத்திய 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 இனி மாம் ஸ்மர லோகநாத். யார் குலசேகராஜா சொல்றார், பகவானுடைய கௌஸ்துபமணியுடைய அம்சமா வந்த குலசேகராஜா தாயாருக்கு சமானமா பகவான் நட்சத்திரத்தை உரசிந்து கிடக்கிற கௌஸ்துபமணியுடைய அம்சமா வந்த குலசேகராஜா சொல்றார், சத்ருத்திய விருத்திய பரிசாரக விருத்திய 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 இனி மாம் ஸ்மர லோகநாத. ஜெகநாதா உன் அடியவன் அடியவர்க்கு அடியவன் அடியவர்க்கு அடியவன் அடியவர்க்கு அடியேனாக நல்லவா போக்கியம் பாபானுதாசன். அது வரணுமா, அது வந்து கொடுத்தா அபா, அதுதானே சிரேஷ்டம், அதுதானே வசக்தி. நீ திரிவேஷங்கள்லாம் பார்க்கலாம், எல்லாரும் பெருமாளெல்லாம் சேவிக்கிறோம், நவதிருப்பதி கட சேவையெல்லாம் உண்டு, பெருமாள் சப்பரம் தூக்கிறவா உண்டு. ஒரு நாலஞ்சு அப்ராமணா தான் இருப்பா, அவளா தூக்கிட்டு போவான், பொறாமையா இருக்கும் அவளை பார்த்தா எனக்கு. ஏடா முதல்ல ஒரு பெருமாளை கொண்டு போய் அப்படி கொண்டு வெளில வச்சு விட்டு, அதோட அஸ்திபாதம் தங்கில வச்சு விட்டு திருப்பி விடுவான். ஒன்பது பெருமாள் இவ்வளவு வெளில கொண்டு வேலை பண்ணுவான், ஒரு பெருமாளை தூக்கிறதுக்கு நடக்க முடிய மாட்டேங்குது. ஒன்பது பெருமாளை தூக்கி கொண்டு வெளில இருப்பான், எல்லா இடங்களிலும் பிராமணா வந்து ஸ்ரீபாதம் தாங்க மாட்டான். சில இடங்கள்ல மட்டும்தான் ஸ்ரீபாதம் தாங்கிகள் பிராமணாவா. அப்ப அவள் சரீரத்துல தழும்பு ஏறிடுறது, தாயார் பெருமாள் தூக்கி அவர்கள் அப்படின்னு தழும்பு ஏறிக்கிறது. இன்னொரு மொக்க வழிபட அருளினாய் போகும், உடுத்தி போறோம் கிருஷ்ண பாத்திரம் இல்லதான், நான் கனகதாசி கிடிக்க வழியாதான். கனகதாசன் வந்து பிராமணன் இல்லை, இந்த கனகதாசனுடைய ஜன்னல் வழியா பார்த்தாத்தான் மோட்சம் சிந்திக்கிறேன். கனகதாச கிடிக்கு கனக கிடிக்குன்னு தான் இந்த ஜன்னல் வழியா எட்டி பார்க்கணும். அவர் எட்டி பார்த்தா உடுத்திகிருஷ்ணன் வச்சுக்கணும், கனகதாசனும் அவன் எட்டி பார்க்கணும், அதுலயே மோட்சம் குறைச்சு. நம்ம கனகதாச பாவத்திற்கமோ இல்லையோ, பகவான் ஒழுங்கா தெரியாமல் ஒரு நன்னா பக்கத்தை எட்டி பார்க்கலாம், அதுல ஓ கனகதாசன் ஜனவழியா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கிருப்பையா. சமயத்துல நம்ம தெரிஞ்சவாசியா வந்திருப்பாங்க, முக்காசி அடுத்தாந்து பார்த்தானே பழக்கம், நம்ம அதை பார்க்கவே மாட்டோம். யாரோ புதுசா வந்திருக்கா, யாரோ புதுசா வந்திருக்கா, வாசி மாமி மாதிரியே இருக்கா, அக்காவோ தம்பியோ தம்பியோ அண்ணாவோ அல்ல, அவனுக்கு ஆசை நடக்கும், உங்க மாதிரியே தம்பியா அப்படியே பிடிக்கும், நம்ம அடிக்கும் கேட்டாரா ஒரு சமாதானம், உங்களை மாதிரியே இருக்க நீங்க எனக்கு அரோ அப்படின்னு அப்புறமா இல்லையேன்னு தெரிஞ்சது. அந்த மாதிரி சுவாமிக்கு இப்படி பார்த்து பார்த்து பழகினால இந்த கனகதாசனோன்ற பாவத்திலே அறிமுகம் பண்ணிடலாம். அப்புறம் ஓ நீயா, அப்புறம் நல்லா சுவாமி எவ்வளவு ஓ நீதானா, நான் கனகதாசனோ நினைச்சேன். சில பேர் ஒரு அனுபவம் ஓ அப்புறம் நீங்களா உடனே சொல்றது குறைஞ்சிருவாரு. சில இடத்துல கல்யாணம் தாத்துக்கெல்லாம் கூப்பிட்டுருப்பான், குடும்ப சமயத்தராங்கன்னா போட்டிருப்பான், சரி நம்பி அழிச்சுட்டு போவாண்டா, சின்ன ஒருத்தரா போலாம், ரெண்டு பேரா போலாம், வாங்க 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 வீட்டி பாரு, என்ன அவளை காணவே இல்லை, நீ மட்டும்தான் வந்து அந்த முகம் மாறி போடுங்க. ஆனா மாமியா பழக்கமா அது மாமா போயிருப்பா, நீங்க மட்டும்தான் வந்தாலும் மாமி வரலையா அப்படின்னு முகமே மாறி போடு. அந்த மாதிரி கனகதாசன் கிடைக்க வழியா பார்த்தா கனகதாசன் சுவாமி நினைச்சுப்பா, அதுக்கு ஓ நீதான் சரி பரவாயில்ல அப்படின்னு அனுகிரகம் பண்ணான். அதனால என்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே. திருவாரூருக்கு ஒவ்வொரு மதிலும் ஒவ்வொரு கல்லும் ஒரு பாகவதா பெருமையை பேசும். சுவாமி ராமானுஜ 12 வருஷம் மேற்கோட்டை எடுத்துட்டு வரா, வந்துட்டு அந்த மதிலெல்லாம் நீ தடவி பாக்குறா, அங்க இருக்கிற தடவை வச்சு செடியெல்லாம் பெருசா இருக்கும், மரமாயிட்டியா நீ அப்படின்னு என்ன சுவாமி நான் போக நூன்றிருந்தேன் வளர்ந்துட்டேன் சொல்லுற குழந்தைகளை பாசமா அந்த மாதிரி அங்க இருக்கிற ஜத வஸ்துக்கள் நடக்கு ராமானுஜன் கருத்துப்படி அக்லியர் தான் பார்த்ததோ குழந்தைதான் பிறந்திருக்கேன் உனக்குன்றாரோ அப்படியே தெரியணும் அப்படியே பாதி பாகவதான இன்னமுதம் மூட்டையேன் இங்கே வா பைங்கிலேயே தென்னரங்கம் பாடல் லட்சியில் பெருமா பொன்னஞ்சிலையே முதலியர்கள் முதலியர்கள் சேரலருக்கும் நீங்கள் குலசேகரன் என்றே கூறு சத்தியம் முதலியர் வேலை சரிதான் முதலியர் வேலை சொல்றேன் சாத்திரம் முதலி சாத்தா முதலி எல்லாத்துக்கும் அவர் தான் குலசேகரன் எல்லாரையும் கவர்ச்சியா இருக்கிறார் நீங்களுக்கு அவர் தான் முக்கியமா இருக்கு அப்ப ஒரு கிளிய கூட கூட்டு பேச முடியும் அப்படின்னா அத்தனை தூரம் அதனால அவருக்கு எது எதை பார்த்தாலும் பகவத் ஸ்வரூபம் ரங்கநாதனோட சம்பந்தம் என்ற வசதி எதுவாக இருந்தாலும் அதற்குரிய ஏற்றம் உண்டு அவ்வளவுதான் மெகராஜி ஒரு யானதான பிரியதர்ஷன் ஏண்டா அதுக்கு பெரிய பத்து சொல்றாங்க எல்லாம் ஓடு எப்படி அலைய விடுறாங்கன்னா சூச்சு ஆகி போனா கூட யாரும் கேட்கறதே இல்லை கோவில் ஏண்டா பத்மநாத சம்பந்தம் பத்மநாதன் பிடிச்சு போயிட்டு குருவாயு கேசவன் ஞானதானே ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜந்து புத்தியே இல்லாத ஒரு ஜந்து ஆனா அதோட தந்ததை வாசல்ல வேற அப்படி இப்படி இருக்கிறது வாங்குவோம் அப்படி வாட்ச் மாதிரி வச்சிருக்கேன் குருவாயுக்கு ஏண்டா நான் குருவாயிருப்பன் சம்பந்தம் அவ்வளவுதான் பகவத் சம்பந்தம் இருந்து பெரிய விசேஷம் மரியாக உண்டு ஆழ்வாசன் இருச்சி நெம்பெருமான வச்சு இந்த கோவில் எல்லாம் தீயக்கரா பசு எல்லாம் கொடுப்பா அந்த பசுக்கள்லாம் சாயங்கால நேரத்துல ஜீவர் சன்னதிக்கு வந்துடும் அவர் அழகா பழமெல்லாம் கொடுத்து சாப்பிட்டுதான் இருக்கும் அவர் இந்த திருக்கோள் குமுதவல்லி ஆழ்வாசன் யாதிநாயகி யானையெல்லாம் வந்து சுவாமிக்கு அவருக்கு பசும்பால் கொடுப்பா பாகவத் நாங்களாம் கொண்டு கொடுத்து வந்து கொண்டேன் அதை எடுத்து அப்படியே யானை கேட்பா நாங்க கேட்பா சுவாமி சுவாமி யானைக்கு எதுக்கு பசும்பால் சுவாமி ஒத்துவரலையே அப்படின்னு அது ஆசையோட வருது பாருங்கணும் அவர் அந்த யானை கிட்ட தன்னுடைய மாலை எல்லாம் கொடுப்பா அது உதிக்கல வாங்கி சுவாமி கழுத்த போட்டுட்டு அவர் திருவடி ஏற்பட்டு முத்தா கொடுங்க நான் பத்தாடி சொல்வேன் நம்ம எல்லாம் மனுஷாண்ட ஒரு காரணமே ஜீவரை தொட முடியல இந்த மாடு யானை அஞ்சறிவோ நாலறிவோ ஆனா ஜீவரை தொடறது ஜீய தலையில கைய வைக்கிறது ஜீயர் மாலையை பிடுங்கிறது சுவாமிகள் வந்து பணம் வாங்காம கிளம்பாது அப்படின்னா ஆழ்வார்த்தை உள்ள நுழையிறேன் சுவாமி உள்ள நுழைகிறார் எப்பொழுதுமே அந்த ஆழ்வார்த்தம் இருக்கிற கோமாதாக்கு அவர் கையால பலன் கொடுக்காரு அன்னைக்கு சுவாமி கொண்டு வரல அப்ப நான் பெருமாள் எடுத்துன்னு போயிட்டு இருக்க படத்துல ஆசிரியர் இருக்கு சுவாமி கொண்டாம கொண்டாம கொண்ட நல்ல வேலை கொண்டு வந்தேன் வாங்கிட்டாரு சுவாமி சுவாமிக்கு இவன் அவருக்கு புரியப்பட்டவர் தான் சொல்லி கோமாதா கொடுத்துருக்காரு சுவாமிநாதருக்கு போக வேண்டிய பழத்தை ஆதிநாயகருக்கு ஆச்சரியமா விஷ்ணு பிரதர்ஷனத்துக்கு போற கோமாதாவுக்கு சுவாமி கொடுத்துருக்காரு அசந்து போனேன் ஆழ்வா அவர் சொன்ன ஆதிநாதர் வசதி தான் ஆதிநாதர் இவ முகத்தான் முடிக்கிறார் அவருடைய கிருபா கடாட்சம் கிடைச்சு ஆதிநாதர் நமக்கு கிடைப்பான்னு சுவாமி கிடைச்சு நம்ம பழத்தை அப்படியே வாங்கி கொடுத்துருக்காரு சந்தோஷமா அன்னிலேருந்து அந்த கோமாதா நான் போகும்போது என்ன எப்படி பார்க்கணும் ஆச்சரியோட நான் கொடுக்கவே இல்லை அசந்து போனேன் அதுதான் அதுதான் அதனால எந்த ஜாதியில விலங்கினமா இருந்தாலும் அதனாலதான் பகவான் ஜடாயுக்கு மோசப்படுத்த பக்ஷியா இருந்தாலும் அவளும் பாகவத கோஷ்டி அதனாலதான் குருகாய் பிறப்பேனே மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே செண்பகமாய் நிற்கணும் தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேன் எல்லாம் சொல்றாரு குழந்தைகள் எந்த ஜாதியா இருந்தாலும் பகவத் சம்பந்தமுடைய வஸ்து அது நிஜமாவே பாகவதர்கள் தான் படியாய் கிடந்து உன் பவளவாய் காந்தேனி கோவில்னா படி ஏண்டா தொட்டுக்கிறோம் அப்படின்னா எத்தனை பாகவதம் அனுப்பிச்சுட்டு போயிருக்கா எத்தனை தடவை சுவாமி அந்த படியில உட்கார்ந்து இருக்கா நரசிம்மர் அதனால படியாய் கிடந்து அதனால என்ன ஜாதி மனுஷ ஜாதி இல்ல எந்த ஜாதி பசு பக்ஷி ஜாதி எதுவாக இருந்தாலும் கஜேந்திர ஆழ்வார் யானதான் அறிப்பு எவ்வளவு பெரிய போராட்டமா அப்படின்னா அவ்வளவு பெரிய போராட்டமா சுவாமி ஆச்சரியமா பெரியவாசன் பிள்ளை பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்றாள் அந்த ஆணை கருள் கொடுக்கிறான் பின்னாடி பாத்திரம் அவரை சொல்றாரு எப்படா பகவான் அதுக்கேடா அனுகிரகம் பண்ணிட்டாரா முதலிய வெற்றினத்துல அனுகிரகம் இல்லையா இப்ப யானை பக்கத்துல வந்துட்டு அது காலெல்லாம் அப்படி தடவி கொடுக்கிறான் வெடிக்கிற ரொம்ப யானை காலை இவர் தடவி கொடுக்கிறாரு தடவி கொடுத்தோடனே அதுக்கு என்ன சமயத்தோடனே அம்மா என்ன பண்ணாலும் துணி எடுத்து வாயில ஒரு ஊதி அப்படி வைப்பா ஒரு சமாதானம் அந்த மாதிரி சுவாமி தன் பீராமரை எடுத்து வாயில ஊதி யானைக்கு ஒத்தரம் கொடுக்கிறார் இதுதான் அருணம் இது முதலிய வெட்டினா அருள் இல்ல ரொம்ப நாள் ஆச்சா கால் வெடிக்கிறதா சரியா போயிட்டு திருக்கைகளாலே சுவாமி தடவி கொடுக்கிறார் தடவி கொடுத்த கை ஒரு புஷ்பம் வச்சு ஏதாவது வாங்கி காலில் பண்ண சந்தோஷம் உனக்கு இப்ப திருப்தியா அப்படின்றார் நம்ம கூப்பிடுற சுவாமி திருப்தியாகிறா அதிருப்தியாகிறா அப்படின்னு தான் விழிச்சோம் ஆனா இந்த பால் குடுத்த கூட வாங்கி பிடிச்சிருக்கா உனக்கு சரியா இருக்கா தடை வச்சிருக்கானா சமாதானமான்றா அப்படி ஒரு அருள் அனுகிரகம் பண்ணான் அதனால எந்த ஜாத்தியில் இருந்தாலும் அவர்கள் பாகவதர்கள் நான் ஞாபகம் திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கத்திலிருந்து பரவ பரந்து வந்தா கூட யாரோ பரவ பாகவதத்தவர்கள் சேவிச்சிருந்தார். சுகபிரம மகரிஷிக்லி தானே திவ்ய தேசத்தோட சம்பந்தம் இருப்பவர் எவரேனும் நிஜமாக அவரியங்கள் குலதெய்வமே இருக்கணும். திவ்ய தேச சம்பந்தம் கடைச்சுடுத்தனா பெரிய பாக்கியம் நிஜமாவே அத்தனை விசேஷம். அதனால இந்த பாகவத மகிமையை ஆழ்வார் பேசுறா நீதிய சுவாமி சொல்லி பூர்த்தி பண்ணுவார். எனக்கு பாக்கியம் ஆனா அது ஒரு சுகம் என்னெஞ்சி நாள் நோக்கி காமி எல்லாத்துக்கும் ஒரு மங்களா சாசனமும் ஒன்று வேணும். முக்காவாசி மங்களா சாசனம் பெரியவாள்லாம் வந்து அனுகிரகம் பண்றதுன்றது கிடைக்கிற ரொம்ப துர்லபம். அடியேனுக்கு நாதனுடைய வம்சத்தார் வந்து அந்த பண்றாருனா என்ன தரம் செய்தேன் அவ்வளவுதான். நிஜமாவே வாரமாக தலைவினை பச்சரித்து என்னைத்தான் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் போல மாதனம் செய்தன் கொள்ளறிய என்ன பண்ணு தெரியாது. ஆனா சுவாமி அப்படி ஒரு பிரீதி என்ன வேதாந்தங்கள் தெரிஞ்சவன்னா கிடையாது. வேதபால சில மழைக்கு கூட ஒதுங்கினது இல்லை. சம்ஸ்கிருத பண்டிதம்லாம் கிடையாது. குருஜி அம்மா போட்ட பிச்ச பாகவதா கிட்ட இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. பெரிய விஷய ஞானம்லாம் ஒண்ணும் கிடையாது. பெரிய சாஸ்திர ஞானம்லாம் கிடையாது. பக்தி ஞானம் பகவான் தெரியாது இப்ப சொல்லி கொடுத்துருக்கா அதை வச்சு ஓடிட்டு இருக்கு. சுவாமி சென்னையில ஒரு அபிமானம் வந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பத்மநாபன் மேல பத்மநாபன் யார் மேல அபிமானம் வச்சிருக்கோனோ அந்த அபிமானம் வரதராஜன் அபிமானத்தை ஒதுங்கி ரங்கநாதன் திருவடியில வளர்ந்து பத்மநாபன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒருத்தோட அபிமானம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம பாக்கியம் அடி வந்து நிறைய சொல்றதுக்கு இருக்கு. இருந்தாலும் சுவாமி ஒத்துக்க மாட்டார் அதனால இருக்கு.
ஸ்ரீமன்னந்தசுரநாயக பத்மநாபா காருண்யசாகர மனோகர பவ்ய ரூபா ஸ்வாமீ சுசீத சுலபாஸ்ரித பாரிஜாத பூமன் சரண்ய நதவத்சல நாத நௌமி. அமரகோரங்கமாறும் வேதமோர் நான்கும் ஓதி கமர்களில் தலைவராய ஜாதி அந்தனர்களேலும் உமர்களை பழிப்பதாயில் நுடிப்பதோர் அளவிலாங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமானே. அடைய வந்து கிட்டத்தட்ட ஒரு அரண்மைதான் ஆறுது. கொஞ்சம் ஒரு வரி தான் சொல்லியிருக்காரு. தொழுமே கொடுமே கொள்மே என்று நின்றதும் மோக்க ஒரு வரி தான் ஆயிருக்கு. ஆனா அந்த வரியில அத்தனை மகாத்மியம் இருக்கு. இத்தனை சிரேஷ்டமா பகவதாக யாரும் சொன்னது கிடையாது. அது சொன்னது பெருமாள் தான். பெருமாளுடைய வசனத்தை தான் ஒரு அனுவாதம் பண்ற. பெருமாள் சொன்னதுதான் ஆழ்வார் இப்ப சொல்லிட்டு பெருமாளே சட்ட பூஜ்யா யசாஹியகம் அப்படின்னு முடிச்சிருந்த தஸ்மே தேயம் தத்தோ கிராக்கியம் சட்ட பூஜ்யா யசாஹியகம் அப்படின்னு அவனுக்கு கொடுக்கணும். அவனுக்கு சேர்ந்து வாங்கிக்கணும். சட்ட பூஜ்யா அவனை சேவிக்கணும். யசாஹியகம் என்னோட முக்கம். அப்போ ஆச்சரியமான ஒரு ரீதியில அந்த பாகவத பிரதிபத்தி அப்படிங்கறது ஒண்ணு இருந்தாதான் பக்தி சிறக்கும். இல்லாட்டா பக்தி சிறக்காது. பக்தி ஒண்ணும் கிடையாது. பகவத் பக்தி ரொம்ப சிரேஷ்டமா இருக்க முடியும். மத் பக்தஜன வாத்சல்யம் அப்படிங்கிறார். ஒரு வைஷ்ணவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா முதல்ல இதுதான் ஆரம்பம். மத் பக்தஜன வாத்சல்யம் நல்ல வைஷ்ணவனா நல்ல பாகவதனா அப்படின்னா ஒரு எட்டு பதினஞ்சு கேட்டிருக்கு அது இருக்கா பாத்துக்கோங்க. நல்ல வைஷ்ணவம் இருக்கும். அதுல ஒண்ணுதான் பக்தஜன வாத்சல்யம். பக்தர்கள் கிட்ட வாத்சல்யம் இருக்கும். நான் அவர் தோஷம் பண்ணா கூட தெரியக்கூடாது. அவர் ரொம்ப ரொம்ப வேண்டியவாளா இருக்கணும். அதுதான் தொழுவின் நீர். அவளை தொழக்கூடிய அளவு வாத்சல்யம் இருக்கணும். பக்தஜன வாத்சல்யம் அபிஜெக்ட் சொல்ற பூஜாயான் அனுமோதனம். பெருமாளுடைய பூஜை எங்கேயாவது நல்ல காரியம் நடக்குதுன்னா அனுமோதனம் பண்ணணும். அது இருக்கணும். சரி அப்படியா ரொம்ப சந்தோஷம் இவன் என்ன பெருசா செஞ்சுட்டான் அப்படின்னு யாராவது ஒன்று செஞ்சாருனா ஆமா இன்னும் நாலு வருஷமா செஞ்சிருக்கான் அப்படின்னு நிந்த பண்ணணும்னு தோணும். ஆனா நல்ல காரியம் நடக்கிறது எங்க இருந்தாலும் அனுமோதனம் பண்ணணும். மமார்த்தே டம்பவர்த்தியம். பெருமாள் கிட்ட பக்தி பண்றதுல ஒரு டம்பம் இருக்கக்கூடாது. நான் தான் பக்தன் அப்படின்னு ஒரு டம்பம் இருக்கக்கூடாது. பக்ததா சிரவணே பக்தி. கதைகள்லாம் கேட்கறதுல ஒரு பக்தி ஒன்று இருக்கும். அது கேட்கறதுல ஆனந்தமா கேட்கணும். ஆசையோடு கேட்கணும். யார் சொன்னாலும் கேட்கணும், இங்கிலே சொல்லினும் இன்பம் பயக்குமே, எப்படி சொன்னாலும் கேட்கணும். இதெல்லாம் ஒரு இது, சில பேர் வர அவர் எப்படி சொல்றாரு பாக்கலாம் இருக்கிறாங்க, அவர் இன்னும் வந்திருக்காரு புதுசா ஊர்ல இருந்து அவர் எப்படி சொல்றாரு பாக்கலாம் அப்படின்னு. இது உண்மை இல்லையே, எப்படி சொன்னாலும் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல பசி, நாலு நாளா சாப்பிடல, நல்ல பசியா இருக்கு, அவங்கிட்ட போய் அவன் எதை போட்டா அவன் சாப்பிடுவான், ரொட்டி கொடுத்தாலும் சரி இட்லி கொடுத்தாலும் சரி இது கொடுத்தாலும் சரி உப்பு இல்லாமல் சரி இல்லாட்டாலும் சரி இதே மாறி முழுங்குவோம். எப்படி கொடுக்குறேன்னு அது அது பிரச்சனை திருச்சி. அது மாதிரி பகவானுடைய கதையில கேட்கறதுல அத்தனை ஒரு பசி இருந்ததுன்னா எப்படி சொன்னா பிடிக்கும், சந்தோஷம் அவர்கிட்ட இல்ல கேட்கறவர்கிட்டதான். எப்படி கதை சொன்னாலும் இவனுக்கு கட்டாயம் பிடிக்கும், நமக்கு அது பசி இருந்தா பிடிக்கும். பசி இல்லாம மதப்பு இருந்ததுன்னா கொழுப்பு இருந்ததுன்னா அப்பதான் அப்படி சொல்ல சொல்லும். நீனே இதை போடுற பழையது போட்டா வாங்க மாட்டேங்க இந்த காலத்து மிச்ச காலத்து பழையது எனக்கு நீங்களே வச்சுக்கோங்க வாங்க மாட்டேங்கிறான், ஏன்னா அவனுக்கு கிடைக்கிறது. ஆனா முன்காலத்துல வாங்கிடுறோம் அவனுக்கு கிடைக்காது, அதனால பழைய தருவா இருந்தா இல்ல பழைய இருந்தா போடுங்கம்மா அப்படின்னு வாங்குவோம். அப்போ ஆழ்வார் சொல்ற அழகா, ஆழ்வாருக்கு அத்தனை ஒரு ஆசையா பெருமாளை சேவிக்கிறதுக்காக அவாவரத்தி ஒன்று அப்படிங்கிற சூழ்ந்த அகண்டான் உயர்ந்த அப்படின்னு. அப்போ ரொம்ப ஆசை பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை சேவிக்கணும், விடாயிங்கிற விடாயினா தாகம், அப்படி ஒரு தாகம், அப்படி ஒரு ஆசை பெருமாளை சேவிச்சு இதுதான் பெருமாளை கிட்ட கூட்டு போகணும். அதான் கடைசி பாட்டு முன்னாடி ஆழ்வார் அழகா சொல்ற திருக்குறள் ஏற்கிறான் பிள்ளை வியாக்கியம் பண்ற, அதுக்கு இந்த பிள்ளான் டெய்லி வந்து இருக்க இதான தெரியல அடியனுக்கு. இன்னைக்கு காஞ்சிபுரத்துல பிள்ளான் சந்தி சம்பரோஷம் நீங்க நடக்கிறது அதுக்காக தான் வந்து இருக்காரு கூட பேசினால அவரை நினைக்கிறோம். ராமானுடைய பெரிய சிஷ்யர் அந்தரக சிஷ்யரா இருந்தவர் பிள்ளான் அழகா சார், அவர் வரியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். திருவாய்மொழியின் வியாக்கியான சாதிச்சிருக்காரு, திருவாய்மொழி இல்லாம பிள்ளான் வியாக்கியானம் மட்டும் படிச்சுனா அதுவும் நல்லா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா போகும். நாலு நாலு வரி தான் இருக்கும், ஒரு பாட்டுக்கு நாலு வரி அது மேல இருக்காரு, சில பாட்டுக்கு ரெண்டு வரி தான் இருக்கும் அப்படியே போகும். உன்னுடைய சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவாயிருந்த நீ அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெரிதாயிருந்த என்னுடைய விழாய். பெருமாளுடைய சங்கல்ப ஞானம் எத்தனை பேருக்கும் அதான் ஆகாசத்தை காட்டிலும் பிரிச்சு பிரகிருதி, அந்த பிரகிருதியை காட்டிலும் பிரித்து எம்பெருமானுடைய சங்கல்ப ஞானம், அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பிரித்து என்னுடைய ஆசைங்கிறான் ஆசையா, அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெரிதாக இருந்து என்னுடைய விடாயந்தாம் தீரும்படி அந்த ஜகதாகாரனானபடியே நீயே நீயானபடியே வந்து சூழ்ந்தாய் என்னுடைய மனோரதமும் முடிபடியே முடிந்த நீங்கிறார் கட்டிப்பாட்டு முடிவு மோட்சத்துக்கு போயிட்டார். அப்பா இப்பதான் என்னுடைய மனோரதம் முடிஞ்சு, அவ்வளோ ஆசை இருக்க 32 வருஷம் ஆசைப்பட்டு இருக்கேன் இப்பதான் முடிஞ்சு அப்படிங்கிற குடிக்க வச்சு நீ அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிற. அந்த மாதிரி அத்தனை ஒரு ஆசை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்ப கதாசிரவணே பக்தி மதத்தே தம்போர்த்தன் எத்தமாம் நோபஜீவதி, பெருமாள் பெயரை சொல்லி சம்பாதிக்க கூடாது அப்படிங்கிற, சம்பாதிக்கிறதுல அவர் பெயரை சொல்லி சம்பாதிக்க கூடாது, பெருமை ஏமாத்தக்கூடாது. அப்போ இந்த மாதிரி சிலதெல்லாம் சொல்ற இன்னொரு சமயம் பார்க்கலாம். அப்போ இப்படி எல்லாம் கூட இருக்கக்கூடிய ஒரு பாகவத லட்சணத்தோட கூட ஒரு பாகவதம் இருந்தா அவனை சேவிச்சா தப்பு கிடையாது அப்படிங்கிற ரீதியில அவர் அருள் செய்யற. பாகவத நிஷ்டைய பேருமே ரொம்ப அழகா ஆழ்வாரு சொன்னார், பாகவத நிஷ்டான பேர் அது அந்த ரொம்ப அழகா இத்தனை நாளி ஆச்சரியமா சொன்னார். பாகவதர்கள் நிறைய பேர் இதில் உள்ளா வந்தார், அவருடைய நாம சொன்னதெல்லாம் நமக்கு கருத்து கனகதாசர், அதுக்கப்புறம் பண்டிகைபுரத்தில் இருக்கக்கூடிய பாகவதர்கள், அப்புறம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், அப்போ எல்லா பாகவதும் ரசிக்கும்படி அழகா இருக்கு. முக்கியமான விஷயம் பாகவதர்கள் கிட்ட பக்தி பண்ண முடியலையே, ஆழ்வார் சொல்ற மாதிரி என்னால இருக்க முடியல. அந்த குலந்தாந்து சாதிகள் நாளிலும் கீழ் இழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகினும் ஒன்னு ஒரு நலம் கூட இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா வளந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிமன்னருக்கு ஆள் என்று உள் கலந்தார் அடியார் தம் அடியார் எம்மடிகளே, அப்படி இருந்தா கூட பெருமாளுடைய திருநாமத்தை வச்சுட்டாதான் பெரியவாள் அப்படிங்க. என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியலையே அப்படின்னா இருக்க முடியலங்கிறது இருக்கட்டும், ஆனா இந்த காட்டுல முக்கியமா வேற ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் அடுத்த பாட்டுல சொல்ற. என்ன கேட்டா என்ன ஆனாலும் சரி பாகவதர்கிட்ட அபசாரப்படக்கூடாது, ரொம்ப முக்கியம் உபசாரம் பண்றது இருக்கட்டும், எத்தனை காரணமா நம்ம அபசாரம் பண்றோம், அபசாரத்தை தவிர்த்துடும். அபசாரம் பண்ணோம்னா கட்டாயம் கழிச்சு சொல்றது சந்தேகமே கிடையாது, பாகவதால் கிட்ட அவதாரங்களை கலந்து கொள்ளும் போது பகவத் ராமானுஜர் மம அனாதிகால பிரவிற்த்த அனந்த அனாதிகாலம் நான் பண்ணிட்டு இருக்கேன், அனந்தமா எல்லை இல்லாத பண்ணிட்டு இருக்கேன், அபசாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அகிருத்தியகரண கிருத்திய அகரண பகவத் அபசார பாகவத அபசார அப்படிங்கிற. அப்ப தேசிய வியாக்கியான உத்தரோத்தரம் பிரதானங்கிற மேல மேல பலம் அதிகங்கிற. பகவத் அபசாரத்தை காட்டில் மோசமானது பாகவத அபசாரம். அவள் கிட்ட அபசாரமே படக்கூடாது. அவளுடைய ஞானத்தை வச்சு இவர் ஒன்றும் படிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அவளுடைய வேஷத்தை வச்சு இந்த வேஷம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. மகா அபசாரங்கள் இதெல்லாம் ஞானத்துல போய் என்ன இருக்கு? கடைசி பாட்டு வரப்போ ஞானத்துல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா விண்ணுளாறு வியப்ப வந்து ஆணைக்கு அன்று அருளி என்ன, ஞானம் இல்லாத யானைக்கு தான் அனுகிரகம் கிடைச்சது. ஞானம் இல்ல இவருக்கு, ஆச்சாரம் இல்ல இவருக்கு, அனுஷ்டானம் இல்ல இவருக்கு, ஒண்ணும் தெரியாது இவர் பணக்காரர் இல்ல இவருக்கு, அவ்வளவா சொல்ல தெரியல. எத்தனையோ இதுவே ஒரு திருமண் கோணலா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு தர சொல்ற அவர் திருமண் கோணலா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற. பாகவத அபசாரம்ங்கிறது அல்பம் கூட வரக்கூடாது. அப்படி பாகவத அபசாரம் வந்துட்டா என்னன்னு கேட்டானா, அவர்கள் தாம் புலையர் போலும் அரங்கமான கருளானே. யாராவது ரங்கநாதன் சன்னிதியில வந்து நித்தியம் 365 பெருமாள் சேவிக்கிறவனா இருந்தா கூட ஒரு பாகவதர் பார்த்துட்டு தீச்சின்னு இலக்காரமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரங்கநாதன் சன்னிதியில வந்தானா அவன் புலையன்தான். இத்தனை நாள் வந்ததும் வேஸ்ட்டுதான். அதான் பாகவத அபசாரம், பாகவத அபசாரம் பிரிச்சு வச்சு, பெருமாளையும் இவனையுமே பிரிச்சு வச்சு, ஒழிக்க ஒழியாத உறவை கூட ஒழிச்சு வச்சு. ஏன்னு கேட்டா மத் பக்தோபி நான் வைஷ்ணவ, என் பக்தனா இருந்தா கூட அவன் என்னை சேர்ந்தவன் இல்ல. மத் பக்தோபி என்னுடைய பக்தன், என்கிட்ட பிரீதி பண்றவனா இருந்தாலும் நான் வைஷ்ணவா, நான் என் சம்பந்தப்பட்டவனா நான் நினைக்கலங்க, விஷ்ணு சம்பந்தப்பட்டவனா நான் அவனை நினைக்கல அப்படிங்கிற. பாகவத அபசாரங்கிறது பாகவத உபசாரம் உபக்கிறேன். தேசிகன் அழகா சொல்ற, தேசிகன் வந்து ஒரு புஸ்தகம் ஒன்று சாதிச்சிருக்க, ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் அப்படின்னு பெயர். இத பத்தி அடியன் வந்து வைஷ்ணவாளுடைய வாழும் கலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அழகா புத்தகம் வைஷ்ணவ ஆர்ட் ஆஃப் லிவிங் இருக்கு, நம்மளாம் இப்படி இருக்கணுங்கிற ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பெரிய புத்தகம் அது, சின்ன புத்தகம் கிடையாது. காலக்ஷேபம் தான் சொல்லணும்னு வச்சிருக்கா, ஏன்னா ரகசியம் அப்படிங்கறபடினால அது ரகசியமா தான் சொல்லணும் அப்படின்னு வச்சிருக்க. வாழும் கலை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் சாதிக்கிற நமக்கு ஏன் பாகவத அபசாரம் பண்றோம், நம்ம பாகவத அபசாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டு காரணம், ஒண்ணு அர்த்தம், ரெண்டாவது காமம். அத்தனை பைசா, இங்க போனா இவரோட சண்டை அவர் கூட சண்டை வரத்துக்கு காரணம் எல்லாம் என்ன கேட்டா பாதி பைசாவா இருக்கும். ரெண்டாவது காமம்னா ஆசைன்னா என்ன கேட்டா நான் தான் பெரியவன் அப்படின்னு. அவர் என்ன பெரியவர், நான் தான் பெரியவன். யாரோ ஒருத்தர் வந்து தான் பெரியவன் காமிச்சுட்டு அவர் இவனுக்கு கொடுக்காரு, நான் தான் பெரியவன் அப்படின்னு இவருக்கு எப்படியாவது காமிச்சுக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு இது கிடையாது, அது கிடையாது, நூனு கிடையாது, இந்த ரெண்டு தவிர வேற கிடையாது. ஒண்ணு அர்த்தம், அர்த்த காம வழியாக வரும் பாகவத அபசாரங்கள், அர்த்தத்தினாலேயோ காமத்தினாலேயோ வரக்கூடிய பாகவத அபசாரங்கள் இதை தவிர்க்கணும் அப்படிங்கிற. தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா, அர்த்தம்னா பைசா தானே. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பைசா என்னன்னா, அவருக்கு தாசனா நீ இருந்தா அதுதான் பெரிய பைசா, அது காட்டுல பெரிய பைசா எதுவுமே இல்லை. காமம்னா போகம் தானே, உனக்கு இது பெரிய போகம் என்னன்னா அவருக்கு சுஷ்டு பண்ணணும், அதுதான் பெரிய போகம். இதுதான் சாஸ்திரம் இருக்கு. எப்ப நீ இது ரெண்டையும் இருந்துட்டியா, அப்போ உங்ககிட்ட அர்த்த காமம் என்ன பண்ணாலும் வராது. அப்ப இந்த உபாதிகளை வச்சு அர்த்தத்தினாலையும் இருக்கும் நாள் வர சுவாமி நஞ்சியர் அவளை செய்தாராம். அதனால என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னா, இங்கே இருக்கிற இரு மூன்று நாள்கள் இனிமே நாம இருக்கக்கூடிய 2-3 நாள் பாகவத அபசாரம் பண்ண முடியும் போதும். அர்த்த காலம் இருக்கிறது நிறைய நாள் கிடையாது, இல்ல வருஷ காலம் தசரத மாதிரி 60,000 வருஷம் அது இருக்கக்கூடாது. இருக்க போறது ஒரு 4-5 நாள், இந்த 4-5 நாள் பாகவத அபசாரம் படாம இருக்க போறோம். இதுதான் வைஷ்ணவனுடைய ஒரு ரகசியம், ஜீவனத்துல ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, இது முதல் சங்கல்பம். இதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டாவது மூணாவது எல்லாம் நிறைய இருக்கட்டும். முதல் சங்கல்பம் பாகவதர்கள் தான் எனக்கு பரம உத்தேசம், பாகவதர்கள் தான் எனக்கு. அதனால அவர்கள் கிட்ட எந்த விதமான அபசாரம் வரணும், வந்தாலும் பெருமாள் கூட கட்டாயம் முகம் கொடுக்க மாட்டாங்க, ஒதுக்கி தெளிவாங்கிற அவர்கள் தான் புலையர் போலும் அப்படின்னு விட்டாரு. ஏன்னா பெருசா நிறைய பிள்ளை, அமரவோர் அங்கமாறும் வேதமோர் 4 மோதி, 4 வேதம் படிச்சிருக்காரு, 4 வேதத்துக்கு 6 அங்கம் இருக்கு, 6 அங்கமும் படிச்சிருக்கேன். இவர் அதெல்லாம் படிச்சிருக்காரு, அதெல்லாம் படிச்சிருக்காரு, அதெல்லாம் படிச்சிருக்கா அப்படின்னா படிச்சும் பிரயோஜனம் இல்லைங்கிற ராகுலா என்ன கேட்டா, அவருக்கு தாசனா இருக்கியா அது பாத்துக்கோங்க. சமர்களில் தலைவராய ஜாதி அந்தனர்களேனும், பெரிய அந்தனர்களா இருந்தா கூட நுமர்களை பழிப்பதாகில் நம்முடைய அடியார்களை பழிச்சானா நொடிப்பதோ அந்த க்ஷணம் தான் ஆரம்பிச்சான், அந்த க்ஷணத்திலிருந்து அவன் புலைய. அதுக்கப்புறம் இல்ல, இந்த யாகங்கள் எல்லாம் பழம் கொடுக்கறதா இருந்தா கட்சியில தான் கொடுக்கும், புண்ணியகர்மா பழம் கொடுக்கறதா இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும், பாபகர்மா பழம் கொடுக்கறதா இருந்தா லேட் ஆகும், பாகவத அபசாரம் அப்பவே கொடுக்கும். நொடிப்பதோ ஒரு அளவில் அந்த க்ஷணமே இந்த கருத்மான் இருந்தார், கருத்மான் தலைவன் ராமாயணம் சொல்வார், அழகாக தான் சொல்றது ரொம்ப அழகான விஷயம், கதைனா விஷயம் ராமாயணம் எல்லாமே விஷயம் தானே. சுக்ரீவன் சுக்ரீவன் பெருமாளும் ரொம்ப நெருக்கம் ரொம்ப அதிகம், பெருமாள் தன்னுடைய சகாவா சுக்ரீவன் நினைச்சிட்டு இருக்காரு. சுக்ரீவனை வந்து மகாராஜர் அப்படின்னு சொல்ற வழக்கம் சம்பிரதாயத்துல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும், லக்ஷ்மண பெருமாளுக்கு இளைய பெருமாள் அப்படின்னு பெயர், இவருக்கு ராமனுக்கு பெருமாள்னு பெயர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள்னு பெயர், சுக்ரீவனுக்கு இளைய பெருமாள் அப்படின்னு பெயர், இவருக்கு தான் பரதாழ்வான் சத்ருபிராழ்வான் பெயர், ஆஞ்சநேயருக்கு திருவடியின் பெயர், இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர் அழகா இருக்கு. ராமனை எப்ப சொல்லிச்சு சரி வியாக்கியானத்துல எங்க வேணா எடுத்து பாருங்க பெருமாள் தான் சொல்லுவான், இல்ல சக்கரவர்த்தி திருமணம்வான் பெருமாள் சொல்லுவான், கிருஷ்ணனை எப்ப சொன்னாலும் சரி கண்ணன் தான் சொல்லுவான், பெருமாள் வாயிலே வராது நம்ம கண்ணன் தான், கண்ணன் சொன்னான்னா அங்க பெருமாள் காடையேற போனார், பெருமாள் அப்ப தண்டகாரண்யம் எழுந்திருந்த அளவிலே கண்ணன்னா விருந்தாவத்தர் மாடு வைக்க போனார் வெளியே வரும், இது அழகான பரிபாஷை எல்லாம் நிறைய. சுக்ரீவன் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப கைகோத்து பெருமாளோட கூட சக்கியம் வச்சிருந்து பிரதிஜாதஞ்ச ராமேன ததா வாலிவதம் பிரதி, ஒரு பிரதிஜை பண்ணிட்ட பெருமாள், நீ போய் வாலியோட யுத்தம் பண்ணு நான் வாலிய ஒழிச்சுடுறேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெருமாள் அழிச்சுன்னு போறான், நான் அந்த இடத்துக்கு கூட்டுனு போறேன்னு சொல்லிட்டு சுக்ரன் அழிச்சுனா கூட லக்ஷ்மண பெருமாளும் கூட போற, கூடவே அவளை ஒரு இடத்துல பேசி நாங்க யுத்தம் நடக்கிற இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரி நீ போய் யுத்தம் பண்ணு, அப்போ நீங்க நீ கவலையப்பட வேண்டாம் பிரதிஜாதஞ்ச நான் பிரதிஜை பண்ணிருக்கேன், யார் வேணா பிரதிஜ ராமன் பிரதிஜை பண்ணிருக்கேன் வாலிவதம் வாலியை நான் கொண்டுறேன் கவலையப்பட வேண்டாம் போய் இவன் கூட்டான் வாலியை யுத்தத்துக்கு கூட்டான், இந்த வாலி வந்தாலும் யுத்தம் நடந்து எல்லாரும் தெரியும் வாலி எனக்கு பலிஷ்டன் ரொம்ப இவனை காட்டணும் போனா சக்கையாடி வாங்கி வருவோம் தெரியும் சுக்ரீவனுக்கு, பெருமாள் இருக்கார்ன்ற ஒரு தைரியம், அவர் கட்டாயம் வாலியை ஒழிச்சுடுவார் அப்படின்னு தைரியம், யுத்தம் ஆரம்பிச்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காப்பணி ஆச்சு. வால்மீகி அழகா சொல்ற சுக்ரீவன் என்ன பண்றான்னா பின்னாடி பின்னாடி பார்த்துட்டு இருக்கான், இன்னும் வரக்காண்ட அதுக்கிறேன் நிறைய நேரம் வருவாரா இல்ல மறந்துட்டு அடிப்பாங்க ஒண்ணு காணுமே காணுமே சக்கைய போட்டு அடிச்சுட்டு வாழ் நினைச்சுட்டா போயிட்டு வர படவா திரும்பி வந்தாலும் குறைச்சிடும் ஜாக்கிரத உடம்பு முழுக்க அடி அண்ணாமலும் அடி மொத்த அடியும் வாங்கிதான் திரும்பி விட்டான். நேர பெருமாள் கிட்ட வந்தான், அழகா ஒரே ஒரு கேள்வி கேக்குறான், ராமா நான் உங்ககிட்ட என்ன அபச்சாரம் நான் என்ன தப்பு பண்ண நான் பாட்டுக்கு ரிஷ்ய முகத்துல உட்காந்துருந்தேன் வாலி வராத இடம் என்னை கூட்டி இங்க வர வச்சு வாலி கிட்ட இத்தனை அடி வாங்க வச்சு உங்ககிட்ட நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு வாலிக்கு எழுதிருக்க எழுதிருக்க விஷயம் தான் சொல்றேன் கடந்து கேட்கறான். பெருமாள் சொன்னார், இல்லப்பா என்ன தப்பா நினைக்காத, வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னு தெரியல, உங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தெரியல எனக்கு, நான் பாட்டுக்கு அஸ்திர பிரயோகம் பண்ணி வாலி ஜெயிச்சுட்டேன்னா என்ன பண்றது, வாலிய வாலியை கொள்றேன்னு சொல்லிட்டு ஒன்னு கொண்டுட்டேன்னா என்ன பண்றது, எனக்கு வித்தியாசமே தெரியல ரெண்டு பேருக்கும், அதனால நான் பேசாம இருந்துட்டேன் அப்படின்னா ஓஹோ அப்படியா அப்படிங்கிற சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் இருக்கட்டும் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்க்கணும், பெருமாளுக்கு வித்தியாசம் தெரியலை அப்படின்னு சொன்னா நம்ம யாராவது நம்புவோமா, சுக்ரீவன் வேணா நம்பலாம், சுக்ரீவன் சங்கீத சாசி இது அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் வேணா நம்பலாம் நாம யாராவது நம்புவோமா, எத்தனை பேர் லோகத்துல எத்தனை சிருஷ்டி இருக்கு இங்க எத்தனை முகம் இருக்கு லோகத்துல இந்தியாலேயே 100 கோடிக்கு மேல இருக்கா, ஒருத்தருடைய முகம் மாதிரி 100 கோடி கிடையாது, இது ஒரு சிருஷ்டி ஜென்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு சூத்திரம் பிரம்மசூத்திரம் அதுதான் பாகவதத்துல ஆரம்பம், ஜென்மாதி அஸ்ய யதஹ அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கு, பெருமாள் யாருன்னா லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவர் அதான் முதல் இதுவே, இப்போ அஸ்ய அப்படின்னா இதுக்குன்னு அர்த்தம், இதுக்குன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு அர்த்தம், பகவத் ராமானுஜர் வியாக்கியானம் பண்ற அஸ்ய விவித விசித்திர ரச்சனஸ்ய ஒன்னு மாதிரி ஒரு நீதியே எத்தனை விதிதமா எத்தனை விசித்திரமான ஒரு ரத்தன் இருக்கக்கூடிய இந்த பிரபு, அதாவது ராமானுஜருக்கு என்ன கேட்டா இந்த ஜெகத்தை சிருஷ்டிச்சார்னு பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லி இவர் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றதுல மாத்திரம் அவருக்கு திருப்தி இல்ல, இப்படிப்பட்ட சிருஷ்டி பட்டிருக்காரு பாரு அப்படின்னு எடுத்து காமிக்கிற அஸ்ய விவித விசித்திர ஜனசிய அப்படின்னு ஆரம்பிச்சு பிரிச்ச போறோம் இன்னும் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த கஷேத்ரஜ விசிரஸ் ஜெகதான ஆரம்பிச்சு போயிட்டு பெரிய விஷயம் அது, ஏன்னா அனுபவிக்கிறார் அவ அந்த மாதிரி லோகத்துல இத்தனை விதமா ஒரு முகம், ஒருத்தருடைய கைரேகை மாதிரி இன்னொருத்தர் கைரேகை கிடையாதுங்கிறா, ஒருத்தருக்கு கால்ரேகை மாதிரி இன்னொருத்தருக்கு கால்ரேகை கிடையாதுங்கிறா, என்னென்னமோ இருக்கு, இதெல்லாம் எப்படி பெருமாள் சிருஷ்டிக்கிறார், எத்தனை முகம் இருக்கு, இத்தனை பேர் சிருஷ்டிச்சு வச்சவர் வாலி கிட்ட சுக்ரீவன் கிட்ட போய் உனக்கும் வாலிக்கும் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அது சொன்னா நாம நம்ப மாட்டோம், யாருமே நம்ப மாட்டோம், அது தப்பு இருக்கு, அப்ப அதுல ஒரு ரகசியம் இருக்கு, அப்போ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன், பெருமாள் சொன்னார் நீ போய் மறுபடியும் யுத்தம் பண்ணு அப்படின்னா கைவிட்டான். இல்ல இப்ப வித்தியாசம் தெரியும்படி நான் ஒண்ணு பண்றேன், ஒரு மாலை உனக்கு கொடுக்கறேன், அந்த மாலையை நீ போட்டுக்கோ, போட்டுன்னு போய் நீ யுத்தம் பண்ணு, உன்ன நான் அடிக்க மாட்டேன், மாலையை அடிச்சுடுற அப்படின்ட்டு பிரதிஜை பண்றேன். சரி அப்படியானா சரி அப்படின்னா ஒரு கஜ புஷ்பம்னு புஷ்பம் இருக்கு, காட்டு புஷ்பம், அந்த புஷ்பத்தை எடுத்து மாலை, அந்த மாலையை எடுத்த லக்ஷ்மணன் கிட்ட கொடுத்த, நீ போடு சுக்ரீவனுக்கு அப்படின்னா, உடனே சுக்ரீவர் லக்ஷ்மணன் கிட்ட இப்படி தலையை குனிங்க, உடனே லக்ஷ்மணன் சுக்ரீவனை போட்ட, அவனை அனுப்பிட்ட, காப்பாற்றி விட்டுட்டார். அதுக்கப்புறம் என்ன கேட்டா, இந்த சுக்ரீவன் என்ன பண்றக்க லக்ஷ்மணன் கண்டுக்கிறதே கிடையாது, பெருமாள் கிட்டதான் எல்லாமே, லக்ஷ்மணன் பேசுறதே கிடையாது, எதுவானாலும் விசாரிக்கிறதா ராமன் கிட்ட. ஏன்னா நாங்க நேற்று சொன்னேன், ஒரே ராஜா, நானும் ராஜா அவரும் ராஜா, எனக்கு கூட இருக்கிறவர் ஆஞ்சநேயர், உங்களுக்கு கூட இருக்கிறவர் லக்ஷ்மணன், கூட இருந்தவர் தானே அவர், பாடி கார்டு தானே அவர், ராஜா இவர் தானே, பெருமாளோட தான் கை கொடுக்கிறார், பெருமாளோட தான் பேசலாம், லக்ஷ்மணன் கிட்ட ஒரு வார்த்தை தப்பித்தவர் கூட அடியேங்கிறது பண்ணதே இல்லை, பெருமாள் பார்த்துட்டே இருக்கார், பேசாம இருந்துருக்கார், கடைசியில ஒரு பேசணும், பேசுறதுக்காக உட்காரணும், பக்கத்துல ஒரு மரக்கிளை ஒண்ணு இருந்து, அந்த மரக்கிளையை எடுத்து ஒடிச்சு அதை ராமனுக்கு ஆசம் போட்டு இதுல உட்காந்துருவோம் அப்படின்னா சுக்ரீவன், இன்னொரு கிளை, அந்த கிளையில இவர் உட்காந்துட்டார், பக்கத்துல லக்ஷ்மணன் நிக்கிறார், அப்புறம் ஆஞ்சநேயர் போய் விடுவிடும் ஒரு கிளையை எடுத்து வச்சு நீங்க உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண பெருமாளுக்கு உட்கார இடம் கொடுத்த கூட லக்ஷ்மண பெருமாள் உட்காந்துக்கிறார். ஒரு பாகவதாவுடைய பெருமை தெரியல, ஒரு பாகவதால அவமதிக்கிறார், அப்போ இவருக்கு கொஞ்சம் வேணும் பெருமாள் என்ன பண்ணிட்டார், அவர் கண்டுக்கவேலையே, அடி வாங்குற வரைக்கும் பேசாமையே இருந்துட்டேன், கொஞ்சம் கூட கண்டுக்கவேல, அதுக்கப்புறம் அவளை கைவிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த பாகவதருடைய அனுகிரகத்தையே கொடுக்குற, அவள்கிட்ட மாலையை கொடுத்து நீ போடு அப்படின்னா, இவர் கை கூப்பி தலை குனிய அந்த லக்ஷ்மண் மாலை போட, அவளப்பாடு சுக்ரீவன் சொல்ல, அந்த சுக்ரீவனுக்கு லக்ஷ்மண பெருமாளே இப்போ ஒரு மாலையை போட, அந்த பாகவதைய அனுகிரகத்தை வாங்கிட்டு போன அப்புறம் அதுக்கப்புறம் அவனை காப்பாத்தி கொடுக்குற,
அதான்
திருமாலை, திருமாலை திருமால் கொடுத்த மாலை அப்படின்னா, அப்ப இதை காட்டிலும் பிரத்யட்சமான நிதர்சனம் என்ன வேணும், பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் சுக்ரீவன், அவரையே பெருமாள் அடி வாங்க வச்சுட்டாரு அப்படின்னா, நம்ம கதியெல்லாம் என்ன கதியாகும், அதனால இதோ கதியா ரெண்டாவது அப்படின்னு சொல்லிடுறேன். கருத்மான் சரித்திரம் ஒண்ணு ரசித்திருத்தாரத்துல அவரே சொல்லியிருக்கேன், தேசிகனே சொல்லியிருக்கேன், சாண்டிலி விற்த்தாந்தங்களிலே கண்டுகொள்வது அப்படின்னு, சாண்டிலின்னு ஒரு தபஸ் பண்ற ஒருத்தர் இருந்தார், பரத்மான் பறந்துன்னு போயிட்டே இருக்க, அவர் ஒரு சமயம் விசிரமம் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த இடத்துல வந்து விசிரமம் எடுத்துட்டார், அங்க சாண்டிலி தபஸ் பண்ணிட்டு இருக்கா, ஒரு ஸ்திரீ ஒருத்தி, அவ பகவான குறிச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கான், பெருமாள் சீவன் நாராயணனை குறிச்சு, அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது அவ பரம பாகவதை அப்படிங்கறது தெரியுது, காட்டுல நட்டனடும் இடம், அந்த இடம் அப்படி ஒரு இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, ஒத்துக்குமே தெரியாது, பரத்மானுக்கு மட்டும்தான் தெரியும், அவர் ஆகாசத்தை பறக்கிற அப்படின்னால அங்கேருந்து பாத்துருக்காரு, பேர்டு பேர்டு வியூல பாத்துருக்காரு, பாத்துட்டு இங்க வந்துட்டார், இவருக்கு மாத்திரம் தான் தெரியும், ஒருத்தருக்குமே தெரியாது, அப்ப அந்த இடத்துல இருந்து சாண்டில பார்த்தோடனே இவருக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா இவர் இந்த அம்மா ஏன் இங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா, இவர் நல்ல இடத்துல உட்காந்துதான் தபஸ் பண்ணணும், ஒரு அழகான ஒரு இடத்துல போய் ஒரு திவ்ய கஷேத்திர நைவிசார இடத்துல போய் உட்காந்து தபஸ் பண்ணணும், இல்ல இமயமலையில போய் உட்காந்து தபஸ் பண்ணணும், ஒண்ணுமே ஊர் பேர் தெரியாத ஒரு நல்ல திவ்ய கஷேத்திரத்துல, சில கஷேத்திரங்கள்லாம் உட்காந்து பண்ணா 1000 மடங்கு பலம் உண்டு அப்படின்னு கஷேத்திரத்தினுடைய பிரபாவம் உண்டு, திருவனந்தபுரத்துக்கும் உண்டு, அந்த மாதிரி திருவனந்தபுரத்துல சமுத்திரஸ்தானம் பண்ணா வந்து 9 மடங்கு பிரபாவம் அதிகம், பாக்கி இடத்துல பண்றதை காட்டிலும் இந்த இடத்துல பண்ணா 9 மடங்கு பிரபாவம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கு, சத்தியவிரத கஷேத்திரம்னு காஞ்சிபுரம் பேர், அங்க போய் ஏதாவது பண்ணா 1000 மடங்கு பலம் அதிகம், ஏதாவது பண்ணலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, கெட்டது பண்ணாலும் சரி 1000 எது பண்ணாலும் சரி 1000 பலம் அதிகம், சத்தியம் மொத்தமே சொல்லியிருக்க, உண்மையிலே அப்படிதான் சொல்லியிருக்கா, நல்லது எப்படியோ அது மாதிரி தான் கெட்டது, தப்பு பண்றதும் அங்க போய் பண்ணா இதுக்கு பாப்பம் ரொம்ப அதிகம், அப்போ அந்த மாதிரினா இந்த அம்மா வந்து இங்க போய் பண்ணிட்டு இருக்காள், வேற எங்கேயா போய் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச, அடுத்த க்ஷண காலம் அவருடைய சிறகு மொத்தம் உதிர்ந்து, மொத்த சிறகும் உதிர்ந்து போய் அவரால் பறக்க முடியாது போய், அவர் அப்புறம் வந்து சாண்டிகிட்ட போய் அபசார ரக்ஷாபணம் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார், என்னன்னு கேட்டா இந்த மாதிரி நான் நினைச்சேன் அதுவே தப்பா போச்சு, இவர் இருக்கிற இடம் தான் பெரிய கஷேத்திரம், அது புரியல அவருக்கு, எங்க பாகவதர் இருக்காரோ அதுதான் பெரிய கஷேத்திரம், விதுரர் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வந்தார், விதுர தீர்த்த யாத்திராயா மைத்ரேயா ஆத்மனோகத்தில் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு உத்தவரை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மைத்ரேயர் கிட்ட போய் உபதேசங்கள்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்தினாபுரத்துக்கு வர, அப்ப தர்மபுத்திரா வர வரவேற்கிறார் விதுர, வாங்க வச்சுட்டப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அர்க்கியபாத்தியை சமர்ப்பிச்சு போஜனாதியெல்லாம் சமர்ப்பிச்சு எல்லாம் முடிஞ்சப்புறம் அந்த விதுரருக்கு பாதசேவனம் பண்ணி, அப்ப தர்மபுத்திரர் கேட்கிற, நீங்க தீர்த்த யாத்திரை போனங்களே அதெல்லாம் நல்லா நடந்ததா, தீர்த்த யாத்திரை எல்லாம் எந்தெந்த ஊருக்கு நீங்க தீர்த்த யாத்திரை போனோங்கோ எந்தெந்த புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போனோங்கோ அப்படின்னு கேட்கல தர்மபுத்திரர். நாம இருந்தா அப்படி கேட்போம். அவர் தர்மபுத்திரர், அவர் அழகா கேட்கிற விதிர கிட்ட, சித்தப்பா எந்தெந்த ஊரை பாவனம் ஆக்கினேன், எந்தெந்த தீர்த்தத்துக்கு தீர்த்தமாக்கினேன், நீங்க போய் போயிருக்க விதுரர் தானே, இவர் போற அப்படின்னா தான் அது தீர்த்தமா இருக்கு, இவர் இருக்கிற அப்படின்னா அது திவ்ய தேசம் ஆகுது. பெருமாள் கீரகத்தையே தலையில உச்சின்னு கொண்டாடிட்டு இருக்கோம், எல்லா ஊர்லயும் தான் பெருமாள் இருக்க. ஆனா 13 ஆழ்வார்களும் மொத்த ஆச்சாரியர்களும் அங்க நின்றுதான் அந்த இடத்துல உட்காந்து இன்னைக்கும் போன ஆச்சாரியர் நிறைய பேர் கீரகத்தில் பிரத்யட்சமா இருக்கா, பாகத்தால் நிறைய பேர் இருக்கா. நல்லார்கள் வாழும் நள்ளிரங்க நாகனியா அப்படிங்கிறார் ஆண்டார். கீரகத்தில் ரெண்டு பேருமே என்ன, நல்லார்கள் வாழும் நள்ளிரங்க நாகனியா அப்படிங்கிறார். அப்போ தீர்த்தயாத்திரை நீங்க எந்தெந்த ஊருக்கு தீர்த்தயாத்திரை பண்ணங்கோ இல்ல, எங்க நாமத்தை சொல்றோம் இருக்கானோ தது அக்ஷத தபோவனம் அப்படிங்கிற பீச், அதுதான் தபோவனம். தவச ராஜதானி ஸ்திரா ரங்கநாதன் கிட்ட சொல்ற, அதுதான் உன்னுடைய ராஜதானி அப்படிங்கிற. எங்க பாகவதா இருக்காளோ அதுதான் ரங்கநாதனுடைய ராஜதானியா. இங்க அவர் வெறும வந்திருக்காரு தீரகத்திலே தவிர ராஜதானி அதுதான் அவருக்கு. சுகஸ்ய சுகமாஸ்பதம் அதுதான் பாதி வைகுண்ட கல்பம் அப்படிங்கிற, அதுதான் வைகுண்டம். அது தவிர வேற எந்த திவ்ய தேசத்துக்குலாம் பெருமை கிடையாது. அயோக்யேதி ந அத்யாததே சா காஞ்சீதி ந கல்மஷாத் சா அவந்தீதி ந கல்மஷாதவதிதா காஞ்சீதி நோதஞ்சதி தத்தே சா மதுரேதி ந உத்தமதுராம் நான்யாபி மான்யாபுரி. இந்த புரி இந்த இத்தனை ஊருக்கு பெருமை கிடையாதுன்னு யா வைகுண்ட ஏன் நீங்களா சேவிக்கிறதுக்கா, எங்க ஆச்சாரியர்கள்லாம் போய் சேவிச்சு அதனால சேவிக்க பெருமாள் இருக்க சேவிக்கிறேன், ஆச்சாரியெல்லாம் சேவிச்சிருக்கா அதனால நான் சேவிச்சேன். ஆச்சாரியர் இருக்கிற இடம் தான் திவ்யதேசம், தாண்டி நீ இருக்கிற இடம் தான் திவ்யதேசம். நான் தப்பானுச்சுன்னா கருத்மான் இப்படிப்பட்டவர், பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடியவர், சர்வ விதமான கைங்கரியம் பண்ணக்கூடியவர், தாசா சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் கஜரம் திரீமயா அப்படின்னு இருக்கக்கூடியவர். இத்தனை கை தாசனா இருக்கார், சகாவா இருக்கார், வாகனமா இருக்கார், ஆசனமா இருக்கார், விதானமா இருக்கார், துவஜத்துல இருக்கார், சன்னத்தமா இருக்கார். எப்போ கை பேசிட்டு அப்படிப்பட்ட கருத்மாளுக்கே இந்த கதினா, அப்ப நம்ம கதி என்ன பாத்துக்கணும், தப்பித்தவரை கூட பாகவத அபசாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பிரதிஜை எடுத்துக்காம அதுக்காக சொந்தப்படியாவிட நமக்கு சொல்ற. நீங்க எத்தனை படிச்சும் பிரயோஜனம் இல்ல, அமர் ஒவ்வொரு அங்கம் ஆறும் வேதம் ஒரு நான்கும் ஓதி தமர்களின் தலைவராய ஜாதி அந்தனர்களிலும் அப்படின்னு ஏன் சொல்றான்னா, இவாளுக்குதான் இந்த அபச்சாரத்துக்கு பிரசக்தியை நிறைய வந்துருக்கணும். இவாதான் ஏன்னா ஞானத்தினாலே நான் சிரேஷ்டன் அப்படின்னு தோணும். ஒரு புஸ்தகத்துல சிவாஷ்யம் படிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு புது அர்த்தம் தோன்றது, தோணிடுச்சுன்னா ஆஹா இந்த அர்த்தம் நமக்கு தோணிச்சு, திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு அர்த்தம் தோணிச்சுன்னா உடனே சந்தோஷம் மனசு, ஆஹ் இந்த அர்த்தம் நமக்கு தோணிச்சு நமக்கு தோணிச்சு அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கே இந்த அர்த்தம், இந்த அர்த்தம் நமக்கு தோணிச்சே அப்படின்னு தோணிச்சு. அது கூட ரெண்டு வரையும் ஆச்சு, ஒரு விஷயம் புரியல, சரி நின்று இங்க நின்று பெருமா இங்கே நின்றுக்கோ, நான் படிச்சுட்டு அச்சிபாஷம் புரியாது, இந்த அர்த்தம் புரியலையே அப்படின்னு ஆயிடும். ஏன் தோணிச்சு அப்படின்னா, ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தா அந்த அர்த்தம் தோணும். ஏன் தோணலன்னா, அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தை மறந்துட்டு எனக்கு தோணிச்சு நினைக்கிறோம் இல்லையோ, அப்ப அந்த அர்த்தம் மறந்துடும். தலைவராய அந்த ஊர்ல இருக்க பிராமணர்கள் மொத்த பேரும் இவரை போல வைதிகம் யாரும் கிடையாது, இவர போல அனுஷ்டானம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றவர் சேஷ்டவனானி இருந்தா கூட உமர்களை கழிப்பராகில் நீ பாகவத தாசனா இல்லைன்னா அப்ப நொடிப்பது ஓரளவிலாங்கே அவர்கள் தான் புலையப்ப நீ புலையும் தான், அவர்கள் தான் புலையர் போலும் அரங்கமா நகருளானே பெண்ணுலம் சதையினானும் இரவன உன்னை காண்பான் என்னிலா ஊழி ஊழி தவம் செய்தாரு வெள்ளி நிற்பான் விண்ணுளாறு வியப்ப வந்து ஆலைக்கு அன்று அருளை இந்த கண்ணரா உன்னை எந்த கலைகனா கருதுமாறே நல்லா தெரிஞ்சுக்கிறது இந்த மாட்டேன் இது மறந்துட்டா என்ன பண்றது. அப்படிப்பட்ட உத்தமமான பாகவதர்கள் கிட்ட அபசாரப்படாம இருக்கணும், அபசாரப்படாம இருந்துட்டு பகவானுடைய திருவடியை நினைச்சுட்டு இருந்தால் கட்டாயம் மோட்சம் கிடைக்கும். பாகவதர்களுடைய திருவடியே நமக்கு மோட்சத்தை கட்டாயம் சேர்த்துக்கணும். ராமானுஜதாசன் அப்படின்னு சொன்னாலே கூட ராமானுஜான் சரி சரணோஸ்தி குலப்பிரதீபகாங்கிறார். அவன் கூறத்தாழ்வான் காஞ்சிபுரத்தில் அசிங்கிருக்கிறவா முன்னாடி போய் நின்று நீ யாரு வந்திருக்கே அப்படின்னா மகாபாஷ்ய வியாகரணங்கள்லாம் கற்று தெரிஞ்சு ராமானுஜருக்கே மகாபாஷ்யத்தில் சந்தேகம் தான் இவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு கூறத்தாழ்வான் அப்படிங்கிறார். எந்த சந்தேகம் தான் இவரை தான் கேட்கணும். இப்படி மகாஜானியா இருக்க அப்போ அவர்கிட்ட போய் என்ன பெருமாள் கிட்ட போய் நீ யார் வந்திருக்கீங்கன்னா நான் உங்க பக்கத்து ஒரு கூறத்திலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னும் நான் இத்தனை படித்தவன் வந்திருக்கேன் அப்படின்னும் நான் ரொம்ப நாளா உமக்கு தாசனா இருக்கேன் அப்படின்னும் இல்ல உம்முடைய தாசன் கூட சொல்லல ராமானுஜாங்கிரி சரணோஸ்தி குலப்பிரதீபாக ராமானுஜதாசன் வந்திருக்கேன் அப்படின்னா ஏன் அப்படின்னா தேவப்பெருமாவுடைய அனுகிரகத்தை வாங்குறதுக்கு ராமானுஜதாசன் தான் சொல்லணும். வேற எதுவும் சொல்லிட்டு போகக்கூடாது. ஒரே ராமானுஜதாசனா எங்க ராமானுஜதாசனா அப்படின்னு அனுகிரகத்தை கொடுத்துருவேன். வேற எதை சொன்னாலும் வாங்க முடியாது. அந்த மாதிரி பகவத்தாசத்துவத்தை காட்டிலும் உத்தமமா பகவத் தாசதாசன் அப்படிங்கிற ரீதியில பகவத் தாசானுடைய தாசனா இருக்கணும் அப்படின்னு போன பாட்டுல சொன்னேன். இப்போ கடைசி ரெண்டு பாட்டு சாத்து முறை பாட்டு இப்ப முடிக்க போற. அப்போ உன்னை என்றே கலைகா கருதுமாறே எம்பெருமானே உன்னைத்தானே நான் உத்தாரகனா நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நீதான் காப்பாத்தம் உன்னதானே நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஏன் அப்படின்னு கேட்டானா என்னுடாம் சதையினானும் பிறமனும் உன்னை காண்பான் பெருமானே போய் அவர் என்ன கட்டாயம் காப்பாத்துவார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு விசுவாசம் மனசுக்குள்ள என்ன ஆனாலும் பகவான் நம்மளை கட்டாயம் காப்பாத்துவான் என்ன ஆனாலும் கடைசி காலத்துல மோட்சத்துக்கு கூட்டுனு போவான் அப்படின்னா என்ன தைரியத்துல அப்படி நினைச்சிட்டு இருக்க நீ எத்தனை பேர் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் எத்தனை பேர் பகவத் நாம கீர்த்தனங்கள்லாம் மட்டும் வருஷ கணக்குல இருந்துட்டு இருக்கான். அப்ப அவளுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு அனுகிரகம் உனக்கு மாத்திரம் எப்படி கிடைச்சும் அவர் கேள்வி கேட்கிறார். அவர் வஞ்சீகர் கிட்ட கேள்வி கேட்கிறார். அவர் சிஷ்யர் வஞ்சீரா நம்ம பிரியாது இல்ல அவர்கிட்ட சிஷ்யர் கேள்வி கேட்கிறார். இவன் எப்படி கட்டுச்சோறு கட்டின்னு தெரியறாங்க ஊருக்கு போனா மூட்டை கட்டினு தெரியறாங்க அது மாதிரி நான் மோட்சத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த பாகவதம் கட்டுச்சோறு கட்டின்னு தெரியறான். எப்ப பெருமாள் கூட்டுக்கு போறாரோ அவன் சீவி கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு கட்டுச்சோறு கட்டின்னு தெரிஞ்சுட்டு இருக்காரு. எந்த தைரியம் இவளுக்கு ஏன்னா எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்காளே அப்படின்னா எத்தனை பேர் காத்துட்டு இருந்தாலும் நீ வந்து கட்டாயம் எனக்கு அனுகிரகம் பண்ணுவ அந்த தைரியம் ஏன் அப்படின்னு கேட்டா முன்னாடி யானைக்கு போய் அனுகிரகம் பண்ணியே அப்ப எத்தனை பேர் காத்துட்டு இருக்கான் தேவாதி தேவர்கள்லாம் பாத்துட்டு இருக்கா பெருமாள் வேகமா போற காட்சி கொடுக்க போறாரு அடுத்து இவர் அவர் நம்மள காட்டுற சீனியர் அவர் இருக்க அவருக்கு காட்சி கொடுக்க போறா அவரையும் தாண்டி போயிட்டார். நம்மள காட்டுற சீனியர் நூத்தர் இருக்க அவருக்கு காட்சி கொடுப்பாரா அவரையும் தாண்டி போயிட்டார். இப்படி வேகமா போறாரு எங்க போறாரு அப்படின்னு பார்த்தா யானைகிட்ட போயிருக்காரு. பெண்ணுலாம் தடையினானும் பிரமணம் உன்னை காண்பான் பார்த்துட்டு இருந்தவர் யாருன்னா கைலாசத்தில் இருக்க பரமசிவனும் சத்தியலோகத்தில் இருக்க பிரம்மாவும் கூட வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளா. எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தா ஊழி ஊழிதான் தோசை பண்ற பத்தாயிரம்லாம் இல்ல எத்தனை கல்பகாலமா தோசை பண்றது. வெளியில் நிற்ப விண்ணுலார் வியப்பா எல்லாருக்கும் ஆச்சரியம் இவர் எங்க போய் நிக்கிறாருன்னா ஆனைக்கு அன்று ஆனைக்குன்னா இது எத்தனை வருஷ காலம்னா வருஷ காலம் இருக்கட்டும் ஆனைய போல புத்தி குறைவான புத்தியே கிடையாது ஒருவே கிடையாது. பெருமாளுடைய சிருஷ்டியில புத்தி குறைஞ்சது யாருன்னா ஆனைதான் அப்படின்னு தான் நிர்தாரணம் பண்ணியிருக்கான். திருஷ்டிக்கு துர்பல தீயம் ஏன்னு கேட்டான்னா எல்லா ஜந்துக்களுக்குமே தன்னுடைய பலம் என்னங்கிறதுனா தெரியும். எறும்புக்கு கூட தெரியும் தனக்கு என்ன முடியும் தனக்கு என்ன முடியாதுன்னு தெரியும். ஆனா யானைக்கு எத்தனை பலம் இருக்கு அது தெரியாது தனக்கு எவ்வளவு பலம் இருக்கு எல்லா ஜந்துக்கும் அந்த ஒரு தான் நமக்கு கெபாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெரியும். நான் கூட பல் பல் பல்னு குறைக்கும் நம்ம ஓடினா வச்சுக்கோம் உடனே துரத்தும் நம்மகிட்ட தோப்பிடிச்சு நாம பட்டுன்னு புரிஞ்சு கல்ல எடுத்தோம்னா ஓடியே போயிடும். ஏன்னு கேட்டா இவன் கல்ல எடுத்துட்டானா அடுத்து நம்ம காலை பதம் போயிடும் அப்படின்னு ஓடியே போயிடும். அது வரைக்கும் நம்மளுடைய வீக்னஸ் என்ன அதனுடைய இது என்ன பட்டிக்கு நல்லா தெரியும் எறும்புக்கு நல்லா தெரியும் தெரியாத ஜந்துவும் எதுவுமே தெரியும் எல்லாத்துக்கும் தன்னுடைய பலம். சின்ன குழந்தைகள் பாருங்க பாப்பாப்பான்னு தத்துறது அடம் பிடிக்கிறது என்ன கேட்டானா அடம் பிடிச்சாதான் கிடைக்கும் தெரியும் அடம் பிடிச்சாதான் வாங்க முடியல வாங்க முடியாது இப்படியானா அடம் பிடிச்சி எப்படியாதான் வாங்கிக்கணும் பலானாம் ரோதனம் பலம் அப்படின்னா குழந்தைகளுக்கு ரோதம் தான் பெரிய பலம். இதுக்கு அழுது அழுது அடம் பிடிச்சு உடனே இவாள் கூட சண்டை வந்தான் கொடுத்து தொலையணும் ஏன் இப்படி வெறும் அடம் போட்டிட்டு இருக்க இல்ல இல்ல நான் அதெல்லாம் இருக்க முதல்ல அது கொடுத்து தொலை வேற வழி இல்ல இந்த மாதிரி கடைசியில் அது வாங்கிடும். என்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் அதனுடைய பலம் ஆனா யானைக்கு தெரியவே தெரியாதான் சின்னதா ஒரு குச்சியை காட்டு யானை நினைச்சிருக்கான் உலக சின்னதா ஒரு குச்சி ஒன்று விட்டுருக்கான் யானை நினைச்சா இவன் என்ன முறை மரத்தை பிடிங்கி போடும் யானை ஆனா அந்த குச்சியை படான படானனும் தீரன் அது வாங்க உட்காந்து காதல் படான படான படானனும் அது உட்காரும், உடனே அது மேல ஏறிவேன், தம் மேல ஏறதுக்கு தாலே குடிஞ்சு குடிச்சு உடனே அது காலே ஏறி வச்சு இப்ப மேல ஏறி உட்காந்து ஒரு சின்ன அம்புசத்தை ஒண்ணு காமிச்சு அதை போய் மிரட்டிண்டு அது கடைசியில பிச்சை எடுக்கும், அது பிச்சை எடுத்து அது 1 ரூபா கொடுப்பா, இன்னும் அந்த 1 ரூபாய் இவங்கிட்டே கொடுத்துரும், ஒண்ணுமே இல்ல அந்த 1 ரூபாய் இவங்கிட்ட. ஆனா கேரளத்து யானையில கொஞ்சம் நல்ல கெட்டிக்காரன் நினைக்கிறேன், டெய்லி நியூஸ் பேப்பர் வந்துருக்கு, ஒரு 3 பேரா அடிக்க விடுறது கிடையாது, ஸ்ரீரங்கத்து யானை தான்
ஐயோ பாவம்
பொறுத்து முங்கி பெருமாள் கொஞ்சம் ஞானத்தை கொடுத்துட்டா போரும்போது இந்த கஜேந்திர வம்சமாச்சு. அப்போ ஒண்ணுமே புத்தி இல்லாத ஒரு யானை, விண்ணுளாறு வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை இந்த கண்ணரா உன்னை எந்த. அப்ப அதை நினைச்சு பார்த்தேன், எப்ப நீ ஆனைக்கு அன்று அருள் செய்தமையால் அப்படின்னு சொல்ற மாதிரி, எப்ப யானைக்கு நீ அனுகிரகம் பண்ணிட்டியோ, இத்தனை பேர் இருக்கி எல்லாரும் உபேட்ச பண்ணிட்டு யானைக்கு அனுகிரகம் பண்ணிட்டியோ, அப்ப நீ கட்டாயம் எனக்கும் அனுகிரகம் பண்ண. நானும் புத்தி கேட்டான், ஒண்ணுமே இல்லாதவன் தானே, நிஷ்கிஞ்சனம் தானே, ஒரு அதர்ம நிஷ்டோஸ்தி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனா அனன்ய கதிஹி சரண்யா பாதமூலம் சரணம் பிரபத்தே அப்படின்னு இருக்கிறவன் தானே, எனக்கும் ஒண்ணு ஞானம் கிடையாது, அப்ப நானும் யானை மாதிரி தான் எனக்கும் நல்லவன். திருஷ்டேபி துர்பலதியம் தமனேபி திருஷ்டம் ஸ்நாத்வாபி தூளிரதிகம் பஜனேபி பீமம் பத்வா கிருகான விஷசைலபதேர்தயே மாம் த்வத்வாரணம் எனக்கும் சக்தி கொடுத்திருக்க, ஆனா அதை வச்சு உஜீவிக்க போக தெரியாது எனக்கு, அந்த ஞானம் ஞானம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு பகவான் நாமாவை சொல்லி நான் புத்தகங்களை பார்த்து பகவத் தத்துவங்களை எல்லாம் புரிஞ்சு தப்ப சொன்னா இல்லையோ, அது எனக்கு தெரியாது. திருஷ்டே பேர் யான மாதிரி தான் உட்காந்துருக்கோம். துர்பலதியம் தமனேபி திருஷ்டம் போட்டு அங்குசத்தால அடிக்கிறானே தவிர அது ஒரு கம்பீரமா தான் இருக்கும். ஆனா அவன் அங்குசத்தால அடிச்சுருக்கானே தவிர இப்படி பார்ப்போம் பார்ப்போம், இப்படி தெருவில் நடந்து போச்சோட பார்த்தா ஆனந்தமா இருக்கும். யானை தெருவில் நடந்து போறது இல்லை, யானை நடந்து போனா எல்லாரும் ஓடி விடுவான், அதை பாக்குறதுக்கா மொத்த பேர் என்ன அழகா இருக்கு என்ன அழகா இருக்கு மொத்த பேர் அதை பாக்குறதுக்கா ஓடி விடுவான். இது நானும் பாத்துருக்கேன், இது யாருமே பாக்கறது இதுதான் பாப்போம் போயிட்டு இருக்கான், நீ என்னடா இதை பாக்குறது, அதுக்குன்னு ஒரு திருப்தி ஜமலே பிதிருத்தம் காவையில குளிச்சுட்டு பிரத்யக்ஷமா மண் எடுத்து போட்டு போட்டு நாமளும் பெருமாள் கிட்டே பெருமாள் திருவடி கீழே நன்னா குடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விஷயத்துல ஈடுபடும் பெருமாள் நேரம் அப்படியே நேரம் வந்து ஆத்துக்கு வந்து உடனே ஆத்துக்கு வந்து முதல் காரியம் ரிமோட்டை கையில் எடுத்து தீ கோயிலு வந்த உடனே முதல் காரியம் அப்படின்னா இங்க என்ன நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப யானை காட்டு மோசடி ஆத்மாபி தூளி ரசிகம் பஜனேபி தீமம் பத்வா கிருகான நானும் யானை மாதிரிதான். இப்ப என்ன பண்ணணும் கேட்டா பத்வா கிருகான என்ன பிடிச்சி வச்சுக்கோ, நீ யானை பார்க்கணும் இருந்துக்கோ, விஷசைல பதே ஜயேமம் ஸ்வத்வாரணம் அழகான வார்த்தை ஸ்வத்வாரணம், உன்னுடைய யானை உன் கோயில் யானையா என்ன வச்சுக்கோ, வெளி யானையா வச்சுறாரு, காட்டுல இருக்க யானையா வச்சுறாரு, கோயில் யானையா வச்சுக்கோ, ஸ்வயம் அனுகிரக என்னையும் கட்டி போடும் அனுகிரக சிங்கல அனுகிரகம் அப்படின்னு ஒரு சங்கிலினாலும் கட்டி, நான் எங்கேயும் வெளியில போகக்கூடாது இங்க இருந்து போகக்கூடாது உங்ககிட்டயே இருக்கணும், அதனால உன்னுடைய தயா உன்னுடைய அனுகிரகம் உன்னுடைய கருணை அப்படிங்கிற சங்கிலினால எனக்கு கட்டுப்பட்டு கட்டி போட்டு வை நன்னா, அங்க போய் டிவி இதெல்லாம் பார்க்க கூடாது, அந்த மாதிரி நீ அனுகிரகம் பண்ணு எனக்கு கட்டி போட்டு வை அப்படிங்கிற, யானைக்கு அனுகிரகம் பண்ணா மாதிரி எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிற ஆழ்வார்கள் எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதுக்கே சொன்னாரு இந்த யானை வருத்தாந்தத்தை மீறி போக முடியாது யாராலையும், அதான் இப்ப 2 வாட்டி சொல்றாரு முன்னாடியே ஒருத்தர் சொல்லி சொல்லி சொல்றது புரியாது, இப்ப மறுபடியும் ஏன் சொல்றாரு அப்படின்னா அது யானைக்கு சொன்னார், இப்ப தன்னை சொல்லிக்கிறது போல இருக்கு நம்மளுக்கெல்லாம் சேர் சொல்றாரு. அதனால யானைக்கு நீ அனுகிரகம் பண்ணபடினால விண்ணுளாறு வியப்ப வந்து பரமேஸ்வரன் பரமசிவன் ஞான சர்வஜன் பேர் அவரு, அவர் சர்வஜன், நான் அவரு கூட அனுகிரகம் பண்ணல, யானைக்கு மோட்சம் கொடுத்துருக்க, பிரம்மா சத்தியலோகத்துல இருக்க அவருக்கும் அனுகிரகம் பண்ணல, ஆனா யானைக்கு மோட்சம் கொடுத்துருக்க, முதலைக்கு மோட்சம் கொடுத்துருக்க, ஏய் இவாளுக்கெல்லாம் கூட இவாளுக்கு மோட்சம் வேணும்னு கேட்கறவாதான், எத்தனையோ ரிஷிகள்லாம் இருக்கா அவளும் மோட்சம் வேணும்னு கேட்கறவாள்தான், ஆனா கொடுக்கல, ஏன்னா அவள்லாம் எப்படி மோட்சத்துக்கு வரணும் அந்த வழி அவளுக்கு தெரியும், அவ பார்த்துட்டு எப்போ அவரால் போட்டோம் அவள அதிகாரிகள் அந்தந்த அதிகாரத்தில் இருக்கிறா விஸ்வாச்சாரியாக விதி ஜீவ முகாக அதிகாரோபருத்தாக மன்யே மாதா ஜடைவசுதே வத்சலா மாதிரிசே ஸ்வம். நாலு குழந்தை அம்மாவுக்கு, மூத்த குழந்தை பாரியில இருக்கு, ரெண்டாவது குழந்தை இங்க வேலையில இருக்கு இந்த இடத்துல, மூணாவது குழந்தை படிச்சுருக்கு, நாலாவது குழந்தை கை குழந்தைன்னு வச்சுப்போம், இப்படி குழந்தை கேட்காதோ வச்சுப்போம். என்ன நாலு குழந்தை ஒரு அம்மாவுக்கு, இந்த நாலாவது குழந்தைக்கு என்ன நாலு குழந்தை, ஒன்று கை குழந்தை, ஒன்று நாலு வயசு, இன்னொன்று எட்டு வயசு, இன்னொன்று பத்து வயசுன்னு வச்சுப்போம். இந்த கை குழந்தை நாலாவது குழந்தை இருக்கோ, இந்த கை குழந்தைக்கு நல்லா குளிப்பாட்டி வச்சு, இது அழறதுக்கு முன்னாடி ஓடி வந்து இதுக்கு பால் கொடுத்து, இது உடம்புல ஏதாவது கொஞ்சமாவது அழுக்கு இருந்தா உடனே போய் அந்த அழுக்கெல்லாம் தொடச்சு விட்டு, இதுக்கு ஜான்சன் பேபி பவுடர் எல்லாம் பார்த்து, ஏன்னா உங்கள் குழந்தைக்கு சாதாரண பவுடரா அதனால நல்ல பவுடர் பார்த்து அது அடர்த்து அது கொசு கழிச்சுட்டு போறோம் அப்படிங்கறதுக்காக அதுக்கு தேவையானதெல்லாம் அதுக்கு அழகான ட்ரெஸ் எல்லாம் அழக்கூடாது, அதுக்கு எந்த வித கஷ்டமும் கூட அம்மா தவலை எங்க வச்சிருக்க அப்படிங்கிறது, இல்ல அங்கதான் வச்சிருக்க எடுத்துக்கோட போட அம்மா இட்லி எங்கம்மா அப்படின்னா, அது அங்கதான வச்சிருக்கேன் சொல்லணும்மா எடுத்துட்டு போயேன் அப்படிங்க பெரிய குழந்தை கோபிச்சுங்க. ஆனா இந்த குழந்தைக்கு பாஞ்சு பாஞ்சு ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து, ஐயோ கொசு வச்சிருப்பதே, ஐயோ எறும்பு வச்சிருப்பதே குழந்தைக்கு, ஐயோ இது காத்து இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அடத்துக்கு முன்னாடி ஓடி வந்து எடுத்துக்கிற யாரும் அறமோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, என்ன காரணம், அதுவும் குழந்தை தானே, இதுவும் குழந்தை தானே, அதுவும் ஒரு குழந்தை தானே. ஏன்னா அந்த குழந்தை தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும், இந்த குழந்தைக்கு தன்னைத்தானே பாதுகாத்துக்க தெரியாது, நம்மளை விட்டா வேற கதி கிடையாது. அதனால அம்மா இந்த குழந்தைக்கு தானே ஓடி வந்து செய்யறா, மகனே 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 ஓடி வந்து செய்யற, அது நீயே எடுத்துக்கோடா தவறா, நீயே எடுத்துக்கோ இல்லையா, நீயே எடுத்துக்கோடு இல்ல போற வேண்டிய சாப்பிட்டுன்னு போ, உயிரை வாங்காத அப்படின்னு. ஆனா இந்த குழந்தைக்கு மாத்திரம் இப்படி எல்லாம் கிடைக்கிறது, இது அழக்கூட வேண்டாமே, இந்த குழந்தைக்கு மொத்தம் எப்படி கிடைக்கிறது, அந்த மாதிரி மன்னே மாதா நானும் அந்த மாதிரி குழந்தைதான் தேசியம். உன்னுடைய கை குழந்தையா அதை வச்சுக்கோ, எனக்கு ஒண்ணு தெரியாது, என்னதானே காப்பாத்துக்கு சக்தி கிடையாது, ஞானம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஜடைவசுதே வத்சலா மாதிரி தேஸ்வம் அதெல்லாம் நினைச்சு எனக்கு அனுகிரம் பண்ணு. ஏன்னா அவளுக்குலாம் விண்ணுலா வியப்ப வந்து தேவாதி தேவர்கள்னா திருமா ஏன் விட்டுட்டாருன்னா, அதெல்லாம் பெரிய குழந்தைகள், அதெல்லாம் பெரிய குழந்தைகள்லாம் தன்னைத்தானே பார்த்துக்கும், எப்படியாது எப்படி வரணுங்கிறது அதுக்கு தெரியும். அவளுடைய அதிகாரம் இருக்கும், அதிகாரம்னா அவளுக்குன்னு சில காரியங்கள் கொடுத்துருக்க, அந்த காரியங்களை அவள் செஞ்சு முடிச்சு கழிச்சு அவள் போயிட்டான். அவளை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்மளை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டாம், ஏன்னா பெருமாள் கவலைப்பட்டுவர். அதனால விண்ணுளார் வியப்ப வந்து ஆணைக்கு அன்று அருளை இல்லை, அதனால ஆணைக்கு அனுகிரகம் பண்ணதை பார்த்த உடனே நாமளும் ஒரு குழந்தை மாதிரி, நாமளும் யானை மாதிரி ஆயிட்டோம்னா நமக்கும் கட்டாய பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவார். கண்ணா அந்த விஷயம் கேள்விப்பட்டேன், ஆணைக்கு அருள் செய்து கேள்விப்பட்டேன், வந்துட்டேன் திருவங்கி ஆழ்வார். அந்த மாதிரி வைகு தாமரை வாங்கிய வேடம் முடியும் வண்ணம் ஓர் முதலை பற்றா மற்றது நின்றன் நினைப்ப கொடிய வாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்றுண்டு உளதறிந்து உன் அடியலேனும் வந்து அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே கொண்ட சீற்றம் உண்டு அப்படிங்கிற எனக்கு ஒரு கோபம் இருக்குன்னு உடனே சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணலையோ, கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உளதறிந்து முடியும் வண்ணம் ஒரு முதலை பற்ற முதலை காலை பிடிச்சுதான் மற்றது நினைப்ப முதலை வந்து காலை பிடிச்சுக்கோங்க, உடனே தன் காலம் தான் நினைக்கணும், ஆனா பெருமாவளித்தருடைய நினைச்சுதான் இதே ஐயோ எங்கால பிடிச்சிருப்பது எங்கால பிடிச்சா கால் போச்சே கால் போச்சே கால் போச்சேன்னு காலதான் நினைக்கணும். ஆனா முடியும் வண்ணம் ஓர் முதலை பற்ற மற்றது நின்றதன் நினைப்ப தன் கால் பிடிச்சது கூட அந்த வழி கூட தெரியல எங்கிருமான மற்றது நின்றதன் நினைப்ப கொடிய வாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட எத்தனை கோபம் இருக்கு திருட்டார் எத்தனை கோபம் திருமாள் அந்த முதலை மேல செம்புலால் உண்டுவாடும் முதலை மேல் கீறி வந்தார் அப்படிங்கிறாரு. முதல் மேல கோபத்தினால் வேடி வந்து முதலே சக்கராயுதத்தை அதுக்கு பிரயோகம் பண்ணி ஒரு சக்கராயுதத்துக்கு போய் எதுக்கு முதலைக்காக பிரயோகம் பண்ணணும்னா அதெல்லாம் அத்தனை வேகம் சக்கராயுதம் இதுக்கு இதுதான் ரொம்ப சிரேஷ்டமான ஆயுதத்தை ஒண்ணும் இல்லாத பிரயோகம் பண்ணிருக்கேன். இதே காக்கா சொன்ன கொண்டதுக்கு புள்ள போட்டுருக்காங்க எப்படிப்பட்ட அசுரண்டா, இந்திரனுடைய பிள்ளைனாலே அசுரண்டாலும் குத்திருவே குத்திருவே உடனே புள்ள. ஆனா முதலை கிட்ட சக்கராயுதம் என்னன்னா காக்காசுரன் எங்கிட்ட அபிசாரம் பார்த்தான் பாகவதா காரணம் பிடிச்சிருக்கு. அதனால அத்தனை ஆசை பாகவதா கிட்ட ரொம்ப ஆசை, அந்த ஆசையெல்லாம் இவர்கிட்ட எத்தனை ஆசை இருக்கோ அத்தனை ஆசையும் இவருடைய விரோதிகள் கிட்ட அப்படியே போகணும். லோகத்திலே அப்படிதானே குழந்தைகிட்ட ஏதாவது பண்ணிட்டாங்க அத்தனை இந்த கஜேந்திரன் கிட்ட எத்தனை ஆசையோ அத்தனை சீத்திரம் இந்த முதலை கிட்ட கொண்ட சீத்திரம்ங்கிறார் அழுவா கொண்ட சீத்திரம்னா ஏற்றுக்கொண்ட சீத்திரம் பெருமானுக்கு கோபம் கிடையாது ஆனா கோபத்தை வரவேச்சுங்க பாகவதர்கள் கிட்ட ஏதா பண்ணா கோபத்தை வரவேச்சுங்க அவர் குரோதம் ஆகார எது தீவிரம்னு ஒரு ராமாயணம் கோபத்தை வரவேச்சுங்க கோபத்திய வசம் வேயுவான்னு ஒரு கோபத்தை வசப்பட்டுட்டான் அவர் இத குரோதா அப்படிங்கிற பெருமாள் சாம்பிரதம் லோகே அப்படின்னா கோபத்தை ஜெயிச்சவர் அடுத்தவரை என்ன சொல்ற கோபிச்சிருந்தாங்க கோபத்தை ஜெயிச்சவர் ஏன் கோபிச்சுக்கிறார் அப்படின்னா அவர் கோபத்தை ஜெயிச்சவர் ஆனா அவர் பாகவதா கிட்ட அபிஷேகப்பட்டா கோபிச்சிருக்க அப்ப அவர் வசம் கிடையாது அந்த மாதிரி நீ அடியனேனும் வந்து அடியனை அடைந்தேன் அனுப்பி திருவரங்க தம்மான் இனிமே கஜேந்திர விற்த்தாந்தம் தான் ரொம்ப சிரேஷ்டமான விற்த்தாந்தம் அதுதான் எல்லாருமே கேட்கணும் அதுதான் நம்மளுடைய விற்த்தாந்தம் நாம அவசியம் கேட்க வேண்டிய விற்த்தாந்தம் சின்ன குழந்தைகளுக்கு கூட ஆணை கதை தான் முதல்ல சொல்லுவாள் சின்ன குழந்தைகள் ஆணை கதையை கேட்ட ரொம்ப நாள் குழந்தைகள்லாம் குழந்தைகளுக்கு முதல் முதல்ல இந்த கதை தான் சொல்லுவாள் பாமன புராணத்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கு அவர் கேட்கிற பிரகலாதன் எந்த கதையை கேட்டாங்க ஏன்னு கேட்டாங்க எல்லாரும் பிரகலாதன் கதையை தான் எல்லாரும் கேட்டுருவாங்க ஒருத்தருக்கு தந்தை பிரகலாதன் எந்த கதையை கேட்டாரு அப்படின்னா கஜேந்திரன் கதையை கேட்டாங்க அவருக்கு விசுவாசம் ஒருபடி ஒரு கதை கேட்கணும் அது கஜேந்திர கதையெல்லாம் பிரகலாதன் கேட்டாராம் இன்னைக்கும் குழந்தைகளுக்கு முதல்ல இந்த கதையெல்லாம் சொல்லுவான் சின்ன குழந்தைகள் அந்த கதையை சொல்றதுக்கு கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும் எத்தனை பெரிய உபன்யாசம் பண்றா பண்ணா கூட அந்த ஆனை முதல்ல வந்து பிடிச்சிருக்கு ஆனை வந்து ஆதி மூலமேனு கத்திட்டு அப்படின்னு ரொம்ப மழை சொல்லாலே ரொம்ப அழகா சொல்லு என்ன கத்திட்டு அப்படின்னு சொல்ல குழந்தைகளுக்கு பழக்குவா என்ன கத்திட்டு ஆதி மூலமேனு கத்திட்டு ஓடி நாராயணன் நம்மள காப்பாற்றத்துக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அவன் கூட்டா ஓடி வருவான் இந்த மாதிரி சொல்ற கதை எதுவுமே இருக்கும் எந்த கதையுமே இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதை விஷயம் எல்லாம் கூட நிச்சயம் ஏதாவது தெரிஞ்சுக்கான் இந்த கதையை தான் அவன் தான் பண்ணி இந்த காலத்துல சிரேஷ்டமான கதை எதுவுமே கிடைக்கும் எத்தனை தினாலும் கிடைக்காது அவர் கிருஷ்ணபிரமி சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார் அவர் சொல்ற வியாச வசிஷ்ட பராசர முதலாளி மகர்ஷிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து விஷ்ணு புராணம் பாகவத புராணம் இதெல்லாம் சேர்ந்து இந்த இத்தனை கிரந்தங்கள் எழுதி அவா செய்து சத்தியம் சத்தியம் பரணாச்சின்னு சொல்லி அவா பண்ற தத்துவ நிர்தாரணத்தை ஒரு யானை சுலபமா பண்ணிட்டு ஆதி மூலம் ஒரு கணத்துல பண்ணிட்டு அப்படின்னா இத்தனை பேர் இருக்கு ஒரு ஆணை வந்து ஒரு கணத்துல பண்ணி முடிச்சுட்டாரு அது மூலமே கூட்டா அவர் ஓடி வந்தார் குழந்தைகளுக்கு எத்தனை விஷயம் சின்ன வயசுல குழந்தைகளுக்கு இது ஒரு பாடம் அதுக்கு ஒரு கொஞ்சம் வயசான மறுபடியும் கேட்கணும் ஏன் கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தப்பும் புரியும் சின்ன வயசுல கதை புரியும் ஆஹா அவன் தான் ஆதிமூர்த்தி போல இருக்கு அவன் தான் தேவாதி தேவன் போல இருக்கு அப்படின்னு தத்துவம் எல்லாம் புரியும் இன்னும் கொஞ்சம் பைசாயி வயசாயிடுச்சுன்னா அப்பவும் இந்த கதையை நிறைய கேட்கணும் ஏன்னு கேட்டா அன்னைக்கு யானை ஆதி மூலமே கட்டிட்டேன் நம்மளும் கட்ட மாட்டோமா நமக்கும் பெருமாள் ஓடி வரமாட்டானா அப்படிங்கறதுக்காக அதுவும் கேட்கணும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இந்த ஆதி இந்த ஆன விற்த்தாந்தத்துல விஜயந்திர விற்த்தாந்தத்து கட்சி பாட்டு பலஸ்ருதி பாட்டு பலஸ்ருதியில இந்த இதுவரைக்கும் திருமாலையை அனுசந்தானம் பண்ணுவாருக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லுவார் ஆனா இவர் பலன் அழகா சொல்றாரு வலவெழும் தவளமான மதுரை மாநகரன் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துளவர் கொண்டாய தொல் தீர் தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிராஜ் இனியவாரே இதை அனுசந்தானம் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும் அப்படிதான் எல்லாமே சொல்லுவோம் மாநில நன்மக்களை பெற்று மகிழ்வர் ஆயிரத்தில் இப்பத்தும் இப்பத்தி ஆறு அரசுந்தாமல் அவளுக்கு இந்த படம் இவளுக்கு இந்த படம் ஆனா இவர் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல எம்பிராஜ்க்கு இனி அவரு பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு அப்போ பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும்னா எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்குதான் முன்னாடி பாகவத சேஷத்தோம் எல்லாம் சொல்லியிருக்கிற அழியும் அப்ப பெருமாளுக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்ப இதை சொன்னான்னா பெருமாளுக்கும் உங்களை பிடிக்கும் பாட்டை திருமாலையை சொல்லிட்டு போனான்னா அப்போ அந்தமில் புகழ் அனந்த புறநகர் ஆதிதன்னை பழந்தல தொழில் குருகூர் மாறன் சொல் ஆயிரத்துள் ஐந்தினோடு ஐந்தும் வல்லார் அனைவர் போய் அமருலகில் பயன்படி மடந்தையர்தம் வேய் மறு தோழினையே அப்படின்னு ஆழ்வார் பழச்சிருக்கு அனந்த புறநகர் பத்து பாட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன பலன் அப்படின்னு இந்த பாட்டுல இருக்கு ஐந்தினோட ஐந்தும் வல்லார் அஞ்சஞ்சு பாட்டு பத்து பாட்டு அனைவர் போய் அமருலகில் திருவிழுந்தவர்கள் பயன்படி மடந்தையர் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான திருத்தோழிகளோடு கூட அழகா இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவருடைய வேய் மறு தோழினையே அவளுடைய தோல் அது மூங்கில் மாதிரி அழகா இருக்கும், அதை அனைவர் ஆலிங்கனம் அளிப்பவர்கள் அப்படின்னு சீதை லோகத்துல போய் ஆச்சரியமான அந்த பகவான் பக்தைகளா இருக்கக்கூடிய நித்திய தூரிகளா இருக்கக்கூடிய ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்கான், அவள்லாம் உங்களை ஆலிங்கனம் அளிப்பார் அப்படின்னா அவன் அனைவர் போய் அவருடைய என்ன என்ன திருவனந்தபுரம் பத்து மட்டும் இதுவா பிரயோஜனம் அனைவர் போய் அமருடைய இதுவா பிரயோஜனம் அப்படின்னா ஆழ்வார் அமருடையும் அழகா போட்டிருக்காரு நித்திய சூரியன் அவன் என்ன பண்ணுவாளா இங்கிருந்து நம்ம நேர சீவி கொண்டோம் இந்த பத்து பாட்டு சொல்றோம் இல்லையோ பத்து பாட்டு சொன்னா சீவி பண்ணி போயிடுறோம் சீவை கொண்டது நிறைய பேர் சமாதானம் பண்ணிருக்கான் ஏதா சாமதா என்ன ஆஸ்தே அப்படின்னு நிறைய பேர் சமாதானம் கோஷ்டி கோஷ்டியா பண்ணிட்டு இருக்கான் இன்னும் இவனும் இங்கிருந்து அங்க போறான்னா போன உடனே வாங்கோ வாங்கோ அப்படிங்கிறான் எல்லாரும் சாதனம் பண்றான் இந்த பூலோகத்துக்கு போறவனுக்கு இங்க இருந்து போறவனுக்கு வைகுந்தன் தமறு எமறு எமலிடம் புகுதென்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே வைகுந்தம் தமர் எமர்ந்துறான் அவனா எங்கெல்லாம் பெருமான ஜெயித்து தான் நீங்க வந்துக்கோங்கோ அப்ப எமர்னா எங்களுக்கு சுவாமிகள் நீங்க தான் அவ வந்து ஜெயிக்கிறவா சீதிமன்றத்துல இருக்கவா கீழ் வந்து ஜெயித்து வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூட்டுட்டு போய் வைகுந்தம் தமர் எமர் எமரிடம் புகுத உள்ள வாங்கோ உள்ள வாங்கன்னு வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் எல்லாரும் ஆச்சரியப்படுறான் ஒருத்தர் கூட வந்துட்டு வந்துட்டாரு வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறான் அப்பா பார்த்து கேக்குற கை கூப்பி சுவாமி எந்த திவ்ய தேசத்திலேருந்து வரணும் நீங்க எங்கேருந்து வரணும் அப்படின்னு கேக்குற அப்படியே திருவனந்தபுரத்திலேருந்து வர அப்படின்னா திருவனந்தபுரமா அப்படின்னா ஆமா அண்ணா அப்ப அந்த பட்டு பாட்டு பாடுங்கள யாரு சாமகானம் எல்லாரும் சாமகானத்துல இருந்துருக்கோம் திருவனந்தபுரத்தே வந்திருக்க இப்போ கெடுவிடலாம் இதெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சு பத்து பாட்டு அந்த பத்து பாட்டு பாடுதலே அப்படின்னா உடனே இவர் ஆரம்பிச்சு பத்து பாட்டு பாடுற பாடி முடிச்ச உடனே அனைவர் எல்லாரும் சந்தோஷத்தை கட்டிக்கிறாங்க என்ன அழகா பாடுற என்ன அழகா பாடுற அனைவர் பக்தியோடு கூட ஆனந்தத்தோடு கூட அங்க இருக்கிற மொத்த பேரும் ஸ்திரீகள் நினைக்கிறான் மொத்த பேருமே ஸ்திரீகள் தான் அங்க எல்லாமே ஸ்திரீகள் தான் அந்த இடத்துல அவன் மொத்த பேரும் ஆலயம் நினைக்கிறாங்க திருவனந்தபுரத்தையே வந்து என்ன அழகா பாடுறான் அவர் கெடுவிடராய் எல்லாம் ரொம்ப நல்லா பாடுற அப்படின்னு சந்தோஷப்படுவாளா இந்த மொத்த பாட்டை பாடினா அங்க இருக்கிறவா சந்தோஷப்பட்டு ஆலயங்களை மன்னிப்பாளா அப்படிங்கிற அதனால உத்தமமான பலன் என்ன கேட்டா எம்பெருமானுக்கு பிடிக்கும் பாகவதனுக்கு பிடிக்கும் அதுதான் உத்தமமான பலன் அதை நாம சொல்லிடுவானா அவளுக்கு பிடிச்சவாரு சாதாரணமான பலன் பாக்கியெல்லாம் அது அவன் மூலமா வரணும் அங்கிருந்தோம் இளையப்பன் கவிதை ஏதும் எம்பிராவாரே பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆழ்வார் சொல்ற இளையப்பன் கவிதை ஏதோ சாதாரணமான கவிதைடா தொல்காப்பியம் நன்னூல்லாம் எடுத்து பார்த்து இந்த என்ன இலக்கணங்கள்லாம் இருக்கு இல்ல சில பாட்டெல்லாம் மகா புறநானூறு பாட்டெல்லாம் புரியாது அந்த மாதிரி புரியாத மாதிரி இருக்கா அப்படி கிடையாது ஏதோ சாதாரணமா கூறிலே காணி இல்லை உறவு மற்ற உறவு இல்லை அப்படின்னா ஒருத்தர் ஒரு நம்ம கடை தான் போட இருக்கு ஏன்னா அவருக்கு ஒண்ணும் இல்ல உடனே இல்லாம உட்காந்துருக்கோம் நம்ம கடை மாதிரி இருக்காது நம்மளா அப்படி நினைச்சுக்க முடியாது உட்காருக்கு தமிழ் ஏதாவது கஷ்டமா இருக்கா அப்படின்னு இல்ல இல்ல நம்ம மாதிரி திருப்பியும் பார்த்தா நம்ம பாட்டெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா உள்ள நிலையில் உள்ள அவள் உருவம் இவ்வுருவுகள் உள நல நிலை அவள் உருவம் இவ்வுருவுகள் உள்ள நில இள நில இவைகளும் உடவையில் உள நிறு தகமையோடு ஒளிவிலன் பறந்தே அப்படின்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிருக்க அந்த மாதிரி கஷ்டமா இருக்கா ஒன்றும் இல்ல பெரிய அளவுல தமிழ்னு பார்த்தா இருக்காதா இருக்கலாம் இல்ல பெரிய அளவுல இதுல அர்த்த விசேஷங்கள் இருக்காதா இருக்கலாம் எம்பிதான் இனியவாறே பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுடைய விஷயமா இருக்கிறபடினால யாரு நம்மளுடைய வார்த்தையெல்லாம் கூட பெருமாள் கேட்டுன்னு இருக்கான் நம்மளையும் பேச வச்சு கேட்டு இருக்கான்னு பிடிக்கும் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகள் இருக்க சொன்னாலும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மழலை சொல் இருந்தா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் குழல் இனிது யார் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் ஒரு அம்மாவை கூட்டு லோகத்திலே நல்ல மதுரமான பாட்டு எதுன்னா என் குழந்தை பேசுறதா மதுரம் அதுதான் ஆனந்தமா அந்த மாதிரிதான் பெருமாள் நம்ம பார்த்து நினைக்கிறார் மழலியோட பேசுறோம் தப்பு தப்பா தான் பேசுறோம் குழந்தைகள தப்பா தான் பேசுறோம் ரைட்டா பேச ரைட்டா பேசினா அது குழந்தை இல்லை பேசுறது நிறுத்திடுவோம் அம்மா எந்த வரைக்கும் மம்முச்சாப்பரியா மம்முச்சாப்பரியான்னா அம்மாவும் அம்மாவும் குழந்தையா மாறிடுவோம் நீ மம்முச்சாப்பரியா அப்படின்னு அந்த மாதிரிதான் பெருமாள் நினைச்சிருக்க ஒண்ணுமே பேச தெரியாம ஒண்ணுமே பாட தெரியாம இவன் பாட்டுக்கு ஏதோ சத்த பத்து உடனே இருக்கான் இல்லையா அதை பார்த்தா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இளையப்பன்னு தெரியாத பேசுறோம் ஆனா எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் தெரிஞ்சு பேசுறது இல்லை ஆனா பிரம்மா பேசுறதே ஒரு அப்படிதான் நினைக்கிறான் யாரு பத்மநாபன் பிருதுக வியாபார மாகர்ணயன் சேதே பண்ணக சார்வபௌமதயரே ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயா தேசியனுடைய மங்களாசாசம் திருவனந்தபுரத்து மங்களாசம் தேசிய அப்போ நாபி சரோஜசாயி பிருத்துகாங்கிற நாபி சரோஜத்துல இருக்கக்கூடிய குழந்தையுடைய வார்த்தையை கேட்டுருக்கேன். அது நாபி கமலத்தில் இருக்கிற குழந்தையுடைய வார்த்தையை கேட்டுருக்காரு. அது உக்கும் உக்கும் சொல்லிட்டுதான் வேதம் சொல்லிட்டு சித்தம் நாபி சரோஜசாயி. திருமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குழந்தைதான், எல்லாருமே மழை சொல்லுதான், அதுதான் பெருமாள் கேட்டுருக்காரு. அப்ப நாம ஒண்ணு சொன்னா அதையும் கேட்க மாட்டாரா? அதனால இளையபுன் கவிதையேனும் இன்னும் இல்லைன்னா கூட எங்க பெருமாளுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைக்கு மழலை முற்றாத இளம் சொல்லான் உன்னை கூவுகின்றான். கிருஷ்ணனைதான் பார்த்தா யசோதை பிராட்டிக்கும் கொஞ்சம் அந்த மழலை சொல்லுங்கிற ஒரு ஆனந்தம் இருக்கலையோ, அது அம்மாவுக்கு கொடுத்துடும். அதாவது யசோதை பிராட்டிக்கும் அதை கொடுத்துடும் கண்ணு. அவரும் மழலையா பேசிட்டு நாமானி ரூபானி சென்னிமான லோகத்துல எல்லாருக்கும் பேர் வச்சான் தான் வேதத்தை கொடுத்தவங்க. இப்ப என்ன பண்ண யசோதா அம்மா கிட்ட அவ இந்த குழந்தை கொஞ்சம் தவிழ ஆரம்பிக்கல, உடனே அந்த குழந்தை விரும்ப கூட்டு அது அழலாம் அழையல் அடையல் தாலையோ அப்படின்னா அப்படியே அழுகுன்றது. சரி அழுகை நிறுத்தமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து இடுப்புல குழந்தைய வச்சுட்டு மெதுவா போய் போய் நிலா கமிச்சிதோ இருக்குப்பா, நிலா இருக்குப்பா, நிலா நிலா வாவா நில்லா மறு ஓடிவா அப்படி பாட்டு பாடு நிலா வாவா வாவா அப்படியே காமிக்கிறேன். கண்ணா பாரு வாவா கூப்பிடு ஒரு கையை பிடிச்சி விசுச்சு நிலா நிலா வாவானாங்கிறது வாபா வாணா. உடனே ஒரு பத்து பாட்டு பாடுறான் யசோதை. சந்திரா உன கூப்பிடாம பாரு பாப்பா, என் பையன் உன கூப்பிடறான் தன் கூப்பிடம்பா பாப்பா. கண்முகத்து சுத்தி தூங்க தூங்க தவழ்ந்து போய் அப்படின்னு ஆரம்பிச்சு நின்முகம் கண்ணுளவாயில் நீங்கே நோக்கிப்போம் என் திருக்குட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான் தன் திரு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான். அழகியமாயில் அமுத ஊழல் தெளிவுரா மழலை முற்றாத இடம் சொல்ல உன்னை பூகின்ற பெரிய ரொம்ப அழகான வாய் கண்ணனுடைய அவன் கூப்பிடும்போது வாயும் அழகா இருக்கு வார்த்தையும் அழகா. அழகிய வாயில் அமுத ஊழல் தெளிவுரா அப்படி அந்த கூப்பிடும்போது குழந்தைகள் வாயில இருந்து ஒழுங்கும் போது அதுலேருந்து அனுபவிக்கிறது. அழகிய வாயில் அமுத இப்படிலாம் அனுபவிக்கிறதுமா பெரியாளர் அனுபவிக்கிறதுனா சத்தியமா பொம்மராட்சிகளுக்கு கூட தெரியாது, அம்மாவுக்கும் கூட புரியாது, எம்மராஜனாலும் புரியாது, அம்மா கூட. ஒரு பத்து பாட்டு பால் கொடுக்கிற பாட்டு இருக்கு, பத்து பாட்டு எடுத்து பாருங்க. அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கிற பாட்டு பத்து பாட்டு இருக்கு. இது என்னமா சொல்ற மூக்கு உறிஞ்சி நோக்குவீங்க அந்த குழந்தை பால் தட்டில போது திடீர் மூக்கு உரியதான் பெரியவா இருக்க எப்படி தெரியும் அவர் எப்படியா மாறி. அப்ப அழகிய வட்டு நடுவே வளர்க்கின்ற யாரால சொல்ல முடியும் என்னமோ அது தெரியாது. சொட்டன்னு குறிப்பாட்டி விட்டுட்டா குறிப்பாட்டி கண்ணனை குறிப்பாட்டிட்டா பிடிச்சாச்சு தொடச்சு விடணும். தொடச்சு விடுறதுக்காக உள்ள துண்டு எடுக்கணும், சுத்த எடுக்கிறதுக்காக ஓடி வரா. அவன் என்ன பண்றான் அது வரைக்கும் காக்காம அங்கிருந்து கண்ணன் அந்த குளிக்கிற ரூம்ல இருந்து விடுபிடுன்னு ஓடி வரானா. அவன் ஓடி வரைச்சு சுட்டி சுட்டி தவிர சுட்டிட்டு இருக்கான் உன்னுடைய குஞ்சுல இருந்து நேர ஓடி வந்து சுட்டு சுட்டன்னு துளிர்க்க துளிர்க்க என் குட்டன் வந்து என்னை அப்படியே வந்து முதுகு ஓடி வந்து கட்டிட்டு இருக்கான். அவன் உடம்புலாம் ஈரமா இருக்கு. என் குட்டன் வந்து என்னை புறம்புழுவான் என்கிறான் புறம்புழு பின்னாடி வந்து முதுகுல ஓடி வந்து அம்மான்னு ஓடி வந்து அந்த கட்டி அந்த ஈரத்தோடு கூட அந்த குழந்தை ஓடி வந்து கட்டிக்கிறோம். அதை பெரியாவது பாட்டு வாங்க முடியும். அப்போ ஏங்கி ஏங்கி முறையினாயே அப்படிங்கிறாரு. ஏங்கி ஏங்கி முறையினாரு கொஞ்சம் சாப்பிட்டே இருக்கு. திடீர்னு குழந்தைக்கு பட்டுன்னு எடுத்து விட்டாச்சுக்கோ உடனே அழகா இருக்கு. இன்னும் சில குழந்தைகள்லாம் பார்த்தாங்க அது பார்த்து சாப்பிட்டு போய் திடீர்னு உனக்கு எப்படி தெரியும் கேட்காம பிரியாவா சொல்லுங்க தெரிஞ்சுக்கும் ஆவேசம் கணாய் பால் கொடுக்காம இருந்துட்டாரு அப்படின்னு அழுதுட்டு மறுபடியும் வந்துட்டாரு. அந்த மாதிரி தெரியவிடா அனுபவிக்கிறவர் அப்ப தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கிறாங்க, தன்னுடைய சிறு கைகளால் கூப்பிடுறப்பா. இப்ப கண்ணன் வந்து யசோதைக்கு அத்தனை பாவத்தை கொடுக்குறாங்க, ஏன்னா மழலை சொல்லுங்கிறது ஒரு பெரிய ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை தங்கம்மா இழக்க கூடாது அப்படிங்கிறத. விரலை செஞ்சுடை விரலை செஞ்சிருவாயிடை சேர்த்து வெகுளியாய் உரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்றாள், எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்றாள். அதுக்கு கிருஷ்ணன் தேவாதி தேவனாக ஏதாவது ஒரு குறை வச்சிருந்தா பரவாயில்ல, நான் தேவாதி தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பால லீலையில ஒரு லீலையாவது குறைச்சிருக்கா முடியும், ஆனா ஒரு லீலையும் குறைக்கல. விரலை செஞ்சு வாயிடை சேர்த்து யசோதை கிட்ட பேசும்போது விரல வாயில வச்சு வெகுளியாய் நின்று இல்லமா நான் பண்ணலமா, இதுதான் ஒரே விஷயம் தான், விரலை செஞ்சு நான் பண்ணலமா நான் பண்ணலமா நான் பண்ணலமா ரிப்போர்ட் வருது அவள் சொல்றாளே, ஆமா சொல்லுவா பெருமா அவள் தான் மெய் என்று சொல்லுவார் சொல்லையே, மெய் என்று சொல்லுவார் சொல்லையே கருதி தொடுக்குண்டாய் வெண்ணையே பெரியவர நம்பி வரோ தொடுக்குண்டா. நம்ம என்ன பண்ணா அவனுக்கு காது கொடுத்தான், ஒரு வருஷம் ஆச்சு கண்ணனுக்கு காது கொடுத்தான், அதனால ஊர்ல இருக்க மற்ற பெரிய கூட்டான் எல்லாரும் இன்னைக்கு கண்ணனுக்கு காது கொடுத்தப்படுறேன் அப்படின்னு ஆய்ப்பாளர் பெண்டுகள் மற்ற பெரிய வரவேற்றான். ஆய்ப்பாளர் பெண்டில் எல்லாரும் வந்தார் அடைத்தாய் திருத்தி வைத்தேன் எடுத்து வச்சுட்டான், கண்ணனுக்கு காது குத்துற வைக்கும் எல்லாரும் வந்திருக்கோம் ஜெயஜெயன் ஜனகெல்லாம் பாட கண்ணா காது குத்தலான்னு அப்போ ஒரு போக்கு காண்கிறே பாக்கிறோம், இது ஓடுறா அப்படி ஓடுறா அப்படி ஓடுறா அப்படி ஓடுறான் குறைச்சி வாடகண்ணா கொஞ்சம் கேட்டா காது கூந்து போயிடும் அப்புறம் குத்தினா வலிக்கும். இப்பவே வந்துடும் வெய்யவே காது திரிவை இடுவேன் நோகாதே வரிக்காது காது குத்துறண்டா வாட திரிகிறது செய்யும் மெதுவா ஒரு திரிதான் வச்சிருப்பான் அப்புறம் அந்த திரி நடந்துருவான் நீர் ஊசி வெளியே காது திரி அப்படியே மெதுவா அவன் திரி எட்டு வாடகண்ணா வாடகண்ணா திடீர்ன்னு அப்ப கண்ணன் சொல்றானா ஒரு வசனம் பாரு வெகுளியா, ஆமா அடிக்கடி என்ன பண்ண என்னடா நீங்க என்ன பண்ணா மெய்யன்று சொல்லுவாரு சொல்லையே கருதி என் உரலோட கையை பிடித்து உரலோட என்னை காட கட்டி திரை உரலை கட்டி போட்டீங்க அன்னைக்கு ஆயர்பாடியில இது வரைக்கும் ஒருத்தரும் பொய் சொன்னதே கிடையாது, யாருமே பொய் சொன்னது கிடையாது ஆயர்பாடி அவளுக்கு பொய்னா என்னதே தெரியாது, சின்ன வயசுலேயே நானும் பார்த்துட்டு இருக்கேன் யாருமே பொய் சொன்னதே கிடையாது, அவளுக்கு பொய் சொல்லவே தெரியாது பொய்னா என்னன்னே தெரியாது, அவ மெய்தான் சொல்லுவா இந்த ஆயர்பாடியில் பொய்ங்கிறது கிடையாது அப்படின்னா என்னை கண்ண சொல்ல சரி அப்படிவா வழிக்கு அப்ப நான் சொல்ல வேண்டிய அதை மாத்திரம் ஏன் பொய் சொல்றேன் நான் சொல்றது மாத்திரம் பொய் சொல்றேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம், நீ ஆயர்பாடியில பிறந்தவா இல்ல எங்கேயோ பிறந்து இங்க வந்தவனா கத்திப்பாயா வேற எங்கேயோ பிறந்து இங்க வந்திருக்கான்னு நினைக்கிற இங்க பிறந்த அப்படி பொய் சொல்ல மாட்டேன், நீ நந்தகோபாலன் ராஜ்யத்துல இருந்தா பொய் வராது உனக்கு கம்சன் ராஜ்யத்துல பிறந்து நீ எங்கேயோ பிறந்த மேல எனக்கு சந்தேகம் அப்படின்னா நீ என்று சொல்லுவாரு சொல்லையே கருதி அவன் சொல்றதான் கேட்டேன் நான் சொல்றது எங்க கேட்டேன் தொடுப்புண்டா வெண்ணையே என்று கையை பிடித்து எல்லோரும் காண உரலோடே கட்டி திரையே பேசணும் நிறைய பேசணும் அனுப்பினா என் வாயை பிடிச்சி எல்லாருக்கும் காமிச்சு இது பாருங்க கண்ணம் வாய் மண் சாப்பிட பாருங்க கண்ண வாய் பாருங்க மண் சாப்பிட மண் சாப்பிட காட்டுக்கிறான் இல்ல பார்த்தா சத்தலோகம் எல்லாருக்கும் காட்டுங்க ஒன்னு ஒண்ணா கண்ணை எடுத்து சொல்றான் நீ அப்படி பண்ணியே இப்படி பண்ணிய அப்படின்னா அம்மா சொல்ற செய்தன சொல்லி சிரித்து அங்கிருக்கில் சிறிதரா உந்தன் காது சூறும் பழைய கதையெல்லாம் பேசிட்டா உன் காது அதுக்குள்ள சூண்டு போயிடுவா வேண்டாம் அதெல்லாம் பழைய கதையெல்லாம் விட்டுடுவோம் நம்ம உடல் இன்னிலேருந்து நம்ம புதுசா ஒரு காட்டி எடுத்துக்கோம் இதுலேருந்து நீ எதை சொன்னாலும் நான் கேட்கறேன் நீ சொல்றதெல்லாம் சத்தியம் நான் நம்புறேன் பாடகண்ணா ஆமா நீ இப்படிதான் சொல்லுவ நிச்சயம் இப்படிதான் வெளியே இருக்காது அப்படி கண்ணன் போக்கு காமிக்க எது சொல்லு அந்த மழை சொல் மழை உற்றாத இடம் சொல் அதெல்லாம் கேட்கிற பாதிப்பு வெகுளியாய் நின்று உரைக்கும் அவ்வுரை அப்படின்னு நான் போய் சொல்லலம்மா, நான் போய் சொல்லலம்மா, பலராமன் தான் போய் சொல்றான் அப்படின்னு. பலராமன் தான் போய் சொல்றான், நான் மண்ணு சாப்பிட்டுட்டேன், பலராமன் நான் சொல்றானேடா அப்படின்னா. ஆமா, நாளாவே இந்த பலராமன்னா போய் சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு. குழந்தைகள்லாம் ரொம்ப சாமர்த்தியம், எல்லாத்துல ரெண்டு குழந்தைகள், அக்கா ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தை, சின்ன குழந்தை. இதுக்கு எதுவானாலும் சண்டை கொண்டா முதல்ல அம்மா கிட்ட வந்து ரிப்போர்ட், அம்மா அம்மா இப்படி 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 இப்படின்னு ரிப்போர்ட். ஒரு நாள் ரெண்டுக்கும் பெரிய சண்டை வந்து, அக்கா தம்பி என்ன தம்பி என்ன ஓடி வந்து அம்மா 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 என்னடா அப்படின்னா, அக்கா வந்து சொல்ல போறாளே இல்ல பொய் கண்ணனை செஞ்சிருக்கா. கண்ணனுக்கே அது எத்தனை ருசி இருந்தால் அதை தானே அபிநயம் பண்ணி யசோதைக்கு அந்த ரசத்தை கொடுத்துரும். அதனால இளையப்பன் கவிதையே நம்ம சொல்ற எந்த வார்த்தை, நம்ம நாமல் தான் சொல்றோம், என்ன விஷயம் தெரிஞ்சு சொல்றோம், அபிசந்தியோட சொல்றோம். இன்னும் குழந்தைகள் கோவிந்தான்னு சொல்லிட்டு அதுல என்ன வியாக்கரணம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கோவிந்தா கிட்ட எந்த மாதிரி இருந்தாக்கா இருக்கு, என்ன இருக்கா என்ன இருக்கா எதுவுமே வச்சு மலையாளத்தை போட்டு படாத அப்படின்னு சொல்லி. இதுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா? இல்ல சகஸ்ரநாமத்துல இருக்கிற நாம வந்திருக்கேன், ஒன்னாவது கரெக்டா வாயில வருமா? எங்க ஊர்ல ஜெகத் திரக்ஷகன்னு ஒருத்தான், அண்ணா கவனிங்க, அவன் வந்து இது பண்றவன், அவன் பண்ணுவான், அவன் பேசிட்டுப்பான், அதான் பேசிருப்பான். அவன் ஒரு நாள் சொன்னான், சாமி இத்தனை பேர் இருக்காங்க, என் பேரை கரெக்டா யாராவது ஒருத்தரையாவது சொல்லி சொல்லுங்க வாங்கலாம், ஒருத்தருக்கும் வாயில வராது ஜெகத் ரக்ஷகன் பேர், ஒருத்தருக்கும் வாயில வராது அப்படின்னா. சத்தியமான அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு சொல்றோம், ஆனா குழந்தை சொல்றதா பாவிச்சுதான். தேசியம் வேளாண் தேசியம் என்ன சொல்ற, ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிட்டே அப்பா ஏதோ குழந்தை பேசுறதா நினைச்சுன்னு இந்த ஸ்லோகத்தை நீ கேட்டு வேதாந்த தேசியம், நீ குழந்தை சொல்றதா, நான் பேசுறதெல்லாம் இதுவா நினைக்காத, ஏதோ குழந்தை சொல்றதா நினைச்சுக்கோ. முக்தாட்சரை அகிலதாமணி மோதமானா மாதஸ்தனந்தயதியம் மயி வர்த்தயே தாக. நான் சொல்றேன் பண்ண போறேன், ஒரு குழந்தை மயிலிச்சொல் பேசுறதா நினைச்சுக்கோ. அதனால இளையவும் கவிதையை நாம திருமாலி சொன்னா அப்படின்னா ஒரு மயிலிச்சொல் எம்பிரான் செய்யணும், வேற திருமாவில வேற பலன் எதிர்பார்க்க வேண்டாம், இதை நித்தியம் பாருங்க, இது மயிலிச்சொல்லா நினைச்சு எம்பிரமான் சந்தோஷப்படுவான், அந்த சந்தோஷத்திலிருந்து நமக்கு ஒரு அனுகிரகம் உண்மையில பேசலாம். இது கடைசி வரி, ரெண்டு நிமிஷத்தை முதல் வரி சொல்றேன், அதுவும் பலவிடும் தவளமாக முதலைமா நகரந்தன்னு கவளமால் யானை கொன்ற கண்ணனை ஆழ்ந்த மாலை புலவர் தொண்டாயிரம் வச்சு தொந்தரடி பொருட்கள் அப்படின்னு இருக்கு. போன பாட்டுல ஒரு யானை வந்தது, இந்த பாட்டிலே ஒரு யானை இருக்கு, இந்த யானை கண்ணனை கொண்டுட்டான். மதுரைமா நகரத்துல கவளமால் யானை கொன்ற கண்ணன் அப்படின்னா யானையை காப்பாத்தினேன்னு சொன்னார். இப்ப என்ன கண்ணன் அதுக்காக சாமனா நினைச்சிருப்பாரு, யானை கொன்ற கண்ணன் வல்லானை கொன்றானுங்க, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றிக்க வல்லானை மறுபடியும், அதனால வல்லானை பெரிய யானை ரொம்ப அதுக்கு நல்லா மதம் பிடிச்சு வச்சிருக்கு, நிறைய பழக்கப்படுத்தி வச்சிருக்கான். அந்த யானையை முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறான் புகழாயிருக்கும், முன்னாடி கொண்டு போய் நிறுத்த பலவிடும் தவளமான முதலிமா நகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற அனாயாசம் அது, யானை கொன்ற கண்டனை அரங்கம், சின்ன பையன் தான் ஆனா யானை அனாயிரம் கொஞ்சம் இப்படி இப்படி வேடிக்கை எல்லாம் காமிச்சுட்டு இப்படி மட்டும் கொஞ்சம் அடியில போனா மேல போனா அப்படின்னா யானை எப்படி சுத்திட்டு எல்லா பக்கத்துல பசங்க எல்லாம் கைதட்டி சிரிக்கிறது, ஏகப்பட்ட பசங்க முதலை நகரத்து பசங்க வேற இந்த பசங்க வேற. கண்ணனுக்கு கோபம், இந்த யானை ஒண்ணு நடுவில் வந்திருக்கேன் ஆழ்வாருக்கு எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, எம்பெருமானை நாம் அடையறதுக்கு இந்த திருமாலையை சொல்றோம், எம்பெருமானை அனுபவிக்கிறோம். அப்ப எம்பெருமானை அடையறதுக்கு நமக்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்கள் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட பாபங்கள், இந்த பாபங்கள் எல்லாம் பெருசா குனிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. திருமாலையை சொல்லிட்டோம்னா மொத்த பாபத்தையும் ஒழிச்சுடுவான் எம்பெருமான். எப்படி ஒழிப்பான் அப்படின்னா, அன்னைக்கு கண்ண யானையை ஒழிச்சாங்க ஒழிச்சிடுவான், யானை மாதிரி பாப்பத்தை சேர்த்து வச்சிருக்கு உள்ளுக்குள்ள, அது மதம் பிடிச்சு கிடக்குது, எப்ப நம்ம ஒழிக்கலாம் அப்படின்னு காத்துருக்கு. அப்ப கண்ணன் என்ன பண்றான், அந்த யானையை அன்னைக்கு கொள்றதுக்கு காரணமே எதுக்காக அப்படின்னு கேட்டானா, மதுரை மாநகரத்துக்குள்ள தன்னை குடிச்சுருக்கான், ஆத்மதானம் அழிந்துருக்கான் கண்ணன், மதுரைக்கு வந்துட்டுருக்கான், மதுரை இருக்க மதுரையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் லாஜத்தை வாரி இறைக்கிறா, புஷ்பத்தை வாரி இறைக்கிறா, மதுரை இருக்க சின்ன பசங்க எல்லாம் கோஷ்டி போட்டு கண்ணன் பின்னாடி கை கட்டில் பின்னாடியே போயிட்டு இருக்கு, மதுரை இருக்கிற இளம் பெண்கள்லாம் ஆறு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளா இருந்தாலும், ஆஹா கண்ணன் எத்தனை அழகாக்கான், நியூஸ் வர போயிட்டு எல்லாருக்கும் இங்கே பிறந்து வந்தானா அங்க போனானா ராத்திரியோட ராத்திரியா போனானா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதையெல்லாம் பேசிட்டு இருக்கா. இவனும் பாத்துட்டு இருக்கா மதுரையில என்ன எத்தனை வேடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க இருக்கிற பசங்கள் எல்லாம் எத்தனை பின்னாடி வந்துட்டு பாக்குறான், இந்த பெண்கள்லாம் சத்திய பிரத்திய கிருஷ்ணத்திய முகம் அத்தியருடைய கணம் வித யுத்த கிருத ஆயாசன் அவள் எல்லாம் அருகே பாத்துட்டு இருக்க, பக்கத்துல சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து சிறுமீர்கள் செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதான் கண்ணருக்கு இன்னும் உற்சாகம் இல்ல, அவளுக்கு எல்லாம் நிறைய வேடிக்கை காமிச்சுட்டு இருக்க. நடுவுல இந்த யானை வந்து முன்னாடி தடையா வந்து நின்றுதுன்னா என்ன பண்ணுவோம், இத்தனை பேருக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் இருக்கேன், அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப போய் நடுவுல யானை வந்தா அதை ஓய்ச்சிக்கிட்டு தடையா இருந்தாலும் சரி அது முதல்ல ஓய்ச்சிக்கிட்டு. அந்த மாதிரிதான் நம்மளுடைய பாவம் குரு என்ன, பெண்கள் எல்லாம் பாவம் வருகையில ஆச்சரியமா காத்துட்டே இருக்காங்க கண்ணனை பார்க்கணும். நல்லா ரொம்ப நாகரிகம், நாகரிகம் தெரிஞ்சவா இத்தனை அவன் கோபுரத்தில் இருந்துட்டு வந்தா அதுகளுக்காக ஒண்ணும் தெரியாது. இவா ட்ரெஸ் எல்லாம் நாகரிகமா இருக்கு, அவா ட்ரெஸ் எல்லாம் பழைய காலத்து பஞ்சாங்க ட்ரெஸ்ஸா இருக்கு மொத்தமே நாகரிகமா. அதான் வார்த்தையெல்லாம் இதுவா மதுரையில இருக்க பெண்களுடைய வார்த்தையெல்லாம் நாகரிகமா இருக்கு, கோபுரத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் பார்வை எல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கு, மதுரையில இருக்கவெல்லாம் ரொம்ப நாகரிகமா பார்க்கறேன் நாகரிக பார்வை அப்படின்னு எல்லாமே வாழ்க்கை நாகரிகமா இருக்கு. நாகரீக கசாலாபம் மது ஸ்ரோத்ரேன பாத்தியும் விஷபுரான சோறு. அப்போ அவளுக்கெல்லாம் தன்னை கொடுத்துட்டு இருக்கச்சு, நடுவில் யானை வந்தா எப்படி ஒழித்து கட்டினானோ அந்த மாதிரி எம்பெருமான் அந்த திருமாலை சொன்னவர் எடுத்து தன்னை ஆத்மதானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இதுக்கு தடையா மலை மாதிரி பெரிய பாபம் வரும்போது கவலமால் யானை கொண்டு அதை ஒழிச்சுடுவான். கண்ணனை அரங்க மாலை துளவ தொண்டாய தொல்சி தொண்டரடி பொடி சொல் அப்படின்னு மூணு கைங்கரையும் பண்ணக்கூடியவர், துளவ தொண்டாய தொல்சின்னு கைனாலே கொள்கையை பறிச்சு அச்சா பண்ணக்கூடியவர், சொல் அப்படிங்கிறத வாசிக்கை கைங்கரியம் பண்ணக்கூடியவர், தொண்டர் அடிப்படைங்கிறத வாணிக கைங்கரியம் பண்ணக்கூடியவர், இணையவும் கவிதையேயும் அவர் அருள் செய்த வார்த்தை சாதாரணமா இருந்தாலும் எம்பெருமாச்சி எரியவாறு. ஆக இந்த திருமாலை அனுசந்தானத்துக்கு பலன் இது எம்பெருமான் திருவிழா வகுப்பான் ஸ்ரீ பகவதாஜா ஸ்ரீம நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு தான் சொல்றோம். இதுவானாலுமே வைஷ்ணத்துல அவனுடைய பிரீத்தி வரும், அதுகிட்ட இது பலன் வரும், இப்படி போய் அப்படி வரணும், நேரடியே வரக்கூடாது, இதே பலன் கொடு அப்படிங்கிற பல மதாங்கிற சூத்திரத்தை அவர்கிட்ட இருந்தா இந்த பலனும் வரணும். அதனால அவன் எம்பெருமான் உறக்கணும், எம்பெருமானுக்கு திசிக்குமேங்கிற தேசிகம் ஒரு இடத்துல அவனுக்கு திசிக்குமே, அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே, அவனுக்கு ரொம்ப கோபமா இருக்கு. அதை பார்த்து ஓ திருமாலை சொல்றாளா அப்படின்னு நமக்கு அனுகிரகம் வரும் எம்பெருமானா பாரு. ஆக பகவத் பிரீத்தர்த்தம்னு எம்பெருமானுக்கு இத சமர்ப்பிக்கிற ஆச்சரியமாக சுவாமி இன்னும் சில வார்த்தை எல்லாம் சொல்லுவார். இப்போ திருமாலை பத்தி என்ன சொல்ல இருக்கோ எல்லாம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இத்தனாலுமே பத்மநாபனுக்கே ரொம்ப திருமாலை சொல்லி கேட்கணும், திருமாலுக்கே ஒரு ஆசை போடுது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே திருமாலை பண்ணிருக்கே ஒரு பெரிய அனுகிரகம் இந்த திருமாலைய சொல்லியிருக்கிறது. சத்தம் யாருக்கும் கற்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே மலையாள தேசத்துல இருக்கிறபடினால தமிழ்லாம் நிறைய பேருக்கு பரிச்சயங்கள்லாம் கிடையாது, ஆழ்வாராய்ச்சி பாட்டெல்லாம் பரிச்சயங்கள்லாம் எதுவும் இருக்கு. ஆனா பத்மநாபன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி திருமாலை வந்து சொல்லணும்னு அடியாலும் எங்கேயும் திருமாலை பண்ணது கிடையாது. இது திருமாலை வந்து உபநாசங்கள்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது. அதனால இவருடைய உள்ளத்துல வந்து இப்படி சொல்றதுக்கும் இப்படி கேட்கறதுக்கும் இந்த மனசுல நல்லா அனுபவிக்கிறதுக்கும் இதை திருப்பி திருப்பி சொல்றதுக்கும் இந்த திருமாலை புத்தகத்தை நிறைய பேர் கையில வச்சுட்டு இருக்காரு. தயவு செய்து இனிமே கீழே வைக்க வேண்டாம், அதை பரவல இருக்க வேண்டாம், ஆத்துல மேல வைக்க வேண்டாம். அந்த திருமாலை புத்தகத்தை எப்பவுமே கையில வச்சிருந்து அவரை அதை கீழே அதை நெஞ்சிலையும் வச்சிருக்க முடியாத திருமாலை நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணும். சொன்னா கட்டாயம் ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணிடுவாங்க, சந்தேகமே இல்லை. இப்ப பத்மநாபன் வேற ரங்கநாதன் வேற இல்லை அப்படிங்கறது பிரத்யட்சமான ஒரு அனுபவம், நேர நேர அனுபவம் அவர்தான் இங்கே பிரச்சனை ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. அதனால அதில் பத்மநாபன் இதை சொல்லி கேட்கறேன், திருமாலையை சொல்லி கேட்கணும் அப்படின்னு கேட்கணும். திருமாலையை ஒருத்தர் அபிவிருத்தா நாலு திருமாலை நடக்கணும், வெளிக்காலையில் ஒன்று வருகிறோம் எல்லாருமே ஒன்று வாங்கிடுவோம். வேற எங்கெங்கயோ அங்கேயா திருமாலை உபன்யாசம்னா இன்னும் நல்ல திவ்ய பிரபந்தங்கள் இன்னும் அநேக உபன்யாசங்கள் பிரவேசனங்கள் எல்லாம் உத்தமமாக நடந்து ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி வரணும். எல்லா இடத்தையும் ராமானுஜாரி திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம், ராமானுஜாரி திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு அவருடைய மனசுல என்ன நினைச்சவரோ பகவத் ராமானுஜர் பொலிக 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 லோகம் மொத்தம் பகவதால இருக்கணும் அப்படின்னு பெரிய கனவு கண்டிருக்கார். அவர் ஆழ்வாருடைய கனவு, ராமானுஜருடைய கனவு, அந்த கனவு நல்லா வர்த்ததாம் அப்படின்னு அதை பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த சுவாமி திருவடிகள்ல அனைத்து பிரணாமங்கள் வேற வேற ஒன்றும் நம்மளால வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இவர் சொல்ற மாதிரி அழகான வார்த்தைகள்லாம் சொல்ல தெரியாது. அதனால ஒரு தன்யதையை சாமிச்சுட்டு அதை
நிறைவேற்றுகிறேன். மேல தேசத்துக்கு என்ன இருக்கு, கல்யாணம் எல்லாம் நடத்துறதுன்னா எல்லாரும் வீட்டு எல்லாம் கொடுப்பா, கையெல்லாம் அது சொல்ல இல்லை, நல்லா தீர்க்கமா அக்ஷல போடுறதுக்கு பெரிய அப்படிங்கிறதுக்கு அக்ஷல சத்தியமா திருமாவை மாத்திட்டோம். திருமாவைன்னா ரெண்டு வருஷத்தையும் மாத மாத்திக்கிறது வரைக்கும் திருமாவை பகவத் குணானுபவத்துல கிளைக்க வைக்கிறதுக்கு சுவாமியுடைய சங்கத்தின் சத்தியமா பத்மநாபனுடைய உணர்மாறு வருத்தம் உண்டு. பத்மநாப ராமானுஜர் துரத்திட்டாரே அப்படின்னு அவர்கள் என் ராமானுஜர் துரத்தினான் எவன்னு பார்க்கதான் வந்து எல்லா பெருமாள் ராமானுஜர் வேணுமான்னு போட்டி போட சமயத்தை ராமானு திருக்குறி அனுப்பினாரே அப்படின்னு ஒரு துக்கம், ஒரு கோபம், ஒரு வருத்தம், பெரிய ஒரு வெறுப்பு இருந்தது எனக்கு பத்மநாபத்துல. ரொம்பவே எனக்கு அந்த கோபத்தை சண்டை போட தான் நான் எடுத்த வந்தேன். அது என்ன மாதிரி எனக்கு வளர்ச்சி முடிச்சு வச்சுட்டான் ஆச்சரியம். அந்த பத்மநாபன் அழுவுற வருத்தம் உண்டாது. நம்ம திவ்யதேசங்கள்லாம் பிரபங்கள்லாம் சேமிக்கிறான். அப்புறம் வந்து சேமிக்கிறது இங்கே ஏதோ சில பெரியவா மட்டும் போய் சேமிச்சுக்கிறான் அப்படிங்கிற வருத்தம் உண்டு. வருத்தத்தை தீர்க்கும்படியா பத்மநாபன் திருமாவை கவர்ந்த நாகராஜ திருமாவை கவர்ந்து சொல்றோமே 45 பாசுரம் நிறைய விஷயங்கள் உண்டு. இப்ப கூட பாலிதாசம் எழுதும் கவிதை மாதிரி நிறைய பெரியார் வியாக்கியானம் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆச்சுமான் எடுத்து பிரசாதி திருமாவை நிஜமாவே திருமாவளையும் அமைச்சு வச்சிருந்தாங்க கிருப்பையில். நான் முதல்ல ஒரு வாரத்துல ஒரு பத்திரம் முடிச்சு ஒரு நாளைக்கு அஞ்சு முடிச்சு முடிச்சுருவோம் அப்படின்னு வீடே இருக்கு. முடிஞ்சவாதான் இருக்கு, இன்னைக்கு முடிக்க முடியாம தான் முடிச்சிருக்கு. அவ்வளவுதான் வெளியே முடியல, இது முடிவதுல ஆரம்பம் அப்படின்ற மாதிரி அதுலயும் அந்த வளவேந்த வளமாறன்ற ஒரு விஷயத்துக்கு கிருஷ்ணகிரி முழுக்க அதையும் பற்றி முடிச்சுக்கிறார் சுவாமி. சரியா சொன்னா இல்லையா, ஸ்ரீரங்கம் திருவாங்க எங்க கோரவாடு எல்லாம் கட்டி பிடிச்சிப்பா அப்படின்னு ஒரு பாசுரத்துல ஒரு ரெண்டு வரிக்கும் இப்படி சொல்றாங்க கிருஷ்ணகிரி எப்படி அனுபவிப்பார் பார்த்து பிரியாணம் ஒரு விஷயம் புரிஞ்சது. நான் சொல்லிட்டு அடுத்து திருப்பி திவ்ய பிரபந்தம் என்ன பிரபந்தம் சுவாமி சொல்ற பிரியாழ்வார் திருமொழி தான் அடுத்து திருவண்ணாமலை அடுத்து அரங்கேற்றம் பெரியாழ்வார் திருமொழி தான் கிருஷ்ணலீலா அனுபவம் தான் கிருஷ்ணலீலா பெரியார் முன்னாடி ஆரம்பிச்ச விஷயம் தான் அது. இப்ப சுவாமியோட சேர்ந்துட்டு அடுத்த காலத்துக்கு மாத்திரத்துக்கு வரேன். அப்ப பெரியாழ்வார் திருமொழி கிருஷ்ணலீலா அனுபவம் தான் சுவாமி டெல்லியில் அந்த அண்ணன் அரியன் அவர் சேர்ந்து கிருஷ்ணலீலாவில் கலைக்கணும் கூடி இருந்து பகவத் சகனாச்சேன். ஆனா சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ல போனோம்னு தெரியல. அதுதான் இங்க தொடர்ந்து தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பெரியாழ்வார் திருமொழி 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 சொல்ல நடமையோ நமக்குள்ளே ஆளுநர்ந்தாருக்கு கட்டளைத்த மாதிரி பார்த்தோம். பெரியாழ்வார் 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 கிருஷ்ணிலா 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 மூணு வாட்டி சொன்ன மாதிரி ஆயிருக்காரு. மூணு வாட்டி நிறைய வாட்டி சொல்ற கிருஷ்ணிலாவை கிட்டத்தட்ட நிறைய பாத்திரம் கடகடா அந்த போய் இங்க போய் நானும் பார்த்துட்டே இருந்தேன். எங்கடா இது திருமாவை கிட்ட எங்கேயோ போயாச்சு அப்படின்னு பார்த்து அப்பதான் புரிஞ்சு பத்மநாப சங்கல்பம் அடுத்து பெரியாழ்வார் திருமொழி அதில புரிஞ்சுக்கோட நம்ம வயல நீ புரிஞ்சுக்கோ. அடுத்தது பெரியாழ்வார் திருமொழி கிருஷ்ணன பெரியாழ அனுபவிச்சுன்னா இந்த ஜனங்கள் என்ன கிருஷ்ணனா அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் தகவல். அதுக்குதான் பத்மநாபன் எனக்கு சொல்லி கொடுத்துதான் என் மண்டையில் உரைய வச்சுட்டான் உரைக்க வச்சுட்டான் சத்தியம் நேசம் செய்து உரைகின்றானே அவன் நேசம் செய்து நம்ம கதையத்துல உரையும்படியா சுவாமி அழகா சாதிச்சுட்டான். அதனாலே அப்பாடா அந்த திருமாலை போல எதுவுமே கிடையாது. பெரிய பிரபந்தங்கள் உண்டுமே நான் சொல்ல மாட்டேன். நம்மளை திருத்தறத்துக்கு தெய்வீகமா சொல்றதுக்கும் நம்முடைய மனசுடைய குற்றங்கள் நம்முடைய வைதிகாரத்தனங்கள் நம்முடைய பாகவதாரங்கள் பகவத் காருண்யம் லிஸ்ட் போட்டு 45 பாகத்தை எப்படி அடக்கினாருன்னு தான் தெரியும். நாம பிரபாவத்தை ஆரம்பிக்கிற காவலில் குழந்தையை வைத்து ஆரம்பிச்சுட்டு எம்பிராக்கி இனியவாழ் முடிச்சுட்டார். என்ன சந்து போயேன் நான் பாகவத மகிமைய பேசுறா பரமாத்மா மகிமைய பேசுறா நான் ஒண்ணுமே இல்லை வாக்கிச்சு சுவாமி சொல்லிட்டு எல்லாரும் கொத்தி ஒரு 45 பாசுரத்துல முடிச்சுட்டு நான் உடனே சொல்லலாம்ங்கிற சுவாமி. எவ்வளவு பெரிய விஷயம் அந்த தொண்டரடி கொடியா நம்ம மாறணும் தத்தாங்கிறேனும் அப்படின்னு அந்த புத்தி வந்துடுச்சுனா இதுதான் திருமாலை நாங்க சொன்னதுக்கும் நீங்க கேட்டதுக்கும் பேசணும். அது ஒண்ணுமே கிடையாது. யார் பாகவதால பார்த்தா சந்தோஷம் பண்ணணும். அவ திருவடிகளில் வேணும் அந்த திருவடி கூடி மேல படணும். அவ அனுபவிக்கிறா போலே சுவாமி அனுபவிக்கிறான்னு ஒரு துள்ள வரணும். இப்படி அனுபவிக்கிறான் அவன் கொடுத்து அனுபவிச்சுட்டான் அனுபவிக்கிறத விட அப்படி தொடரலாம். இப்படி அனுபவிக்கிறார் எப்படி அனுபவிக்கிறார் எப்படி அனுபவிக்கிறான் அந்த ஆனந்தத்துல கிடைக்கணும். ரொம்ப அழகா நிஜமாவே பத்மநாப கிட்ட கூட்டி வச்சுட்டான். இங்க ரெண்டு பேரும் முக்காவது நான் வந்து அவரு ஊருக்கு போறேன் அவரு நான் ஊருக்கு போறேன் இப்படிதான் ஓடிட்டு போறேன் ரெண்டு பேரும் இல்லாட்டி இன்னைக்கு வரும் நாளைக்கு
சுவாமி டெய்லி வந்தார் அப்படின்னா அது பத்மநாப கிருபை, பத்மநாப சங்கல்பம், சத்தியமா திருமாறு பலனுடைய பிரபந்தம் நீங்க பற்றி பிராக்டிக்கலா பார்த்து நிஜ நாள் பத்மநாபருக்கு மூணு வாரத்துக்கு அந்த மாதிரி மூணு பேர் வச்சு பத்மநாப சாஸ்திர விஷயம் பக்தி ஞான யோகம் சிஷியம் சொல்ற மாதிரி அவருடைய பக்தி யோகம் ஞான யோகம் எல்லாத்தையும் சொல்லி கரவையோகம் எல்லாம் சொல்லி பகவான் கணவர் கணவர் உங்க கழுத்துல ஒவ்வொருத்தர் கழிச்சு மாறிய போட்டாரு. உங்க கழுத்தெல்லாம் திருமாலைய போட்டு தரவரன் இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பக்கம் தரவரன் இழுத்துட்டு இருக்கா. இந்த மாலை அப்படியே உந்தன்னோடு உடலே நாட்டி இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்ற மாதிரி சூடி கலைந்த மாலை ஆழ்வார் சூட்டின மாலை அவர் சூடி நம்ம கழுத்துல சூடிக்கா. இது அப்படியே கலந்து பத்மநாபன் திருவடிகளை சேர்த்துக்க. இதுதான் நம்ம பண்ணணும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. பகவான் திருமணம் எல்லாரையும் கூட்டி இருக்கணும். எல்லாரும் கூடி இருந்து கொள்ளணும். சுவாமி இந்த மாதிரி நிறைய விஷயம் தான் சொல்லணும். கேட்கற அப்பாதான் இருக்கு. இங்க உட்காரதான் கஷ்டமா இருக்கும். உட்கார அப்பாரா இருக்குமே இருக்கு. பார்க்க வேண்டிய அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கவே முடியல. நடுவில் அந்த கிருஷ்ணன் அழுபோதா சொல்லுவோம். நல்ல சந்தோஷத்தை கண்ண முடி நடதா தப்பு பண்ணிட்டேன். உதிக்கதான் பிரம்மாவதா இருக்கேன். அநியாயம் பண்ணி தொடச்சுட்டியே கிருஷ்ணலீலையா பார்க்க முடியல. அப்படியே அந்த பாகவதற்குள்ள லீலையை பார்க்கணும். அந்த சமயத்தை கண்ண முடிபடியா வச்சுக்கேன். கோபத்தான் வந்து பெரியவங்கெல்லாம் பார்த்தா பொறாமையா இருந்தது. அங்க கீழே உட்கார நம்ம மட்டும் தனியா அப்படி ஓரத்தை திரும்பி திரும்பி பார்க்க வச்சு அநியாயம் தான் அனுபவம். இந்த கிருஷ்ணாபவத்துல தலைக்கன் எவ்வளவு சந்தோஷமா இருந்து எத்தனை ஆனந்தம் எத்தனை விஷயம் இது விதமா அந்த விதமா இதெல்லாம் நான் டெய்லி ஆரையாசம் ஆரம்பிப்பேன். சுவாமியோட வரிய சொல்லணும் வரிய சொல்லணும் வரிய சொல்லணும் போட்டி போட்டுது. அது பத்மநாபன் அழுதி கொட்டின்றிருக்கான் காலையில் அனுபவிச்சுட்டா போதும். பத்மநாபனம் வந்து எல்லாம் அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கூடி இருந்து கொள்கிறோம். 45 ரீகா பண்ண முடியல. அதனால நாளை காத்தால 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் 45 பாதத்தை அப்படியே சும்மா அப்படி தொட்டிருந்து என்ன சொன்னா ஒரு திரு மாலையை அப்படியே சமர்ப்பிச்சு ஒரு மாலையா சமர்ப்பிச்சிடும். இது அதிகம் ஒவ்வொரு மாலையா கொடுத்துருக்கோம். எல்லாம் சேர்ந்து திருமாலையா சமர்ப்பிச்சிடும். முடியலதான் வந்துக்கோங்க. முடியாதவாத லீவ் போட்டு வந்துடும்.
கீர்த்தனம்
கோவிந்தா
ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம்
ஜெய் ஜெய் ராம
கோபிகா ஜீவன ஸ்மரணம்
கோவிந்தா கோவிந்தா
ஆழ்வார் திருவடிகளே சரணம்
ஆண்டாள்
திருவடிகளே சரணம் எம் பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ
லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ லோகா சமஸ்தா
ஷாந்தி ஜெய் ஸ்ரீ
ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ காவேரி மாதா கீ ஜெய் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கீ ஜெய் ஸ்ரீ ரங்க க்ஷேத்ர கீ ஜெய் ஸ்ரீ அனந்தபுரி க்ஷேத்ர கீ ஜெய் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி நாயிகா சமேத ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கீ சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா.